إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله ينادي أرغلي அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமை முன்வைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த இடத்திலே ஒரு கல்வி நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சில அதாவது என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டிருக்க கூடாது. இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளில் நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் முன்பதாகத்தான் ஆரம்பித்திருக்கிறோமே தவிர இப்படி மணிக்கணக்காக தாமதமானது கிடையாது. இதில் யார் புறத்திலிருந்து குறை நிகழ்ந்ததோ அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய சகோதரர் அவர்கள் விளக்கியது போன்று ஒரு கல்வி வகுப்பு இது. நம்முடைய மார்க்க விஷயங்களை அடிப்படையோடு புரிந்து கொள்வதற்கு, சில விஷயங்களை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு, நமக்கு மத்தியில் உள்ள சில கேள்விகளை கேட்டு உண்மையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. ஆகவே இது ஒரு பிரசங்கம் போன்றிருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆகிய நடிகார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லீமாக படைத்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய குடும்பத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். நம் அனைவருடைய கொள்கை, நம்பிக்கை, உறுதி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருப்பது போன்று இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த ஒரு கொள்கை உறுதியிலே நாம் இருக்கிறோம், இந்த நம்பிக்கையிலே நாம் இருக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய நம்மில் எவருக்கும் இப்படி ஒரு கருத்து இருக்க முடியாது. அதாவது உண்மை சத்தியம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியிலும் இருக்க முடியும் என்று. அப்படி யாருக்கு இருக்குமா? இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியிலும் ஏனைய மதங்களிலும் கொள்கையிலும் அங்கும் சத்தியம் இருக்கலாம், அதை பின்பற்றினாலும் சொர்க்கத்திற்கு செல்லலாம். அதாவது ஒரு சில விஷயங்கள் சத்தியமாக இருக்கலாம், அத அந்த மார்க்கத்தில் இருப்பதை விட அழகிய முறையிலே நம்முடைய குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் பல மதங்கள் உருவானது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மறந்து, நபிமார்களுடைய வழியை மறந்து விலகிச் செல்லும் பொழுது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சத்தை தங்களுடைய கற்பனைகளுக்கு ஏற்ப சேர்த்துக் கொண்டார்கள். அந்த கொஞ்சம் என்பது இருக்கத்தான் செய்யும். நான் சொல்வது என்னவென்றால், சொர்க்கத்தில் கொண்டு போய் முழுமையாக ஒரு மனிதனை சேர்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ற அளவிற்கு இஸ்லாமிற்கு வெளியிலே சத்தியம் உண்மை இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்ப இந்த சத்திய மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொண்டார், நம்மை பிறக்க வைத்தார், இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் அங்கீகாரம் வழங்கினார். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு நான் உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன். அரபா தினத்தன்று அல்லாஹ் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய வசனம், அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி.
என்னுடைய அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தினேன், உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக நான் அங்கீகரித்துக் கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். சஹீஹுல் புகாரியில வருகிறது, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே யஹூதி வருகிறான், கூறுகிறான், உமரே, இந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கும் என்றால் நாங்கள் இந்த வசனம் இறக்கப்பட்ட நாளை ஒரு பெருநாளாக கொண்டாடுவோம் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யஹூதி, எனக்கு தெரியும் இந்த வசனம் எங்கே இறக்கப்பட்டது, எப்போது இறக்கப்பட்டது, எங்களுடைய பெருநாட்களில் தான் அது இறக்கப்பட்டது. இந்த இடத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு யஹூதி இந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த காலத்தில் விளங்கி இருந்தது போன்று அந்த அளவுக்கு கூட நம்மிலே பலர் இந்த வசனத்தை விளங்கி வைத்திருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா ரொம்ப பேருக்கு இந்த வசனத்தை பற்றி இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறதா என்பதே தெரியாது. இந்த குர்ஆன் ஹதீஸோட தொடர்பு உள்ள மக்களை தவிர, மார்க்க பிரச்சாரங்களை செய்து அதை கேட்டு வரக்கூடிய மக்களை தவிர, முஸ்லிம்கள் பொதுவாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறதா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. உண்மையா இல்லையா சொல்லுங்க. اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا. الله هو المرمي படுத்தப்பட்டு, الله هو அங்கீகரிக்கப்பட்டு, அல்லாஹ்வுடைய முழுமையான நிஅமத் அர்க்குடை என்று புகழப்பட்ட தீன் தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீன். சரி, இந்த தீனை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த எல்லா தூதர்களுக்கும் கொடுத்தான். தூதர்கள் கொண்டு வந்த தீன் மாறுபட்ட இரண்டு தீன் அல்ல, புரியுதுங்களா? தூதர்கள் கொண்டு வந்தது ஒரு தீனை தான் கொண்டு வந்தார்கள். இந்த ஒரு தீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமைப்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை தங்களது வாழ்க்கையில் 23 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு போதித்தார்கள். இத்தனை வருஷத்துல 23 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு இந்த மார்க்கத்தை போதித்தார்கள். உள்ளார வரும் இந்த தீன் இஸ்லாம் ஏனைய மதங்களை போன்று கிடையாது, ஏனைய மார்க்கங்களை போன்று கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தெளிவான அடிப்படைகள் இருக்கின்றன, தெளிவான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் அடிப்படையாக குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் அடிப்படை குர்ஆன் கொடுக்கப்பட்டது. இந்த குர்ஆனுடன் அந்த குர்ஆனை விவரிப்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஹிக்மா என்ற ஞானத்தையும் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு வஹி கொடுக்கப்பட்டது. வஹி எத்தனை வஹி? இரண்டு வஹி. ஒன்று வஹி மத்லு என்று சொல்வார்கள், இன்னொன்று வஹி கைர மத்லு என்று சொல்வார்கள். அதாவது ஓதப்படும் இறை செய்தி வஹி குர்ஆன், இன்னொன்று வஹி கைர மத்லு, ஓதப்படாதது, அதாவது ஹதீஸை சொல்வார்கள். இந்த ரெண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவர்களுக்கு முன்னிலையில், இமாமு தாரில் ஹிஜ்ரா, மதினாவின் இமாம் என்று அவர்களை அழைக்கப்பட்டது. 18 வயதிலேயே ஒருவரை மிகப்பெரிய மார்க்க இமாம் என்று அழைக்கப்பட்டது என்று சொன்னால் அது இமாம் மாலிக்காகத்தான் இருக்கும். ஹதீஸ்களை மரணம் செய்தவர்கள், எந்த ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதையாக இருந்தாலும் சரி, அவருடைய தொடர் இமாம் மாலிக் வழியாக செல்லவில்லை என்று சொன்னால் அது ஒரு குறைவுடையதாகவே இருக்கும். எல்லா ஹதீஸ்களை வல்லுநராலும் ஏக மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூத்த மார்க்கம் ஏது. இமாம் மாலிக் ஒரு கோடு கிழித்து விட்டார் என்று சொன்னால் ஹதீஸ் கலையிலே அதை தாண்டுவதற்கு அஞ்சுவார்கள். அதற்கு மாற்றமாக ஒரு கருத்தை சொல்வதற்கு பயப்படுவார்கள். காரணம், இமாம் மாலிக் அவ்வளவு ஆராய்ந்து ஆழமாக சொல்பவர்கள். அப்படிப்பட்ட மாலிக் சொல்லுகின்றார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வின் தூதரின் கபரை சுட்டி காட்டி, வலது பக்கத்திலே கபர் இருக்கிறது, சுட்டி காட்டி சொல்லுகின்றார்கள், குல்லும் மின்னா யூஹது மின் கௌலிஹி வ யுத்ரக் இல்லா சாஹிபு ஹாதல் கப்ரி ஷரீஃப். எங்களில் எல்லோரும் அவரின் சொல் ஏற்றுக்கொள்வதற்கும் தகுதியானது, மறுக்கப்படுவதற்கும் தகுதியானது. நாங்க எப்படி என்றால், நீங்க எங்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், எங்களுடைய சொல்லை நீங்கள் எதிர்த்து பேசவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். ஆனால் இந்த கபரில் அடங்கி இருக்கக்கூடிய தூதரின் சொல்லை தவிர, இந்த தூதர் சொல்லிவிட்டார் என்றால் அப்படின்னு சொல்லலாம், அதை மீறி அதை மாற்றி பேச முடியாது. இன்றைக்கு ஒரு கூட்டம் செத்து போய் ஜனாசாவாயி கபிரஸ்தான்ல இருந்த ஒரு கூட்டம் திரும்ப உயிர் பெற்று வருகிறார்கள். டீசல் படைகளைப் போல பரவி வருகிறார்கள். இந்த மக்களை உயிர்ப்பித்தது யார்? இடையில் இந்த விஷயத்தை சொல்லுகிறோம். இந்த மக்கள் உயிரானதற்கு காரணம் என்ன? கபிரஸ்தான்ல போய் ஜனாசாவாக இருந்த மக்கள் உயிரானதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் அணுகாத மக்களுடைய பிரச்சாரம். யார் அவங்க சொன்னா, குர்ஆன் மட்டும் போதும், தங்களை அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லிக் கொள்வார்கள், குர்ஆன் சந்தேகத்திற்கு இடமில்லாதது, கணித கணக்குகளை கொண்டு முறைப்படுத்தப்பட்டது, உண்மையானது, பொய் கலக்காதது, ஹதீஸுகள் எல்லாம் ரொம்ப கலப்படமாகி போச்சு, எந்த ஹதீஸையும் நம்ம தனியா பிரிச்சு எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு வகையில் அதுல ஒரு குழப்பம் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில ஒரு குழப்பங்கள் இருக்கும், எதுக்கு பிரச்சனையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு உறுதியான குர்ஆனை நம்ம எடுத்துக்கொள்வோம். இவர்கள் ஏன் இந்த முடிவுக்கு சென்றார்கள்? குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி சரியான முறையிலே ஆழமான கல்வி இல்லாத மக்களின் தவறான பிரச்சாரம் தான் இதற்கு காரணம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு ஹதீஸை எப்படி அணுக வேண்டும், ஒரு ஹதீஸை சரி காணுவதற்கு என்ன அளவுகோல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை முறையாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னோம், இவர்கள் என்ன விளங்கி இருக்கிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரிக்காமல், அல்லது வெறும் அவர்கள் தூதர்களில் ஒருவர், அவ்வளவுதான், அவங்க வேலை முடிந்து போச்சு, இனி அவங்களுடைய சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார்களே, இவர்கள் உண்மையில் குர்ஆனை மறுப்பவர்கள். இவர்களை யாரும் அஹ்லுல் குர்ஆன் குர்ஆன்வாதிகள் என்று அழைத்து விடாதீர்கள். மாறாக நீங்கள் இவர்களை சொல்லும் போது முன்கிருல் ஹதீஸ், ஹதீஸை மறுப்பவர்கள், நபியை மறுப்பவர்கள், குர்ஆனில் குழப்பம் செய்பவர்கள் என்றுதான் நீங்கள் கூற வேண்டும். அல்லாஹு தஆலா நான்காவது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்திலே சொல்லுகின்றார், நல்ல ஆழமா கவனமா கேளுங்க, ஃபனா வ ரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் தும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உன்னுடைய இறைவனின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். அல்லாஹ் தன்மேலேயே சத்தியம் செய்து கொள்கிறான், உன்னுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட எவரும் அவருடைய ஈமான் அங்கீகரிக்கப்பட்டவராக மாற முடியாது. நீங்க சொல்றீங்க மூமின் சொல்லி, நாங்களும் மூமின்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நீங்க சொல்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் என்றால், தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில் உங்களை நடுவராக ஆக்கி, உங்களை நடுவராக ஆக்கி, நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதிலே மன சஞ்சலத்தை உணராமல், மன கசப்பை உணராமல் முழுமையாக யார் கட்டுப்பட்டார்களோ அவர்கள்தான். அப்படி கட்டுப்படும் வரை யாரும் மூமினாக ஆக முடியாது. இந்த வசனம் என்ன சொல்லுது? நபியை தீர்ப்பாளராக, நடுவராக ஆக்கவில்லை என்றால், நபியின் பேச்சுகளை அங்கீகரிக்கவில்லை என்றால் அவர் மூமினாக ஆக முடியாது, குர்ஆனை ஏற்றுக்கொண்டவராக ஆக முடியாது. சரி, சூரா அஹ்ஸாப் அல்லாஹ் 33வது வசனத்திலே சொல்கின்றார்கள்,
وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا.
நம்பிக்கை கொண்ட ஆண், நம்பிக்கை கொண்ட பெண் இவர்களுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒன்றை தீர்ப்பாக சொல்லிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கு என்று ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் ஒண்ணு சொல்றாங்க, சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல எனக்கு இது பிடிக்கலங்க, எனக்கு இது ஒத்து வரல, எனக்கு இதுல நாட்டம் இல்ல, என்னால இதை செயல்படுத்த முடியாது என்பதாக கூறி அதற்கு மாற்றமானதை தன்னுடைய விருப்பமாக ஆக்கிக் கொள்வதற்கு யாருக்கு அனுமதி கிடையாது? மூமினான ஆணுக்கு பெண்ணுக்கு. அதுல இதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்படி யாரு ஆக்குறாங்களோ அப்ப அவங்க யாரு? அல்லாஹ் ஒரு ரசூலு சொன்னதுக்கு மாற்றமாக ஒரு விருப்பத்தை தனக்கு ஆக்கிக் கொண்டால் அவர்கள் யார் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது? அவங்க மூமினானவர்கள் இல்லை. وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறாக செல்கிறார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே சென்று விட்டார்கள். இந்த வசனங்கள் முன்னாடி சொன்ன சூரா நிசாவுடைய 65, சூரா அஹ்ஸாபுடைய 33, இந்த ரெண்டு வசனங்களை குறித்து ஏன் இந்த வசனங்கள் இறக்கப்பட்டன, எந்த நிகழ்ச்சிகள் குறித்து இறக்கப்பட்டன என்று பல வரலாற்று ஆதாரமிக்க நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஒரு நிகழ்ச்சி சஹீஹ் புகாரியிலே பதிவாகியுள்ளது. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரின் தந்தையின் சகோதரர், அவருக்கும் ஒரு மதினாவாசிக்கும் இடையிலே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதினாவிலே நிலம் இருந்தது. அந்த நிலத்தை ஒரு ஆற்றோடை கடந்தது. மழை பெய்யும் போது அந்த ஆற்றோடையிலே தண்ணீர் வரும். சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்தார்கள். அன்சாரி சொன்னார், எனக்கும் தண்ணீர் கொடு என்பதாக. ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்கிறேன், அது ஓடும் தண்ணீரை நான் உனக்கு விட்டு விடுகிறேன், உன்னுடைய நிலத்திற்கு வரும்போது அதை நீ எடுத்துக்கொள். ஒரு பொதுவான ஆறு கிடையாது, புரியுதுங்களா? பொதுவான ஆறு கிடையாது, பொதுவான ஆறு தடுக்கக்கூடாது. உங்களுடைய பூமியில உள்ள ஆறு, உங்களுடைய நிலத்தில உள்ள ஒரு வாய்க்காலர், அது நிரம்பி வழிஞ்சு அடுத்தவங்க வாய்க்காலுக்கு போனிச்சுன்னு சொன்னா நம்ம தடுக்க மாட்டோம். உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க அதை முதல் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு முதல் உரிமை இருக்கிறது. எப்படி உங்க தோட்டத்தில் உள்ள பழம், உங்க தோட்டத்தில் உள்ள மரம் செடி கொடிகள், உங்களுக்கு அதுல முதல் உரிமை இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட பிரச்சனை போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்டாங்க, கேட்டு திருப்பி சொன்னாங்க, சுபைர் உனக்கு தேவையான தண்ணி எடுத்துக்க, மேல் மிச்சமான தண்ணீரை நீ தடுக்காதுன்னாங்க. இதை கேட்ட மதினாவாசி சொன்னார், உங்களுடைய சாச்சா என்ற காரணத்தால் நீங்கள் இப்படி தீர்ப்பு சொன்னீர்களோ. என்ன வார்த்தையை கேட்டாங்க நபியை பார்த்து? உங்களுடைய சாச்சா என்ற காரணத்தால் நீங்கள் இப்படி தீர்ப்பு சொன்னீர்களோ. என்ன வார்த்தை! அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், நபியே நீங்க சொன்ன தீர்ப்பை அங்கீகரிக்கலையா? அவர் மூமினே கிடையாது, முனாஃபிக்குன்னு தான். ஈமானம் புதுப்பிக்கணும், தௌபா செய்யணும். இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி, யஹூதிக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் இடையில பிரச்சனை. அப்ப முஸ்லீம் சொல்லுகிறார், ஒரு காஃபிரத்தில் சென்று தீர்ப்பு கேட்போம் என்பதாக. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த முஸ்லீம் பொய்யில இருக்கிறான். யஹூதி அழைக்கிறான், முஹம்மது இடத்துல செல்வோம் என்பதாக முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க, நம்ம சுமூகமா மார்க்க அறிஞர்களை வைத்து கட்ட பஞ்சாயத்து வச்சு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊர் ஜமாத்து கட்ட பஞ்சாயத்து பேசி குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரத்தின்படி நம்ம சுமூகமா பேசிக்கொள்வோம்னு சொன்னா தலாக்கோ சொத்துரிமையோ வேற பிரச்சனையோ வரமாட்டாங்க. நேரா போய் கோர்ட்ல கேஸ் போடுறேன்னு நிற்பாங்க. அங்கதான வக்கீல்கிட்ட லஞ்சம் கொடுத்து தனக்கு சாதகமாக மாற்ற முடியும். அந்த மாதிரி எல்லா காலத்திலும் சில முனாஃபிகள் முஸ்லீம்கள் பேர்ல இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம தான் உஷாரா இருக்கும். அந்த முஸ்லீம் சொன்னா யகுதி தப்போம், அக்னஸ் இப்னு ஸுரைக் தப்போம், லஞ்சம் கொடுத்தாம நமக்கு சாதகமா தீர்ப்பு திருடுவான். சரி, ரெண்டு பேரும் இப்படி பேசும் பொழுது சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லி. யாரு யகுதி சொல்றான், விட அதாவது அடம்பிடிக்கிறான் யகுதி, முஹம்மது இடத்துல தான் போகணும். ஏன் தெரியும் அவனுக்கு, நான் தன்னுடைய ஜாதிக்காரன் யகுதி லஞ்சம் வாங்கிட்டு மாத்தி தீர்ப்பு சொல்லிடுவான்னு சொல்லி. சேர்ந்து கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. ரெண்டு பேரும் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை புரிந்து கொண்டு யகுதிக்கு சாதகமா தீர்ப்பளிச்சிடுறாங்க. ஏன்னா சத்தியம் அவர் பக்கம் தான் இருந்துச்சு. ஆனா இந்த முஸ்லீமால பொறுத்துக்க முடியல. திரும்ப நினைச்சாரு உமர் இடத்துல போவோம், யார் இடத்துல போவோம், உமர் இடத்துல போவோம் அப்படிங்கிறப்ப என்ன உள்ளத்துல, என்ன ரசூலுல்லா கொஞ்சம் இறக்கமானவங்க சத்தியத்துக்கு தீர்ப்பளிச்சிருவாங்க, ஆனா உமர் யகுதிகள் மேல ரொம்ப கோபம் உள்ளவரு, யகுதி மேல உள்ள கோபத்துல நமக்கு சாதகமா தீர்ப்பளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட சைத்தானுடைய வகையினால உள்ளார போறாரு உமர்கள். யகுதி சொல்றான் பரவாயில்ல, முஹம்மதுடைய தோழர்கள் யார்கிட்ட வேணாலும் போல எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி போன உடனே அதுக்கு உமரை கூப்பிடுறாங்க. உமர் வெளியே வர்றாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக வேண்டி வந்தோங்கிறாங்க. அப்ப யகுதி இடைமறித்து சொல்லுகின்றார் உமரே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், இப்பதான் நாங்க முஹம்மது இடத்துல போயிட்டு வந்தோம், முஹம்மது செய்தியை கேட்டுவிட்டு எனக்கு சாதகமாக தீர்ப்பு கூறினார் அப்படின்னு சொல்லி. ஹஜரத் உமர் இந்த முஸ்லீமை பாக்குறாங்க, என்னப்பா சொல்றது, அவங்க சரியாப்பா உண்மையாப்பா, ஆமா நாங்க அப்படித்தான் போயிட்டு வந்தோம், அவங்களுக்கு சாதமா தீர்ப்பளித்தாங்க, இருந்தாலும் உங்கள்ட்ட கேட்டுக்கலான்னு வந்தோம் அப்படின்னு. அப்படியா சரி நின்றுங்க அப்படின்னு உள்ளார போனாங்க. வால் எடுத்துட்டு வந்தாங்க, இவன் தலையை வெட்டிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, இந்த முஸ்லீமுடைய தலையை வெட்டிட்டாங்க. பிரச்சனை, இவன் அசல முஸ்லீம் இல்ல முனாஃபிக், யாரா முனாஃபிக்காக அவனை சுற்றி உள்ள முனாஃபிக்குகளுக்கெல்லாம் பெரிய சான்ஸா போயிடுச்சு. ஏன், இந்த உமர் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது எதிரியாக இருக்கிறார். பழிக்கு பழி இந்த உமரை இன்னைக்கு கொண்டு முடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் இஸ்லாமிய உலகில் சேட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா இடத்துல வந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தோழர் ஒரு முஸ்லீமை கொண்டு விட்டார், பழிக்கு பழி அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ரசூல்லாவால என்ன செய்யறதுன்னு சொல்ல முடியல. அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வஹியை இறக்குறான். வஹி இறக்கி என்ன சொல்றான், நபி அவர்கள் மூமின்களை கிடையாது முர்த்ததாகி விட்டவர்கள், உங்களுடைய தீர்ப்பை மதிக்காமல் உதாசீனப்படுத்தியவர்கள் அவர்கள் முர்த்ததாகி விட்டார்கள். உமர் அவரை கொலை செய்தது சரிதான், அவங்க முனாஃபிக்குகள், அவங்க பேச்ச நீங்க கேட்காதீங்க. புரியுது, இவ்வளவு பெரிய ஆழமான இவ்வளவு பெரிய தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள், அது குறித்து இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்லுது, ஹதீஸ் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை, குர்ஆன் எப்படி இந்த மார்க்கத்துடைய அடிப்படையோ அதுபோன்று ரசூலுல்லாஹின் ஹதீஸ் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை. அல்லாஹ் சொல்கிறான் சூரா அஹ்சாபுடைய வசனம், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا اللهவின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு, மறுமையை பயப்படக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய மக்களுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் தான் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு தான் அவர்கள் முன்மாதிரி என்று சொன்னால், அப்ப பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு அவர்களிடத்தில் முன்மாதிரி இல்லை என்றால் என்ன ஆயிடும், குர்ஆனுடைய வசனம் பொய்யாகிவிடும். ஆகவே தான் சொல்லுகிறோம், யார் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறோம் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் யார், பொய்யர்கள், குர்ஆனை மறுப்பவர்கள். ரசூலுல்லாஹின் முன்மாதிரி மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அறிவுரையாக உபதேசமாக அமையவில்லை என்றால் அப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு எல்லாம் என்ன பொருள் ஆகிடும், அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை ஏற்படும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மேல பின்னாடி எல்லாம் குழப்பமாகி போய்விட்டது என்று சொன்னால் இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள் என்று பொருள். அல்லாஹ் சொல்றான் சூரா ஆராஃபுடைய 145வது வசனம், குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உலக மக்கள் அனைவருக்கும் நான் அனுப்பப்பட்ட தூதர் என்பதாக. ரசூலா எங்க வரைக்கும் தான் போனாங்க? மக்காவுடைய ஜசீரத்துல அரபு வரைக்கும் தான். அதற்கு பின்னாடி உள்ள பகுதிக்கு அவங்க போகல. அப்ப அதற்கு பின்னாடி உள்ள பகுதி இறுதி நாள் வரைக்கும் அந்த மக்களுக்கு இந்த ஹதீஸ் போய் ரசூலுல்லாஹின் வாயிலிருந்து வெளியேறியது போன்று செல்லவில்லை என்றால் அவர்களுடைய தூது முழுமையான தூதல்ல, இறுதி தூது கிடையாது. எல்லாத்தையும் பொறுப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனாலதான் பார்க்கிறோம், யார் குர்ஆன் மட்டும்தான் போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று சொன்னார்களோ கடைசியில் என்ன என்ன நிலைமைக்கு வந்தாங்க? இந்த குர்ஆனிலேயும் சில விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது. என்னங்க விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுங்க கொஞ்சம் பார்க்கலாம் என்று சொன்னால், அவருடைய குரோத புத்தியை பாருங்கள். எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கின்றனோ அந்த வசனங்கள் எல்லாம் குர்ஆனிலே புகுத்தப்பட்டு விட்டன. முதல்ல அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், குர்ஆன் 100க்கு 100 உண்மை. முதல் கட்ட வாதம், ஹதீஸ மறுக்கணும், மறுக்கப்பட்டு விட்டது. அடுத்தது, எங்க வழிக்கு நீங்க வந்துட்டீங்களா, இனிமே நாங்க சொல்றது நீங்க கேளுங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? இந்த குர்ஆன்லயும் நம்ம 19 கணக்கு போட்டு பார்க்கணும். நம்ம 19 கணக்கு போட்டு பார்க்கும்போது எதெல்லாம் வகுபடலையோ அதெல்லாம் சுருவப்பட்டதுன்னு விளங்கணும். அப்ப குர்ஆன்ல உள்ள 6600 வசனங்களுக்கு மேற்பட்ட வசனங்கள்ல எந்த வசனங்கள் மட்டும் இந்த கணித எண்ணுக்கு உட்படவில்லை என்றால், அவங்க சொல்றாங்க எங்கெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்கள்லாம் வகுப்படவில்லை என்று. எப்படிப்பட்ட குரோத புத்தி பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு உங்களுடைய விஷமத்தனம்? அன்பிற்குரியவர்களே, எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய இந்த ஒரு அசத்திய கூட்டம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் யஹூதிகளால் உள்ளே நுழைக்கப்பட்டது. நீங்க ஒன்று நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையை பிளவை ஏற்படுத்திய விஷமிகள் யஹூதிகள். அந்த சைத்தான்களுடைய அந்த விஷமத்தனத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் இன்று முஸ்லிம்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபட்டிருந்தது, ஒற்றுமையில் இருந்தது. தங்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் ஜமா ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். எப்போது இந்த யூதர்களின் விஷமத்தனத்திற்கு ஆளானார்களோ அங்கே அவர்கள் பிளவுபடுகிறார்கள். ஒரு குரூப், தனி ஒரு கூட்டமாக தங்களை மாற்றுகிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், முதல் முதலில் முஸ்லிம்களிலே உருவாகிய கூட்டம் யார்? ஷியாக்கள். யாருங்க? ஷியாக்கள். இவங்க எப்படி உருவானாங்க? இவர்களுடைய ஆரம்ப அந்த வாதம் இருக்கிறதே ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப கவரக்கூடிய வாதம். பொய் ஆரம்பத்தில் இப்படித்தான் வரும், ரொம்ப கவர்ச்சியான வாதத்தை கொண்டு இழுக்கக்கூடிய செவிகளுக்கு ருசியாக உள்ள அந்த ஸ்லோகங்கள், லோகோ மாதிரி உள்ள அந்த ஸ்லோகங்கள். யஹூதி அப்துல்லா இப்னு சபா தன்னை முஸ்லீம் என்று சொல்லி முஸ்லிம்களை பிளவுபடுத்த நாடியவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நபியை உயிரை விட நேசிக்க வேண்டும். இது குர்ஆன்ல உள்ள ஒரு வாசகம், சூரா அஹ்ஸாபுடைய 6வது வாசகம். அந்நபிய அவுலாதில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நீங்க எல்லாம் நினைக்கலாம், இந்த வாசகத்துல இதை வைத்து அவன் எப்படி மக்களை வழிநடத்த முடியும் சொல்லு, நினைக்கிறோமா இல்லையா? நபி தனது உயிரை நம்முடைய உயிரை விட நமக்கு மிக நெருக்கமானவர்கள். எவ்வளவு அழகான வார்த்தை, உண்மையான வார்த்தை, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. இதை போய் நம்ம என்ன மறுக்க இருக்கிறது? இதை மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டே வந்தான். ஆஹா, நபியை நேசிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு தூய்வு உத்தமரா என்பதாக மக்கள் அவனை போற்ற ஆரம்பித்தார்கள். அடுத்த கட்டத்துக்கு வராது, அப்ப நாம் நபியை நேசிப்பதாக இருந்தால் நபியுடைய குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும். இதுவும் முஸ்லிம்கள் அங்கீகரித்த ஒன்று. அல்லாவின் தூதரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாவுடைய தூதரின் குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும். அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா அவங்களுடைய மனைவிமார்கள், இதிலேயும் முஸ்லிம்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. இதையும் உள்ளத்துல பதிய வச்சதுக்கு பின்னாடி, எல்லாருக்கும் இது நல்ல உறுதிப்படுத்துறதுக்கு பின்னாடி அடுத்து வருது பாருங்க, விஷம். இதுதான் விஷம். இது என்ன விஷம்? முஸ்லிம்களுடைய ஜமாஅவிற்கு மாற்றமான கருத்தை புகுத்துதல். அந்த முஸ்லிம்களுடைய ஜமாஅவிற்கு மாற்றமான கருத்தை புகுத்துவதற்கு முன்பு அவர்கள் என்ன விஷயத்தை அங்கே வைத்தார்கள்? குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தை தான் வைத்தார்கள். குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட உண்மையை தான் பிரச்சாரம் செய்தார்கள். முஸ்லிம்களுடைய ஜமா ஒற்றுமையான அந்த கூட்டம் எப்படி மாறுபடுறாங்க பாருங்க. முதல்ல சொன்ன வார்த்தை என்ன? ரெண்டு வார்த்தையும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட வார்த்தை தான். ஆனால் அதற்கு அடுத்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த அடிப்படை என்ன சொல்ல வந்தாங்க? ரசூலுல்லாவை நேசிப்பது நாம் உண்மையாக இருக்குமானால், ரசூலுல்லாவின் குடும்பத்தை நேசிப்பது நாம் நேசிப்பது உண்மையாக இருக்குமே ஆனால், ரசூலுல்லாஹுவின் மறைவுக்கு பிறகு, இறந்தது ரசூலுல்லாஹ் இறந்ததற்கு பிறகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு அவர்களின் குடும்பத்தாருக்கல்லவா கிலாபத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹின் மரணத்திற்கு பிறகு அலி அல்லவா கலீஃபாவாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். கேள்வி. ஆகவே முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹின் குடும்பத்திற்கு துரோகம் செய்துவிட்டார்கள். யாரு? சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், இந்த சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அலியை கலீஃபாவாக ஆக்க வேண்டும். அலியினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க. இதுல கருப்பு கயிறா கட்டிருக்கீங்க? கையில கை கருப்பு கயிறா வெட்டி விடுங்க. ரசூலுல்லாவை நேசிப்பது உண்மை என்றால், அவர்களின் குடும்பத்தார்களை நேசிப்பது உண்மை என்றால், அடுத்து என்ன செய்யணும்? ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு அலி கலீஃபாவாக்கப்பட்டிருக்க வேண்டும். முஹாஜிர்கள், அன்சாரிகள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க. பாருங்க இந்த ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நல்ல உள்ளார போய் புரிஞ்சு பாருங்க. ஏன் ஜமாஅவிற்கு மாறு செய்வது இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடும் என்று ஏன் சொல்றோம் தெரியுமா? நீங்களும் ஏன் சொல்றீங்க தெரியுமா? பாருங்க இவங்க சொன்னது என்ன, இவங்க அடிப்படை என்ன வச்சாங்க? அடுத்து என்ன சொன்னாங்க? ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்க்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, கிலாபத்தை அலிக்கு கொடுக்காம பறிச்சுக்கிட்டாங்க. இப்போ உங்கள யாராவது ஷியாக்களை முஸ்லீமா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? யாருமே ஏத்துக்க மாட்டீங்க. இப்ப எந்த எப்ப இந்த ஒரு அடிப்படைக்கு வந்துட்டாங்களோ அவங்க, அதற்கு பிறகு சஹாபாக்களை ஏத்த ஆரம்பிச்சாங்க, சஹாபாக்களை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஹஜ்ரத் அலியுடைய சிறப்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற எல்லா சஹாபாக்களையும் ஏற்க வேண்டியது, திட்ட வேண்டியது. எல்லாரும் பொய்யர்கள், எல்லாருமே மாறு பண்ணிட்டாங்க, எல்லாருமே மாற்ற செஞ்சுட்டாங்க. எப்போ ரெண்டு அடிப்படை, முன்னாடி உள்ள ரெண்டு அடிப்படை ஏற்றுக்கிட்டு இவங்களுடைய வழியில போயிட்டாங்களோ அவ்வளவுதான், ஒரு கூட்டத்துல சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா அதை விட்டு வெளியே வர முடியாது. அல்லாஹ் பாது தௌபா செஞ்சுதான் வந்துடலாம், தௌபா செய்யாத வரைக்கும் முடியாது. இதுதான் முதல் முதல்ல இஸ்லாம்ல உருவான கூட்டம். இப்ப நீங்க என்ன இங்க கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், இந்த உருவான கூட்டம் தௌராத்திலிருந்தோ இஞ்சியில் இருந்தோ அல்லது வேறு வேதங்களிலிருந்தும் ஒரு வார்த்தையை கொண்டு வந்து மக்களை கெடுக்கவில்லை. புரியுதா? எந்த வார்த்தையை வச்சு கெடுத்தாங்க? குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து, ஹதீஸில் சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து. ஏன்? அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தையும் ஹதீஸில் சொல்லப்பட்ட வார்த்தையும் ஜமாஅவிற்கு மாற்றமாக தன்னுடைய மனைவிக்கு ஏற்ப அவர்கள் கொண்டு வந்த போது, அடுத்து கூட்டம் அடுத்த கூட்டம் உருவானது எப்படி உருவாகிறாங்க? கிரேக்கர்கள், யூனான், ரோமர்களுடைய ஆதிக்கம் உள்ளார வருது. முஸ்லிம்கள் அங்க படையெடுத்து போறாங்க, வெற்றி கொள்றாங்க. அவர்களிடத்தில் உள்ள நூல்களை எல்லாம், கல்விகளை எல்லாம் அரபில உடனே மொழிபெயர்க்கிறாங்க, கல்விகள் அங்கே பரிமாறப்படுகிறது. சில கோணல் புத்தி உள்ளவர்கள் எப்படியாவது குழப்பத்தை தேட வேண்டும் என்ற அந்த சிந்தனை உள்ளவர்கள் என்ன செய்றாங்க, அங்க உள்ள கிரேக்கர்களிடத்தில் உள்ள கல்வியை வைத்துக் கொண்டு குர்ஆனை எடை போட்டார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றது, இது வந்து பொதுவான பயன் மாதிரி சொல்லல. ஏன்னா இந்த சில குரூப் விஷயங்களை நீங்கள் விளங்கினால்தான் இன்றைய நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். குர்ஆன் ஹதீஸை அடுத்து சொல்லக்கூடிய தெளிவான அந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ள முடியும். என்ன செஞ்சாங்க, அங்கு உள்ள தத்துவங்களை வைத்து குர்ஆன் ஹதீஸை சரியான பார்த்தார்கள். அடுத்த கூட்டம் உருவாகிறது சொல்ற. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, சயின்ஸை வைத்துக் கொண்டு குர்ஆனை பார்க்கணும், சயின்ஸை வைத்துக் கொண்டு ஹதீஸ் பார்க்கணும். அப்ப சயின்ஸுக்கு மாற்றமா இருக்கிற வசனங்கள் ஹதீஸுகளை எல்லாம் அப்படியே கொஞ்சம் மோல்டு பண்ணி கொஞ்சம் மாத்தி விடணும், அதுக்கு மாற்ற இருக்கு சொல்லணும். அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய வசனங்கள், இவற்றை எல்லாம் தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப வியாக்கியானம் கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த வியாக்கியானம் அவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு, கிரேக்கர்களுடைய அந்த தத்துவங்கள், யூனானி தத்துவத்திலிருந்து, ரோமர்களுடைய தத்துவங்கள் இருந்து. உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்று சொல்றோம். இதுல அல்லாஹுடைய சிபத்தாக தன்மையாக ரஹ்மான் ரஹீமை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம் சொல்லுவோம். ஆனா இந்த மக்கள் சொன்னாங்க அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடாது. ரஹ்மான் என்ன அர்த்தம் பாருங்க, ரஹ்மான் என்றால் கருணையாளன், இரக்கம் உள்ளவன். அப்ப இரக்கம்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது அவரை பார்க்கும் போது மனசுல ஏற்படக்கூடிய ஒரு விதமான மாற்றத்திற்கு, ஒரு விதமான அந்த தாக்கத்திற்கு இரக்கம் என்று சொல்லுவோம். அப்ப இது புதுசு புதுசா ஏற்படும், கஷ்டத்தில் உள்ளவங்களை பார்க்கும்போது அந்த மாதிரியான மனசுல வருத்தம் ஏற்படும். அப்ப இந்த மாதிரியான தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்கு என்று சொன்னால், அவன் புதுசு புதுசா மாறிக்கிட்டே இருக்கிறானோ, புதுசு புதுசா அவன் மாறிக்கிட்டே இருக்கிறானா, அப்ப புதுமைகள் அவனிடத்திலே வந்துவிட்டால் அவன் அறியக்கூடியவனாக மாறிவிடுவானே. எனவே அல்லாஹ் தன்மை இல்லாதவன், எந்த தன்மையுமே அல்லாஹ்க்கு கிடையாது. அவன் வெறும் தாஸ் மட்டும்தான், அவனுடைய உள்ளமை மட்டும்தான், அவனுக்கு தன்மையே கிடையாது. ரஹ்மான் ரஹீம் வதூத் எந்த தன்மையுமே அவனுக்கு கிடையாது, எல்லாத்தையும் மறுத்தான். அவங்க வச்சு தங்களுக்கு வச்சு பேர் என்ன தெரியுமா, அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பேர் என்ன தெரியுமா, தௌஹீத்வாதிகள். அவங்க வச்சுக்கிட்ட பேர் என்ன, நாங்கள் தான் உண்மையிலேயே அல்லாஹ்வை ஒருவனாக ஏகனாக ஏற்றுக்கொண்டவர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு சிபத் இருக்கு என்று சொல்லிவிட்டார்களோ அவங்க எல்லாம் முஷ்ரிகா போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, தௌஹீத்வாதிகள். ஆனா இந்த உம்மத் ஜமா அவர்களை எப்படி அடையாளம் கட்டினார்கள் தெரியுமா, ஹாரிஜா, ஹாரிஜியா, முஅ்தஸிலா, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஜமாஅத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று அடையாளம் காட்டினார்கள். ஏன், குர்ஆன் காலத்தில் இந்த குர்ஆனை புரிந்து கொண்ட சமுதாயம், இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதை புரிந்து கொண்டு இந்த குர்ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அல்லாஹ் இவர்களை ஏற்றுக்கொண்டான் என்று சான்று கொடுக்கப்பட்ட அந்த சமுதாய மக்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் யாருமே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லவே இல்லை. எனவே அந்த சமுதாயத்திற்கு மாற்றமான கருத்தை இவர்கள் கொண்டிருந்ததால் இவர்களை ஹாரிஜியா, முஅ்தஸிலா. அடுத்து ஒரு அடிப்படையை வைத்தார்கள் இந்த ஹாரிஜியா முஅ்தஸிலாக்கள். என்ன வைத்தார்கள், ஆதாரங்களிலேயே மிக தெளிவான ஆதாரம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பகுத்தறிவுதான். ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை என்ன, ஆதாரத்திலேயே மிக தெளிவான உண்மையான ஆதாரம் என்ன, முதலில் குர்ஆன், இரண்டாவது சுன்னா, நபி வழி. அதை புரிந்து கொள்வதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தெளிவான கோணல் புத்தி இல்லாத அறிவு, இதான் நம்ம நம்பிக்கை. அவங்க என்ன சொன்னாங்க, முதல் ஆதாரம் அகல், அறிவு தான். இந்த அறிவு தான் குர்ஆனின் மீது தீர்ப்பளிக்கும், இந்த அறிவு தான் ஹதீஸின் மீது தீர்ப்பளிக்கும். ஏன்னா இதை கிரேக்க தத்துவத்திலிருந்து படிச்சுட்டு வந்தாங்க. அப்ப குர்ஆனில் ஹதீஸில் அறிவுக்கு முரணான வசனங்கள் எல்லாம் மாற்று கருத்து சொல்லப்பட வேண்டியவை. சூரா அல் கியாமா 13-14 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வுஜூஹு யௌமைதின் நாஸிரா இலா ரப்பிஹா நாஸிரா. மறுமையில் பல முகங்கள் அல்லாஹ் செழிப்பாக இருக்கும், மறுமையில் பல முகங்கள் செழிப்பாக இருக்கும், அல்லாஹுவை பார்த்து கொண்டிருப்பார்கள், தங்களது ரப்பை பார்ப்பார்கள், தங்களது ரப்பை பார்த்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கின்றார்கள், சஹாபாக்கள் கேள்வி கேட்க அதற்கு பதிலாக, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, அல்லாஹ்வின் தூதரே நாளை மறுமையில் நாங்கள் எங்களுடைய ரப்பை பார்ப்போமா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல் துவாமூன ருயத்தல் கமரி லைலத்தல் பதர், 14 இரவு என்று சந்திரனை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்படுமா, சந்தேகம் இருக்கிறதா உங்களுக்கு? எப்படி அந்த பார்வை தெளிவோ அது போன்று சந்திரனுக்கு ஒப்பிட்டுக்கிறத அந்த பார்த்தல் என்பதில் எப்படி அப்படி தெளிவாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அது போன்று தெளிவாக உங்களது ரப்பை நாளை மறுமையில் பார்ப்பீர்கள். இதை யார் நம்பினாங்க, யார் நம்பினார்கள்? அந்த ஜமாஅ ரசூலுல்லாஹுடன் இருந்து அந்த ஜமாஅ நம்பினார்கள், அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அது குறித்து வந்திருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், அது குறித்து வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து என்ன ஆகுது, இந்த மக்கள் யாரு, இந்த முஅத்தஸிலா கார்ஜியாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அது எப்படி முடியும்? கேள்வி என்ன, இப்ப அது எப்படி முடியும்? எங்க இருந்து வெளியே போறாங்க பாருங்க, குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒன்று, ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஒன்று, கேள்வி கேட்கப்படுகிறது, ஆட்சேபிக்கப்படுகிறது, அது எப்படி முடியும்? எப்படி, ஏன் என்ற கேள்வி இருக்கிறது, இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேற்றி விடும், எழுதி வச்சு. அல்லாஹ் சொன்னதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஹிஹான ஹதீஸ்கள்ல ஒருவர் ஏன் எப்படி என்று கேட்டால் அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போயிடுவார். எப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியும், அது எப்படி சாத்தியம்? மனிதன் விதிக்கு கீழ் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாடி எதாவது நடக்கும், அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது, அல்லாஹ் உங்க மரத்தில் இருக்கக்கூடிய இலை விழுந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் விழுவோம். இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்துக்கொண்டு விதிக்கு கீழ் மனிதன் நிர்பந்திக்கப்பட்டவன், அப்ப எது செஞ்சாலும் குற்றம் கிடையாது மனசு மேல, எல்லாம் அல்லாஹ் நாடிதான் செய்யறது, அதனால நம்ம மேல எந்த குற்றமுமே கிடையாது என்று விதியை தர்க்கமாக சுதர்க்கமாக எடுத்துக்கொண்டவர்கள். புரியுதுங்களா? பாருங்க, இந்த கூட்டத்தார்கள் எல்லாம் வழி கெடுக்கும் போது எங்கிருந்து வந்தார்கள்? புதுசா தௌராத்து இன்ஜில் இருந்து எதையும் கொண்டு வரல, அவங்க கொண்டு வந்தது என்ன, குர்ஆன் ஹதீஸில் உள்ள அந்த சில வார்த்தைகளை வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப அவர்கள் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஜமா அந்த குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்ட முதல் சமுதாயமாகிய அந்த சஹாபாக்களின் சமுதாயத்தை, அவர்கள் இருந்த அந்த தீனை அப்படியே ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டு அந்த சமுதாயத்தை விட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் பிரித்து தங்களுடைய அறிவுக்கு ஏற்ப, தாங்கள் படித்த கல்விக்கு ஏற்ப, அல்லது தங்களுடைய சிந்தனையில் உதித்த கருத்துகளுக்கு ஏற்ப எப்போது குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்களோ அப்போது அவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த மாதிரி நேரத்தில்தான் சஹாபாக்களுடைய கடைசி காலம், தாபியங்களுடைய ஆரம்ப காலம், இந்த கூட்டங்கள் எல்லாம் உருவாகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில்தான் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயர் வந்தது. இந்த பெயர் எதை வைத்து வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் அடிப்படையிலே. சுன்ன அபூ தாவூதுடைய அறிவிப்பு, இன்னும் ஏனைய சஹிஹான ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் யகூதிகள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத்து 73 பிரியும், குல்லுகும் பின்னார் இல்ல வாஹிதா, அந்த 73 ஒன்னை தவிர எல்லாமே நரகத்துக்கு போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் பயந்துடுறாங்க. உண்மையிலேயே பயப்பட வேண்டிய எச்சரிக்கையான சம நிகழ்ச்சி அது. அந்த சஹாபாக்களுடைய அந்த அறிவு பாருங்க, அந்த இல்ம பாருங்க, அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, எவ்வளவு சுருக்கமா கேள்வி கேட்கிறாங்க, எவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்வி பாருங்க. யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தை சொல்லி கொடுங்க எங்களுக்கு. இன்னைக்கு உள்ள குதர்க்கவாதிகளாக இருந்தா அந்த 72 கூட்டம் பாக்கி கூட்டம்லாம் யார், அவங்கள சொல்லுங்கம்மா. அப்படிதான் கேள்வி கேட்பாங்க பொதுவா. ஆனா இவங்க கேட்ட கேள்வி என்ன, சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டத்தை சொல்லி கொடுங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த 72 போய் சேர்ந்துடும். அது யார் யாருன்னு நம்ம போய் அலசி ஆராய தேவையில்லை. இந்த ஒண்ணுல இருக்கிறாங்களா, இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த ஒண்ணு இல்லாதவங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது என் பெயர்கள் எவ்வளவு மாறுபட்டாலும் சரி, தன்மைகள் எவ்வளவு மாறுபட்டாலும் சரி, இந்த ஒன்று, இந்த ஒரு கூட்டத்தில் அவங்க இல்லைன்னா முடிஞ்சு போச்சுக்காத. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள், இந்த ஹதீஸ எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனா என்ன, இதுக்கு கருத்து சொல்லும் போது மட்டும் தன்னுடைய மனைவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளர்த்துருவாங்க. இந்த ஹதீஸ அப்படியே ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு சமுதாயத்தில் பிரச்சனை இருக்காது, சமுதாயத்தில் பிரச்சனை இருக்காது. ஒருத்தனும் மௌலூது ஓத மாட்டான், ஒருத்தனும் மீலாதுகளாக கொண்டாட மாட்டான், ஒருத்தனும் கந்தூரி கொண்டாட மாட்டான். மார்க்கும் தெளிவாக சுத்தமாக அப்படியே இருக்கும், அச்சசலாக இருக்கும். ரசூலுல்லா காலத்தில் இருந்ததை போன்று அப்படியே இருக்கும். இந்த ஒரு ஹதீஸ் அமல்படுத்தப்பட்டால் சொன்னாங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன அலைஹி அல்யௌம வ அஸ்ஹாபி. இன்னொரு ரிவாயத்தில் அலா மிஸ்லி மா அன அலைஹி அல்யௌம வ அஸ்ஹாபி. இன்னொரு அறிவிப்புல அல் ஜமாஅ, என்ன அர்த்தம், இன்று நான் எந்த பாதையில் இருக்கிறேனோ, என்னுடைய தோழர்கள் எந்த பாதையில் இருக்கிறார்களோ, அந்த பாதையில் உள்ள கூட்டத்தை தவிர சொல்லலாம். நானும் எனது தோழர்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ, அந்த பாதையில் உள்ள கூட்டத்தை தவிர பாக்கி எல்லாரும் அங்க போயிடுவாங்க, இவர்கள் இங்க வந்துருவாங்க சொர்க்கத்துக்கு. இவ்வளவு சுருக்கமான டெஃபினேஷன் பாருங்க, புரியுதுங்களா? ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய குர்ஆனை புரிதல், நீங்கள் ஹதீஸை புரிதல், நீங்கள் குர்ஆனை செயல்படுத்துதல், நீங்கள் ஹதீஸை செயல்படுத்துதல், நீங்கள் மார்க்கத்தை செயல்படுத்துவது, நீங்கள் மார்க்கமாக நீங்கள் அமல்படுத்துவது, என்னுடைய வழிமுறையில் இருக்கிறா, என்னுடைய சஹாபாக்களுடைய வழிமுறையில் இருக்கிறா பாருங்க. இருந்துச்சுன்னா அது மார்க்கம், இல்லை என்றால் அது மார்க்கம் இல்லை. பார்க்கிறோம் இன்னைக்கு எந்த சஹாபியாவது மௌலூது ஓதியிருக்கிறாங்களா, எந்த சஹாபியாவது கந்தூரி கொண்டாடி இருக்கிறாங்களா, எந்த சஹாபியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்காவுக்கு போர்வ போட்டிருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹி தர்கா கட்டினாங்களா, பச்சை போர்வ போட்டினாங்களா, விளக்கேற்றினாங்களா, உருசு கொண்டாடினாங்களா, மீலாது விழா கொண்டாடினாங்களா, அல்லது ஒரு சஹாபி இறந்தவுடனே இன்னொரு சஹாபி, உதாரணத்துக்கு அபூபக்கர் இறந்துட்டாங்க, அபூபக்கர் எவ்வளவு பெரிய இறைநேசர், அவருக்கு போரி கட்டுவோம்னு கட்டினாங்களா, அவரு பேர்ல உருசு கொண்டாடுவோம்னு இழுத்தாங்களா, உருசு இழுத்தாங்களா, சேர் இழுத்தாங்களா, காசுகள் இருக்கிற மாதிரி. எது தெளிவான அடிப்படை உரைகள் கொடுத்துட்டாங்க, எதா இருந்தாலும் சரி அங்க போய் உரைச்சு பாருங்க. நீ குரான் சொல்றப்ப நீ ஹதீஸ் சொல்ற, ஆனால் இந்த குரான் ஹதீஸ் அமல்படுத்தப்பட்டது, இந்த குரான் ஹதீசுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது சஹாபாக்களுடைய அமலை வச்சுதான் உரைச்சு பார்க்க முடியும். ஏன்னா நீ சொல்றது, நீ புரியறது தப்பா இருக்கலாம், சஹாபாக்கள் புரிஞ்சது தப்பா இருக்காது, அவர்களுடைய அறிவு தப்பா இருக்காது. அவர்களில் ஒருவர் தவறு செய்திருந்தாலும் ஏனைய அறிஞர்கள் அதை திருத்தி இருப்பார்கள், அவர் திருத்தி இருப்பார், அல்லாஹ் அதை திருத்தி இருப்பார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை திருத்தி இருப்பார்கள். நம்ம சொல்றது ஒரு தனிப்பட்ட சஹாபியை மட்டும் எடுத்து சொல்ல, ஜமாஅ இந்த வார்த்தையை பயன்படுத்தும், அந்த சஹாபாக்களுடைய ஜமாஅ. சில பேர் சொல்வாங்க, ஏன் சஹாபாக்கள் தப்பு செய்யலையா, தவறு செய்யலையா, நாம் அவர்களை நபிமார்கள் என்று சொல்லவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சஹாபாக்கள் யாரையுமே நபியுடைய ஸ்தானத்தில் வைத்து பேசவில்லை, ரசூலுல்லாவின் ஸ்தானத்தில் வைத்து பேசவில்லை. நபிமார்கள் மட்டும்தான் தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், குற்றங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், பிழைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அவளை திருத்திடுவான். நாம் சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஜமா அந்த கூட்டம், அதுல யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சிருந்தாலும் கூட மற்றவர் அதை திருத்தி இருப்பார். அவர் செய்த தப்பு என்பது மற்ற தோழர்களால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, ஹஜ்ரத் உமர் மிகப்பெரிய நபி தோழர், 24 இடங்களிலே குர்ஆன் அவருடைய வாக்கை உண்மைப்படுத்தி பேசுகிறது. எத்தனை இடத்துல? 24 இடங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரின் நாவால் சத்தியம் பேசுகிறதுன்னு சொன்னார். எனக்கு பின் ஒருவர் நபியாக வருவதாக இருந்தால் அவர் உமராகத்தான் இருப்பார். உமர் ஒரு பாதையிலே சென்றால் சைத்தான் இன்னொரு பாதையிலே செல்லுவான். உமரை பார்த்தால் சைத்தான்களுக்கு பிடிக்காது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மார்க்கத்திலே உறுதி உள்ளவர்கள். இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா, சில பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில ரசூலுல்லாஹி வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு உமர் வர்ற சத்தம், காலடி சத்தம் கேட்டாலே ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் அங்கவங்க ரூம்ல போய் பேசாம சைலண்ட் ஆயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, உமரே உன்னை பார்த்து எனது மனைவிகளும் பயப்படுகிறார்கள். அவ்வளவு பெரிய கடுமையான மார்க்கத்தை பின்பற்றுவதில் அவ்வளவு பெரிய துல்லியமாக உறுதி செய்பவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். ஹிஜாப் பர்தாவுடைய ஆயத்து யாருடைய வேண்டுதலின்படி இறங்கியது? அதற்கு உமருடைய வேண்டுதலின்படி. சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய மனைவிகள் ஆயிற்று, மற்றவங்கள மாதிரி அவங்க கிடையாது, அவங்களுக்கு இந்த சில குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்க வேண்டும், சாதாரணமான மக்கள் அல்ல. அல்ல உடனே ஆயத்திரைதான், நபியின் மனைவிகளே மற்ற பெண்களை போன்று நீங்கள் கிடையாது. உமர் இங்க பேசி முடிக்கிறார, ஆயத்தங்க இறங்குது. உமர் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன வீட்டுக்குள்ளார யார் வேணாலும் எப்ப வேணாலும் அனுமதி இல்லாம வந்து இருக்கிறாங்க, அனுமதி கேட்டு ஒரு சட்டம் இருக்க வேண்டும். நாங்க அல்ல ஆயத்திரைக்குதான், வீட்டுக்குள்ளார போறதா இருந்தா அனுமதி கேட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் குடும்பத்தார்கள், அவங்க தாங்களும் குடும்பத்தார்கள் தானே அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்காம வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. குறிப்பா அரபுகள் தூங்கக்கூடிய நேரம் இஷா தொழுகைக்கு பின்னாடி, மத்தியான நேரத்தில், அதே போல காலை நேரத்தில், இந்த நேரத்தில் வீட்டார்களாக இருந்தாலும் அனுமதி கேட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் ஆயத்திரைக்குதான் ஒண்ணு குரான்ல. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எதுக்கு சொல்ல வந்தோம்? சொன்னா இப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுக்கப்பட்ட உமர், இந்த சிறப்புகளை எல்லாம் சஹாபாக்களும் விளங்கி வைத்திருந்தார்கள். ஒரு சமயத்தில் ஹஜ்ஜுடைய சட்டங்கள், என்ன சட்டம் வருது? ஹஜ்ஜுடைய சட்டம். அதுக்கு உமர் என்ன ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா, காபத்துல்லாவை மக்கள் எப்போது வந்து ஜியாரத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஹஜ்ஜு தவாஃப் உம்ரா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப தூர தூரமான நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் குறைவு, காபத்துல்லாக்கு வரக்கூடியவங்க அரபுகள் தான். அப்ப ஹஜ்ஜுக்கு வரும் பொழுதே உம்ராவையும் அவர்கள் சேர்த்து செய்து விட்டால் அடுத்து உம்ராவுக்காக வேண்டி தனியாக பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு வர்றவங்க ஹஜ்ஜை மட்டும் செய்யுங்க, உம்ராவுக்காக தனியாக பயணம் மேற்கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய வீடு எப்போதும் அங்கே தவாஃப்கள் உம்ராக்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும், விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக. இது ஹஜ்ரத் உமருடைய ஒரு ஆய்வு, ஒரு நல்ல எண்ணம். ஆனா ஹதீஸ்ல என்ன இருக்குது? ஹஜ்ஜுகளிலே சிறந்தது ஹஜ் தமத்து. சொல்றது புரியுதா? ஹஜ்ஜுகளிலே சிறந்தது ஹஜ் தமத்து. அதாவது முதலிலே உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுடைய மாதத்திலே மக்கா செல்வது, தவாப் செய்து, சஈ செய்து, ஹல்க் செய்து, இஹ்ராமை முடித்துக் கொண்டு இஹ்ராமிற்கு வெளியிலே வந்து விடுவது, உம்ராவை முடித்து விடுவது. அதற்கு பிறகு துல்ஹஜ் 8 யௌமு தர்வியா அன்று மீண்டும் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்து மினாவிற்கு சென்று ஹஜ் செய்வது. உம்ராவுக்கு என்று தனி இஹ்ராம், ஹஜ்ஜுக்கு என்று தனி இஹ்ராம். ஒரே பயணத்தில் ஹஜ் தமத்து, உம்ராவையும் ஹஜ்ஜையும் பிரித்து பிரித்து செய்வது, இது ஹஜ் தமத்து. இது சிறப்பான ஹஜ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் என்ன செஞ்சாங்க, இது வெளிநாடுகளிலிருந்து தூர தூரமாக வரக்கூடிய மக்களுக்கு தான், நீங்க ஜசீரத்தில் அரபுல இருக்கக்கூடிய மக்கள் அப்படி செய்யாதீங்க. ஹஜ்ஜுக்காக ஒரு இஹ்ராம்ல வாங்க, ஹஜ்ஜு இஃப்ராத் செய்யுங்க, அதுக்கப்புறம் போயிடுங்க, திரும்ப நீங்க ரமலான் மாசத்திலேயோ மற்ற மாசங்களிலேயோ உம்ராவுக்காக வாருங்கள் என்று சட்டம் போட்டாங்க. இது அவர்கள் காலத்துல ஒரு சட்டமாக இருந்துச்சு. சரியா? இது சில பேர் என்ன படுத்துறாங்க, பாருங்க, உமருக்கு இந்த சட்டம் கூட தெரியறது கிடையாது, இது உமர் செஞ்ச பிதத்து. உமருடன் சேர்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்வதற்கு ஒரு துணி ஒருவர் துணிகிறார் என்று சொன்னால், யாருடைய உள்ளத்தில் நிஃபாப் குடிகொண்டிருக்குமோ அவர்கள் தான் சொல்லுவார்கள். உமருடன் சேர்த்து உமர் பிதத்து செய்து விட்டார், ஹதீஸை மறுத்து விட்டார். சஹாபாக்கள் செய்த பிதத்தை பாருங்கள். முதல் பட்டியல உமருடைய பேர் சுவத்தை இல்லாதில்லா. அடுத்து சொல்றாங்க பிதத்து செய்தவர்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்வார்கள். அடுத்து மூணாவது ரிசல்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தாங்க, புரியுதா உங்களுக்கு? சொல்லுது புரியல. பிதத்து செய்தவர்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்வார்கள். உமர் பிதத்து செய்தார். அடுத்து மூணாவது அங்க என்ன பதில் வரும்? என்ன பதில் வரும்? உமர் நரகத்திற்கு செல்லுவார். இதெல்லாம் வரும். வேற ஏதாவது ஒரு பதில் அங்க வைக்க முடியுமா? ஹரித் உமரை பற்றி சஹீஹுல் புகாரியில் என்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தில் ஒரு அழகான மாளிகையை பார்க்கிறாங்க. கேட்கிறாங்க ஜிப்ரீல்ட்ட, யாருக்குள்ள மாளிகைன்னு சொல்லிட்டு. ஜிப்ரீல் சொல்றாங்க, ஒரு குறைஷி வாலிபருக்குள்ள மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க எனக்குள்ளதா இருக்குமோ, அவங்களும் குறைஷி தானே. கேட்கிறாங்க ஜிப்ரீல்ட்ட, எனக்குள்ள மாளிகையா? ஜிப்ரீல் சொல்லுகின்றார், இல்லையோ அல்லாவின் சுதரே, இது உமருக்குள்ள மாளிகைன்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாளிகையின் வெளி அழகை பார்த்து ஆசைப்பட்டார்கள், உள்ளே நுழைந்து பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரிடத்தில் இந்த செய்தியை சொல்லும் பொழுது, உமரே, உன்னுடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் உள்ளே செல்லவில்லைன்னு சொல்லிட்டு. உன்னுடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் உள்ளே செல்லவில்லை. உமர் அழுகிறாங்க. உங்களின் கோபம் கொள்ளுவேன், எனது தாயையும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாக்குகிறேன் அப்படின்னா. ஒரே ஹதீஸ்ல 10 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகள் என்று சொல்கிறார்கள். ஒரே ஹதீஸ்ல 10 பேரை சொர்க்கவாசிகள் என்று சொல்கிறார்கள். அபு பக்ரும் ஃபில் ஜன்னா, அபு பக்ரின் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலியின் ஃபில் ஜன்னா, சஅதும் ஃபில் ஜன்னா, சயீதும் ஃபில் ஜன்னா, அபு தல்ஹா ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, அபு உபைதா ஃபில் ஜன்னா. 10 சஹாபாக்களை பட்டியல் எடுத்து சொல்கிறார்கள். அதில் இரண்டாவது பேர் யாருடைய பேரு? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. என்னாச்சு? உமர் யாராக ஆக்கப்பட்டு விட்டார்கள்? விஜயத்துவாதியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஹதீஸை மறுத்தவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, கவனத்தில் வைக்க வேண்டும். எப்போது இந்த சமுதாயம் அந்த ஜமாஆவை விட்டு பிரிகிறதோ, அந்த சமுதாயம் எவ்வளவுதான் குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடிப்பதாக பேசினாலும் அங்கே வழிகேடுகள் உருவாக ஆரம்பித்துவிடும். இந்த ஹதீஸ் நம்ம சொல்லுமா இல்லையா? மா அன அலைஹில் யௌம வஅஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருப்பவர்களை தவிர. இதை வைத்துத்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும், அந்த சுன்னாவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களையும் அங்கீகரிப்பவர்கள் என்ற பெயர் இருந்துச்சு. இப்ப உமர் இப்படி மாறுபட்டாங்களே, என்ன செஞ்சாங்க மற்ற சகாபாக்கள் எல்லாம்? உமர் சொல்லிட்டாங்க, அதை நம்ம மார்க்கம் ஆக்கிடுவோம், நம்மளும் ஏத்துப்போம். ஏத்துக்கிட்டாங்களா? இல்லை. அதற்கு உமருடைய ஆய்வு இது. ஒருவர் ஆய்வு செய்யும் பொழுது தவறும் செய்யலாம், அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான் என்று சொல்லி மற்ற சகாபாக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உமருடைய மகனார் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இதை மறுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அனுமதி கொடுத்திருக்க, அதை சிறப்பித்து கூறியிருக்க, எந்த தனி மனிதருக்கு உரிமை இல்லை அதற்கு மாற்றம் செய்வதற்கு. சஹாபாக்கள் உள்ள அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை. ஆய்வில் இஜ்திஹாதிலே தவறு ஏற்படலாம். அந்த இஜ்திஹாதில் தவறு ஏற்படும் போது அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குமே ஆனால், நம்மை விட குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதிலே ரோஷமிக்க உறுதிமிக்க மற்ற நபித்தோழர்கள் அங்கே அதை மறுத்திருப்பார்கள், தெளிவுபடுத்தி இருப்பார்கள். அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதை கொண்டுதான் நமக்கு அந்த தவறே தெரிய வருகிறது. இந்த மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவில் உள்ளதுபடி நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அங்கே அந்த சஹாபாக்களுடைய ஜமாஆ எப்படி இருந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அந்த ஜமாஅத் எந்த கருத்தை அங்கீகரித்ததோ அது அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. அந்த ஜமாஆ எதை அங்கீகரிக்கவில்லையோ அது புதுமை. அதனுடைய வெளிரங்கமான வாதம் குர்ஆனாகவும் சுன்னாவாகவும் இருந்தாலும் சரியே. இந்த ஒரு அடிப்படையை விளக்கும் போதுதான் பல பிரிவுகள் எப்படி வழிகட்டார்கள், இந்த ஜமாத்திற்கு மாற்றமாக அவர்கள் சென்ற போது என்ற விவரங்களை நாம் உங்களுக்கு கூறினோம். சரி, அடுத்து குர்ஆனுடைய விரிவுரை, குர்ஆனுடைய விரிவுரை குறிப்பாக இன்றைய நம்முடைய தலைப்பு குர்ஆன் ஹதீஸை எப்படி அணுகுவது. குர்ஆன் ஹதீஸுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். இன்னும் சிலருக்கு குர்ஆன் ஹதீஸ் எப்படி ஆரம்பத்தில் தொகுக்கப்பட்டது என்ற விவரம் கூட தெரியும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேரம் இருக்கும் என்று சொன்னால் நாம் அந்த விவரங்களையும் இன்ஷா அல்லாஹ் பின்பு கூறுவோம். இப்போது எங்கே நமக்கு நேரம் தவறிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தினால் நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் முக்கிய ஒரு தலைப்பாகிய அந்த அடிப்படையை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது குர்ஆனை விளங்கிக் கொள்ளுதல், குர்ஆனை புரிந்து கொள்ளுதல், ஹதீஸை புரிந்து கொள்ளுதல், இது ஒரு அடிப்படை. ஏன், ஒன்றை நீங்கள் புரியவில்லை என்றால் அதை எடுத்து நீங்கள் அமல் செய்ய முடியாது, எடுத்து பின்பற்ற முடியாது. அப்ப குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கங்களை விரிவுரைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் சூர சாதுரிய 29வது வசனம், கிதாபுன் அன்ஸல்லாஹு இலைக லியத்தப்பரு ஆயாதிஹி வலியதஸக்கர உலுல் அல்பாப். இந்த புத்தகத்தை நாம் உங்களுக்கு இறக்கினோம் நபியே, இந்த புத்தகத்தை நாம் உங்களுக்கு இறக்கினோம், முபாரக், இது பரக்கத்துடையது, அல்லாஹ்வுடைய அருளுக்கு உட்பட்டது. இதை ஓதுவது பரக்கத், இதை எடுத்து பின்பற்றி அமல் செய்வது பரக்கத், இந்த குர்ஆனை நம்பிக்கை கொள்வது பரக்கத். சில பேர் இப்படி விளங்கிக் கொள்வார், இப்ப பரக்கத்து சொன்னா எழுதி பாக்கெட்ல வச்சுட்டா பரக்கத்து வந்துருமான்னு சொல்லு, வராது. ஏன், இந்த வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. குர்ஆனை எழுதி பாக்கெட்ல வைத்துக் கொண்டால் உங்களுக்கு பரக்கத்து வந்துடும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அந்த குர்ஆனுடைய பரக்கத்தை அடையக்கூடிய வழிகளை சொன்னார்கள், அதை எடுத்து அமல் செய்யுங்கள், அதை ஓதுங்கள், அதை பின்பற்றுங்கள், அதை நம்பிக்கை கொள்ளுங்கள். சரி, ஒளியதக்கர உள்ள அன்பா லியத்தப்பரு ஆயாத்திஹி, குர்ஆனுடைய ஆயத்துகளை ஆழ்ந்து ஆராய வேண்டும் என்பதற்காக நாம் இதை இறக்கி இருக்கிறோம். அறிவுடையவர்கள் இந்த குர்ஆனின் உபதேசங்களை கொண்டு சிந்தித்து ஆராய்ந்து நல்ல அறிவு பெற வேண்டும் என்பதற்காக. சூரா முஹம்மது 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யதத்தப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை இவர்கள் ஆராய வேண்டாமா, இவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டுள்ளன. குர்ஆனை சிந்தித்து பார்க்காத அளவுக்கு இவர்களுடைய உள்ளங்களை இவர்கள் திறப்பதில்லையே, உள்ளங்களில் என்ன பூட்டுகள் கொண்டு தாழிடப்பட்டு விட்டனவா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப இந்த வாசகங்கள், இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது, குர்ஆனை விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களின் கருத்துகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களின் கருத்துக்களை தெரிந்து கொண்டால்தான் நாம் அதை பின்பற்றி அமல் செய்ய முடியும். சரி, அடுத்த ஸ்டேஜ். அப்ப இந்த குர்ஆனுடைய விளக்கங்கள் என்றால் இந்த விளக்கங்களை எங்கிருந்து பெறுவது, யாரிடமிருந்து பெறுவது, இந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை முதலில் தெரிந்து கொள்வதற்கு அரபி மொழி அவசியம். அரபி மொழி தெரியும் போது அரபி மொழியில் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை புரிந்து கொள்ளலாம். அரபி மொழி தெரியாதவர்கள் தங்களுடைய மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்ட தர்ஜமா, குர்ஆனின் கருத்துகளின் மொழிபெயர்ப்பு, குர்ஆனுடைய வார்த்தைகளையோ அதனுடைய நேரடி பொருளையோ மொழிபெயர்க்க முடியாது. அதனுடைய கருத்துக்களை ஒரு நெருக்கமான அளவிற்கு மொழிபெயர்த்தல். இதை வைத்துக் கொண்டு ஓரளவுக்கு ஒரு சில அடிப்படைகளை நாம் மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி, அல்லாஹ்வைப் பற்றி, ரசூலை பற்றி புரிந்து கொள்ளலாம். ஆனால் தர்ஜமாவில் புரிந்த விஷயங்களை கொண்டு நாம் சட்டம் எடுக்க முடியுமா, ஆய்வுக்கு அந்த தர்ஜமாவை முன்வைக்க முடியுமா என்று சொன்னால் சில நிபந்தனைகள் அங்கே இருக்கின்றன, சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. காரணம், தர்ஜமாக்கள் மாறுபடலாம், ஒவ்வொருவருடைய புரிதல் தான் தர்ஜமா என்பது. ஆனால் அல்லாஹ்வுடைய கலாம் என்பது மாறுபடாது, அல்லாஹ் இறக்கிய அந்த கலாமிலே மாற்றம் இருக்காது. ஒருவர் ஒரு வார்த்தைக்கு உண்டான பதத்தை அதனுடைய அரபி மொழியிலே ஒன்றை விளங்கி இருக்கலாம், ஆனால் அந்த அரபி அகராதியின் பொருள்தான் அங்கே நாடப்பட்டதா என்பதை மூத்த மார்க்க அறிஞர்களுடைய விரிவுரையை அணுகும் பொழுதுதான் நாம் அங்கே தெரிந்து கொள்ள முடியும். அந்த உதாரணங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து சொல்ல இருக்கின்றோம். நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், தர்ஜமாவை நூற்றுக்கு நூறு முழுமையாக அடிப்படையாக வைத்து அதுதான் குர்ஆன், இதை வைத்து சட்டம் எடுக்கலாம் என்ற நிலைக்கு வர முடியாது. தர்ஜமா எதற்கு? ஒரு துணை, குர்ஆனுடன் உங்களை நெருக்குவதற்கு, அரபி மொழியுடன் உங்களை நெருக்குவதற்கு, சில புரியுதல்களை உங்களுக்கு தருவதற்கு. இன்றைக்கு ரொம்ப பேர் செய்யற மாதிரி, தர்ஜமா போதுங்க, இதை வைத்துக் கொண்டு யாரு வேணாலும் சட்டம் பேசலாம் என்று எடுக்க முடியாது. ஒரு சில உதாரணங்களையும் இடையிடையே சொல்லி செல்கிறேன். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கின்றார், நாடியவர் நம்பிக்கை கொள்ளட்டும், நாடியவர் மறுக்கட்டும். இதுக்கு நேரடி பொருள், இந்த தர்ஜமாவை வைத்து சில பேர் சட்டம் எடுத்தாங்க. என்ன சட்டம் எடுத்தாங்க? ஒருத்தர் முஸ்லீம் ஆகிக்கலாம், விருப்பம் திரும்ப முர்த்ததாயிக்கலாம், மதம் மாறிக்கலாம், திரும்ப முஸ்லீம் ஆகிக்கலாம், திரும்ப விரும்பப்பட்டா முர்த்ததாயிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் இஸ்லாத்துக்குள்ளார வரலாம், இஸ்லாமை விட்டு வெளியே போகலாம், எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவில இருந்தாலும் பரவாயில்ல, சவுதி அரேபியால இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்லாம் மக்களுக்கு மத சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது, யார் எப்ப வேணாலும் உள்ளார வரலாம் போலாம், அவங்களை ஒண்ணுமே யாருமே எதுவும் கேட்கக்கூடாது. இது எதனால வந்த குழப்பம்? தர்ஜமாவை பார்த்து சட்டங்கள் சொல்ல வந்ததால் ஏற்பட்ட குழப்பம். என்ன இந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உண்மை எது, பொய் எது என்று தெளிவாகிவிட்டது. இனி இந்த மார்க்கத்தில் கொண்டு வருவதில், ஒரு மார்க்கத்தில் ஒருவரை சேர்ப்பதில் நிர்பந்தம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நுழைவிப்பதில் நிர்பந்தம் கிடையாது. ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பியவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளட்டும், யாருக்கு இந்த ஈமான் பிடிக்கலையோ, இஸ்லாம் பிடிக்கலையோ, அவர் காஃபிர் ஆகிறார், அவர் காஃபிர் ஆகிக் கொள்ளட்டும், அதனால அல்லாஹ்க்கு எந்த நஷ்டமும் கிடையாது. மனிதனுக்கு விருப்பத்தை அல்லாஹ் கொடுத்தால், அந்த விருப்பத்தின்படி நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதற்கு உனக்கு நாளை மறுமையில் ஒன்று. நீ விரும்பி தேர்ந்தெடுத்தது நன்மையாக இருந்தால் நற்கூலி, விரும்பி தேர்ந்தெடுத்தது தீமையாக இருந்தால் அதற்கு தண்டனை. அதை சொல்வதற்கு தான் இந்த குர்ஆன் வசனமே தவிர, நீங்க விரும்பினா முஸ்லீம் ஆயிக்குங்க, முஸ்லீம் ஆனதுக்கு பின்னாடி விரும்பலன்னா நீங்க திரும்ப முர்த்ததா போயிக்குங்க, இந்த மாதிரி சட்டம் அல்ல. ஏன்? காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பத்தல தீனஹு ஃபக்துலுஹு, யார் ஒருவர் முஸ்லீம் ஆனதற்கு பிறகு மீண்டும் தன்னுடைய மதத்தை மாற்றிக் கொள்கிறாரோ அவரை நீங்கள் கொன்று விடுங்கள். முர்த்ததுக்கு என்ன சட்டம்? ஒருவர் முஸ்லீம் ஆனதற்கு பிறகு இஸ்லாமை விட்டு வெளியேறினால் அவருக்கு மூன்று நாள் தான் அனுமதி. அதையும் மீறி அவர் இஸ்லாமை ஏற்க மறுத்தால், திரும்ப வர மறுத்தால், கலீஃபாவுடைய ஆட்சியாக இருக்கும் பொழுது, இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும் பொழுது அந்த சட்டம் அவருக்கு அமல்படுத்தப்படும், அவரை கொன்றுவிடப்படும். இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய நாடுகளில் இந்த சட்டம் இருக்குது. என்ன சட்டம்? இந்த சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது, சஹாபாக்கள் காலத்தில் இருந்தது, இந்த ஹதீஸும் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த ஷியாக்கள் கொல்ல வேண்டும் என்று முற்றுகையிட்டார்கள். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வீட்டின் அந்த பால்கனியிலே வந்து நின்று மக்களை பார்த்து பிரசங்கம் செய்கிறார்கள். சுனன் அபுதாவு, சுனன் நசை, இன்னும் அகமது போன்ற கிரந்தங்களிலே சஹீஹான ஆதாரபூர்வமான தொடரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சொன்னார்கள், மக்களே, அல்லாவின் தூதரிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன், மூன்று காரணங்களுக்கு தான் ஒருவரை கொல்ல முடியும். நீங்கள் முஸ்லிமான ஒருவரை நீங்கள் கொல்வதாக இருந்தால் மூன்று காரணங்கள் தேவை. ஒன்று, அவர் திருமணம் முடித்திருந்து உபச்சாரம் செய்து விட்டார், அதற்காக அவரை கொல்லலாம். ஒன்று. இரண்டாவது, அவர் இன்னொரு முஸ்லிமை கொண்டிருந்தால் அதற்காக அவரை கொல்லலாம். மூன்றாவது, அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறியிருந்தால் அத்தாரிகுலிதீனிஹி அல் முர்தத்து மின் தீனிஹி, தனது மார்க்கத்திலிருந்து அவர் மீண்டும் வெளியேறியிருந்தால் அவரை கொல்லலாம். கேட்டார்கள் அந்த ஷியாக்களை பார்த்து, இந்த மூன்றில் எந்த தவறையும் நான் செய்யவில்லையே, என்னை நீங்கள் கொல்ல துடிக்கிறீர்களே, எதை கொண்டு எனது ரத்தத்தை நீங்கள் ஹலாலாக்கினீர்கள், என்னை கொல்வது ஆகுமானது என்று நீங்கள் எந்த ஆதாரத்தை வைத்து சொல்கிறீர்கள்? இதை சொல்லும் பொழுது எல்லா சஹாபாக்களும் அங்கு இருக்கிறாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாவிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தங்க, முருத்தல் கொல்லப்பட வேண்டும் என்று. இப்ப ஹதீஸை பார்க்காமல், அந்த சஹாபாக்களுடைய அந்த கருத்தை பார்க்காமல் குர்ஆனுக்கு விரிவுரை செய்ய போனதால் என்ன விபரீதமானது? யாரு வேணாலும் எப்ப வேணாலும் முருத்ததாயிக்கலாம். அப்ப இந்த ஹதீஸுகள் இருக்கிறதே, இந்த ஹதீஸுகளுக்கு அந்த அர்த்தம் அல்ல. இதுதான் ரசூல்லாவின் காலத்தில் சஹாபாக்கள் காலத்தில் அமல்படுத்தப்பட்டதாயிட்டு அவங்களெல்லாம் தவற அமல்படுத்திட்டாங்க ஹதீஸ. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஒரு பகுதியில் முஆத் இப்னு ஜபல், இன்னொரு பக்கம் அபூ மூஸா அஷ்ஆரி. அபூ மூஸா அஷ்ஆரி இடத்திலே முஆத் இப்னு ஜபல் வருகிறார்கள் சந்திப்பதற்காக. அங்கே ஒரு மூலையிலே ஒருவர் கட்டப்பட்டிருக்கிறார். அபு முஆத் இப்னு ஜபல் கேட்கிறார்கள், இவர் யார், எதற்காக கட்டப்பட்டிருக்கிறார் என்று. அபூ மூஸா அஷ்ஆரி சொல்கின்றார்கள், இவர் யஹூதியாக இருந்தார், முஸ்லிமாக மாறினார், சில காலம் கழித்து மீண்டும் முர்த்ததாகிவிட்டார், இவரை நான் கட்டி வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்போது முஆத் இப்னு ஜபல் உட்கார்ந்தவர்கள் எழுந்து விட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவன் தலை வெட்டப்படாதவரை நான் உட்கார மாட்டேன், நான் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கேட்டிருக்கிறேன், யார் தனது மார்க்கத்தை மாற்றினானோ அவனை கொல்லுங்கள் என்பதாக. அபு மூஸா அஷ்ஆரி அவனை கொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு முஆத் இப்னு ஜபல் அங்கே உட்கார்கிறார்கள். அப்ப இந்த சஹாபாக்கள் இந்த ஹதீஸை விளங்கியது அமல்படுத்தியது எல்லாம் என்னவா, தெரியாம தவறா விளங்கி அமல்படுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட வழிகேடுகள் பாருங்க. ஏன் தர்ஜமாவை வைத்து குர்ஆனுடைய மற்ற ஆயத்துகளை எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டன. அதற்கு விரிவரையாக சொல்லப்பட்ட ஹதீசுகள் புறக்கணிக்கப்பட்டு விட்டன. அந்த ஹதீசுகளையும் குர்ஆனுடைய ஆயத்துகளையும் அமல்படுத்திய சஹாபாக்களுடைய ஜமாஅ புறக்கணிக்கப்பட்டது. எப்ப சஹாபாக்களுடைய ஜமாத்தை புறக்கணிக்க வேண்டும், அவர்களை மார்க்கத்திலே ஒரு விளக்கமாக எடுத்துக்கொள்ள கூடாது. கவனிச்சுங்க, நான் சொல்ற வார்த்தையை கவனிச்சுங்க. நாம் அந்த சஹாபாக்களுடைய ஜமாத்தை தனி ஒரு ஆதாரமாக சொல்லவில்லை. ரொம்ப பேர் உடனே திருத்த டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க பாத்தீங்களா. மார்க்கத்துல மூணாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து கூத்துறாங்க பாத்தீங்களா. இதுவரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப புதுசா ஒன்ன சஹாபாக்கள்னு கொண்டு வராங்க பாத்தீங்களா. நாளைக்கு மதுஹபுன்னு ஒன்னையும் கொண்டு வந்துருவாங்க, அதுவும் சரின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அன்பிற்குரியவர்களே, மதுஹபுகளில் தக்லீது கூடாது என்பதே சஹாபாக்கள் இந்த ஜமாத்தின் ஆதாரத்தை வைத்துட்டு நாம் சொல்லுகிறோம். தக்லீது செய்பவர்கள் குர்ஆன் ஹதீஸை ஆதாரம் காட்டி தக்லீது கூடும் அவசியம் என்று சொல்லும் பொழுது நாம் சொல்லுகிறோம், உங்களை விட சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸை அதிகமாக விளங்கியவர்கள். அவர்கள் அபூபக்கரை, உமரை, உஸ்மானை, அலியை தக்லீது செய்யவில்லை. யாருடைய வார்த்தையாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸோடு மோதும் போது, குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக இருக்கும் போது அதை சொல்லியவருடைய முகத்திலேயே வீசி விட்டார்கள், மறுத்து விட்டார்கள், குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திரும்பி விட்டார்கள். சஹாபாக்களுடைய பழக்கத்திலே தனி ஒரு மனிதரை பின்பற்றிய ஜமாத்து கிடையாது. சஹாபாக்கள் அபூபக்கருக்கு என்று ஒரு ஜமாத் இருக்கவில்லை, ஒரு மதுஹப் இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்று ஒரு மதுஹப் இருக்கவில்லை. சஹாபாக்களிலே மூத்த கல்விமான்கள் ஹதீஸுகளையும் சஹாபாக்களுடைய தப்சீர்களையும் கரைத்து குடித்தவர்கள் அலி இப்னு அபி தாலிப், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர், மிகப்பெரிய கல்விமான்கள். அவர்களுக்கு என்று ஒரு தனி மதுஹப் இருக்கவில்லை. நான் அப்துல்லா இப்னு உமரை பின்பற்றுகிறேன் என்று யாரும் சொல்லவில்லை. நான் உமரை பின்பற்றக்கூடியவன் என்று யாரும் சொல்லவில்லை. அப்படி இருக்க நீங்கள் எப்படி, நான் அபு ஹனீஃபாவை பின்பற்றுகிறேன், நான் இமாம் மாலிக்கை பின்பற்றுகிறேன், இமாம் ஷாஃபியை பின்பற்றுகிறேன், அவர் சொல்லியதுதான் மார்க்கம், அவர் சொல்லாதது மார்க்கமாக ஆகாது என்று நீங்கள் எப்படி பிளவுபடுத்த முடியும் என்பதாக நாம் அவர்களுக்கு மறுப்பு சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறோம்? இதைத்தான் சொல்லுகிறோம். ருசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். திரும்ப பார்ப்பாங்க பார்த்தீங்களா, சஹாபாக்கள் ஒரு தனி ஆதாரமா பூத்தப்பாங்க. இல்லை அன்பிற்குரியவர்களே, தனி ஆதாரமாக சொல்லவில்லை. நாம் விளங்கியது சரிதானா இல்லையா, நாம் புரிந்தது சரிதானா இல்லையா என்பதை நாம் உணர்த்தி பார்க்கிறோம் அவர்களுடைய அந்த புரிதலை கொண்டு. காரணம், இந்த குர்ஆன் அவர்கள் அவர்களுடைய கண் முன்னால் இறக்கப்பட்டது. அவர்களுக்கு அந்த குர்ஆனை பின்பற்றுவதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. ஹதீஸ் ரசூலுல்லாஹின் வாயிலிருந்து நேரடியாக அவர்கள் தான் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் செய்ததை சொன்னதை அவர்கள் தான் பார்த்தார்கள். பாருங்கள், அபு அப்துர் ரஹ்மான் அஸ்ஸலமி என்ற மிகப்பெரிய தாபியை சொல்கின்றார்கள், حدثنا الذين كانوا يقرؤون ما القران كعثمان بن عفان وعبد الله بن مسعود وغيرهم انهم اذا تعلموا من النبي صلى الله عليه وسلم 10 ايات لم يجاوزوها حتى يتعلموا ما فيها من العلم والعمل قالوا فتعلمنا القران والعلم والعمل جميعا. சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள் யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், இன்னும் இவர்களை போன்ற மற்ற சஹாபாக்கள் எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து 10 வசனங்களை அவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டால் அந்த சட்டங்களில் உள்ள கல்வியை, அந்த சட்டங்களில் செயல்படுத்த வேண்டிய அமல்களை ரசூலுல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் அடுத்த 10 வசனங்களை மனப்பாடம் செய்ய மாட்டார்கள். மேலும் சொன்னார்கள், எப்படி ரசூலுல்லாஹ்விடமிருந்து அவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டார்களோ, குர்ஆனை படித்தார்களோ, வெறும் வார்த்தையை மட்டுமல்ல, புரியாமல் அல்ல, புரிந்து விளங்கி சட்டங்களை அறிந்து படித்தார்களோ, அப்படி தங்களுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சொல்கிறார்கள், நாங்கள் குர்ஆனை படித்தோம், அதில் உள்ள கல்வியை படித்தோம், அதில் செயல்படுத்த வேண்டிய சட்டங்களையும் நாங்கள் படித்தோம். அறிவு லாஜிக் என்று பேசுகிறோமே, பேசுகிறார்களே, எங்க ஒரு குர்ஆன் அவர்களுடைய தூய அரபி மொழியில இறக்கப்படுகிறது. அந்த மொழியை அவர்கள் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் அந்த குர்ஆன் அவர்களுக்கு ஓதி காட்டப்படும் போது அதை ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ளாமல், அதை செயல்படுத்தாமல் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இது யார் மீது பழி சொல்வது? இந்த பழி எங்கே கொண்டு போய் முடியும்? யோசித்து பாருங்கள். அப்ப குர்ஆன் அதை முறையாக விளங்க வேண்டும், புரிய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே குர்ஆனை அதனுடைய முழு வசனங்களையும் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது குர்ஆனுக்கு ஒருவர் விரிவுரை சொல்லப் போகிறார் என்றால், குர்ஆனுக்கு ஒருவர் விரிவுரை எழுதப் போகிறார் என்று சொன்னால், அவர் குர்ஆனை பற்றி விசாலமான அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா நீங்க ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறீங்க, படிக்க படிக்க உங்களுக்கு தெரிய வருது, அமல் செய்யலாம். ஆனால் நான் குர்ஆனை விரிவுரை செய்ய போகிறேன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லப் போகிறேன், குர்ஆனுக்கு விளக்கம் எழுதப் போகிறேன் என்று சொன்னால், அங்க முதல் ஷர்த் என்ன? அவர் குர்ஆனை மனனம் செய்தவராக இருக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், இந்த ஷர்த் ஏன்? இந்த ஷர்த் எதற்கு? இந்த ஷரத்தை அல்லாஹ் இருக்கின்றான். இது பூர்த்தியாகவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய குழப்பத்திற்கு அவர் ஆளாகி விடுவார். உதாரணத்துக்கு குர்ஆனுக்கு விரிவுரை எழுத ஆரம்பிக்கிறார். அவருக்கு குர்ஆனுடைய வசனங்களை பற்றி, முழு வசனங்களை பற்றி உண்டான தெளிவான அறிவு இல்லை. இஸ்லாமிய அடிப்படையை பற்றி உண்டான சட்டங்களை பற்றி உண்டான அறிவு இல்லை. சூரத்துல் பக்கரா எழுத ஆரம்பிக்கிறார். சூரத்துல் பக்கரால ஒரு வசனம், அல்லாஹ் சொல்கிறாங்க, யஸ்அலூனக அனில் கம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரு வ மனாஃபிஉ லின்நாஸ். மக்கள் உங்களிடத்தில் நபியே கேள்வி கேட்கிறார்கள் மது அருந்துவதை பற்றியும் சூதாடுவதை பற்றியும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மது அருந்துவது சூதாடுவது இதுல நிறைய பாவம் இருக்கிறது, இதில் சில நன்மைகளும் இருக்கின்றன. முடிஞ்சு போச்சு வசனம் அதோட. அப்ப இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு ஒரு விளக்கம் எழுகிறார். இஸ்லாமிய மார்க்கத்திலே மது அருந்துவது முற்றிலும் தடை செய்யப்படவில்லை, குர்ஆனிலே மது அருந்துவது முற்றிலும் தடை செய்யப்படவில்லை என்று. இந்த அர்த்தத்தை ஏத்துக்குமா, ஒத்துக்கொள்வோமா? நம்ம சூதாட்டம் இஸ்லாமிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு பெரும் பாவம், அதில் பாவம் தீமை அதிகமாக இருக்கிறது என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அல் குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதா, குர்ஆனுக்கு விரிவுரை செய்ய வருபவர் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆனுடைய ஒரு வசனம் மற்றொரு வசனத்திற்கு விளக்கமாக வியாக்கியானமாக இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான், மது சூதாடுவது ஷைத்தானுடைய அமல்களை சேர்ந்த நஜிஸ் அசுத்தங்களாகும், அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அப்ப என்ன இருக்கிறோம் இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த வசனம் எங்கே இறக்கப்பட்டது, எப்படி இறக்கப்பட்டது? இன்னைக்கு எழுதுறாங்க குர்ஆன்ல மக்கி மதனி என்று ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, குர்ஆன்ல மக்கி மதனி மக்காவில் இறக்கப்பட்டது மதினாவில் இறக்கப்பட்டது அப்படி ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது, அதெல்லாம் பொய், அதெல்லாம் கற்பனை, எந்த ஹதீஸ்லயும் அப்படி கிடையாது, எந்த ஆயத்திலையும் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன் இதெல்லாம் அவர்கள் போட்டுட்டு வரக்கூடிய தலங்கள் படிகள், இதெல்லாம் நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா அடுத்து வரும் பாருங்க, கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்க. சரிங்க, நாசிக் மன்சூப் முந்திய வசனம் பிந்திய வசனம் என்ற ஒரு இல்மு ஒரு இஸ்லாமிய அடிப்படை இல்லை என்று மறுக்கிறார்கள், என்ன ஆகும்? ஒருத்தர் சொல்லலாம் சூரா அல் மாயிதால இறக்கப்பட்ட வசனம் முந்திய வசனம், சூரா அல் பக்ரால இறக்கப்பட்ட வசனம் பிந்திய வசனம், சொல்லலாமா சொல்ல முடியாதா? சஹாபாக்களின் அந்த இஜ்மாவை அந்த யோகோபித்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஏன் நீங்க சொல்றதுதான் நான் ஏற்றுக்கணும் என்ன அவசியம்? நீங்க சொல்றதுதான் நான் ஏற்றுக்க வேண்டும் என்று என்ன அவசியம்? அப்ப ஆய்வு செய்ய, நீங்க உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஆய்வு செய்ய, நான் ஏன் இஷ்டத்துக்கு ஆய்வு செய்யறேன்? அப்ப மைதால விபச்ச மது அருந்துவதும் சூதாடுவதும் சைத்தானுடைய செயல்கள் என்று இறக்கப்பட்டது முந்தி இறக்கப்பட்டுச்சுங்க, பின்னாடி அனுமதிக்கப்பட்டுச்சுங்க, அது ஒரு பாவம் தான், விலகலாம் விலகிங்க, செஞ்சா செய்யுங்க, தப்பு கிடையாது. சொல்ல முடியுமா முடியாதா? இன்னும் பல புதுமைகள் குழப்பங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அடிப்படை தளம் போனப்படுது, மக்கி மதனில் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அந்த தெரியாத கல்வியை தெரிந்தவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வது நம் மீது கடமையை தவிர, தெரியாது எனக்கு தெரியாததெல்லாம் உலகத்திலே இல்லை என்று மறுப்பது அழகு கிடையாது. அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், குர்ஆனுடைய எந்த வசனத்தை பற்றி வேண்டுமானாலும் என்னிடத்திலே கேளுங்கள். அந்த குர்ஆன் வசனம் யார் விஷயத்திலே இறக்கப்பட்டது, எங்கே இறக்கப்பட்டது, இரவில் இறக்கப்பட்டதா பகலில் இறக்கப்பட்டதா என்ற விவரங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். குர்ஆனுடைய எந்த வசனத்தை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், என்னை விட குர்ஆனுடைய வசனங்களில் ஒவ்வொரு வசனமும் எங்கே இறக்கப்பட்டது, யார் விஷயத்தில் இறக்கப்பட்டது, அதற்கு கருத்து என்ன என்று தெரிந்திருக்கும் ஒரு நபித்தோழரை நான் அறியவில்லை, அல்லது ஒரு மனிதரை நான் அறியவில்லை. அப்படி தெரிந்திருந்தால் நான் அவரிடத்திலே சென்று மண்டியிட்டு கல்வி படித்திருப்பேன். அந்த வார்த்தை பாருங்க, என் சொன்ன அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரிடத்திலிருந்து குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். யார பார்த்து? இப்னு உம்மி அப்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஃபர், அவங்களுடைய பயணம், அவங்களுடைய ஊரு, அவங்க தனி எல்லா நேரத்திலும் நிழலாக திறந்தவர்கள். குடும்பத்துக்குள்ளாரையே தவிர, வீட்டுக்குள்ளே அந்த அறைக்குள்ளாரையே தவிர, ரசூலுல்லா வெளியே வந்தார்கள் என்று சொன்னால் அங்கே அப்துல்லா பின் மசூதை பார்க்கலாம். ஒன்னு ரசூலுல்லாவுடைய செருப்பு கையில இருக்கும், அல்லது ரசூலுல்லாவுடைய மிஸ்வாக் கையில இருக்கும், அல்லது ரசூலுல்லாவுக்கு உதவு செய்வதற்கு தண்ணி அவங்க கையில இருக்கும், அல்லது கைத்தறி அவங்க கையில இருக்கும். அப்படி கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாவிடத்திலிருந்து குர்ஆனுடைய கல்வியை படித்துக் கொண்டேன், படித்துக் கொண்டேன். என்னை விட மற்றொரு நபித்தோழருக்கு கல்வி தெரிந்திருக்கும் என்று சொன்னால் நான் அங்கே சென்று அவரிடத்தில் இந்த கல்வியை படித்துக் கொள்வேன். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபாக்களிடமிருந்து கல்வியை கற்றார்கள், படித்துக் கொண்டார்கள். அவர்களும் ரசூலுல்லாஹிற்கு நிழலாக இருந்தவர்கள். தானும் கற்றுக்கொண்டார்கள், தனக்கு தவறிய கல்விகளை மற்ற சஹாபாக்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், எங்களுடைய வயது வரை அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் இருப்பார் என்று சொன்னால் அவர் முன்னால் நாங்கள் பேச மாட்டோம். அவ்வளவு கல்விகளை அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். அப்ப அதை விட்டு பிரித்து குரானை பார்க்க போவோம் என்று சொன்னால் பிரச்சனை. இந்த மக்கி மதனிகள் மறுக்கப்பட்டது, முந்தைய வசனங்கள், பிந்திய வசனங்கள், இதற்கு எந்த குறிப்பும் இல்லை, நாம் ஆய்வு செய்வதுதான் இறுதி என்பதாக முன்வைக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட குழப்பங்கள் வரும்? முதலில் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு குர்ஆனுடைய துணை வேண்டும். அல் குர்ஆன், ஒரு குர்ஆனுடைய வசனம் மற்றொரு வசனத்திற்கு விளக்கமாக அமையும். குர்ஆனுடைய விரிவுரையை முதலில் குர்ஆனில் இருந்து தேட வேண்டும். ஒரு உதாரணத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் சூரா யூனுஸ் உடைய 62வது வசனம், அலா இன்ன அவ்லியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அவர்கள் மீது பயம் கிடையாது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவ்லியாக்கள், இப்ப இந்த அவ்லியாக்கள் என்றால் யாரு? பச்சை பருவ போத்தினவங்கள் எல்லாம் அவ்லியாவா? தலப்பா கட்டியவர்கள் எல்லாம் அவ்லியாவா? இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாவட்டங்கள்ல போல டப்ஸ் அடிக்கிறவங்க எல்லாம் அவுளியா? இன்னும் சொல்ல போனா தர்காக்கள்ல கஞ்சா அடிக்கிறவங்க எல்லாம் அவுளியா? இந்த மக்களுடைய பார்வையில தொழுக மாட்டாங்க, உடம்பு கிடையாது, சுத்தம் கிடையாது. முதல்ல யார் இடத்துல சுத்தம் இல்லையோ அவர்களே சைத்தான் இருக்கிறான். ஏதோ சைத்தான் வர்றான், நஜீஸ் அசுத்தத்தில் உழந்து கொண்டிருக்கிறார்கள்லவா, அவர்களுடனே சைத்தான் வருகிறார். இவங்க எல்லாம் அவுளியாங்க, அவங்களுக்கு தொழில் தேவை கிடையாது, அவங்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது, என்ன வேணாலும் செய்வான், கஞ்சா அடிப்பான், பீடி குடிப்பான், சிகரெட் குடிப்பான், எல்லா ஹராமித்தனமும் பண்ணுவான். அவங்க அவுளியா? அவுளியானா யாரு? குர்ஆன் பதில் சொல்லுகிறது, சூரா யூனுஸ் உடைய அதே 63வது வசனம், 62ல் அல்லாஹ் சொல்ற அவுளியாக்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லி. அவுளியானா யாருங்க? இந்த அவுளியாங்கிற பேரை வைத்து இந்த சமுதாயம் வழிகெடுக்கப்பட்டது போன்று வேறு ஒரு வார்த்தை கிடையாது. பாபர மக்கள் அனுமிகள், அவுளியா 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 அவுளியாவுடைய பரக்கத், அவுளியாவுடைய துவா, அவுளியாவுடைய புண்ணியம், பாபா புண்ணியம், இந்த பெயரால் இன்று சமுதாயத்திலே கோயில் வழிபாடுகள், சிலை வழிபாடுகள் முழுமையாக கொண்டு வரப்பட்டு விட்டன. இருக்கா இல்லையா? ஏன் இந்த அவுளியாவுடைய விளக்கத்தை குர்ஆனில் இருந்து பார்க்காத காரணத்தால்? யாராவது ஒருத்தர் சித்து விளையாட்டை காட்டிவிட்டால் அதற்கு கராமத்தில் பெயர் சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யாராவது ஒரு கண்கட்டி வித்தையை செய்துவிட்டால் சைத்தானின் ஊசலாட்டங்களை கொண்டு சில மாயஜாலங்களை செய்து காட்டினால் உடனே அவுளியா இல்லை. இப்ப குர்ஆன பாக்குறோம், அவுளியானா யாரு? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை பயப்படுகிறீர்களா? நீங்க எல்லாம் அவுளியாக்கள் தாங்க. என்னங்க ரெண்டு விஷயம் இந்த அவுளியாவுக்களுக்கு? ஈமான் இருக்கணும், இன்னொன்னு என்ன இருக்கணும் சொல்லுங்க? தக்குவா இருக்கணும். ஈமான் தக்குவா ரெண்டு தானே, எல்லாருமே அவுளியாங்க. ஈமான் தக்குவா இருந்தா எல்லாருமே அவுளியா, முடிஞ்சு போச்சு, சிம்பிள் ஆகி போச்சு, எல்லாம் லேசாக்கிட்டான். ஆனா இன்னைக்கு என்ன அவுளியாங்கிறவங்க, அதெல்லாம் நம்மளால ஆக முடியாது, அதெல்லாம் ஒரு கூட்டம், அவங்க எல்லாம் இறந்திருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, இனிமே அவுளியாக்களை உருவாக முடியாது. எழுதிப்பாங்க காத்திமத்துல் அவுளியா, இறுதி அவுளியா. என்னங்க காத்திமத்துல் அவுளியா, இறுதி அவுளியா, சுல்தானுல் அவுளியா, இவர் தான் அவுளியாக்களுக்கே அரசர், இனிமே யாரும் அவுளியாக ஆக முடியாது. எத்தனை பட்ட பேர் பாருங்க, யார் யார் இவர்களுக்கு இதை கொடுத்தது? ஒவ்வொருவரும் அவருக்கும் அவருடைய உள்ளத்திற்கும் இடையில் உண்டான விஷயங்களை அல்லாஹ் மிக அறிந்தவன். ஏன்னா ஈமான் யாருடைய ஈமானை நம்ம பார்க்க முடியுமா? யாருடைய தக்வாவையும் நாம் எடை போட முடியுமா? யாருடைய தக்வாவையும் நாம் இடை போட முடியுமா? தனிமையில போனாதான் தெரியும். ஒவ்வொருவருடைய தனிமையில் தான் அவருடைய இரையேற்றம் முடிவு செய்யப்படுகிறது. நாம் அல்லாஹ்விற்கு எவ்வளவு அஞ்சுகிறோம் என்பது நம்முடைய தனிமையில் அல்லாஹ் முடிவு செய்கிறார். மக்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது அது தக்வா கிடையாது, அது ஒரு தக்வாவுடைய வெளிப்பாடு, ஒரு வகையாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறார், அல்லதீன யக்ஷூன ரப்பஹும் பில் கைபி, தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயப்படுகிறார்களே அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லுங்கள். ரூம கூட்டியாச்சு, எல்லாம் இருக்குது, பாவம் செய்வதற்குண்டான எல்லா வழிகளும் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்திலே அல்லாஹுவை பயந்து இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று, இதை செய்தால் நாளை மறுமையில் நான் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கையில யாரு விட்டு விலகுறாங்களோ அவங்க தக்வாதாரி, அவங்க உண்மையான அவுளியாங்க, அவங்க உண்மையான அவுளியா. பெரிய பட்ட தலப்பா கட்டி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பெரிய ஜுப்பா போட்டுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா பெரிய கையில தஸ்லீம் பண்ணி வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பான், உருட்டு உருட்டுன்னு உருட்டுவான். என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கேட்டா என்னங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, கை வாட்டி விரல பாட்டு உருண்டுகிட்டே இருக்குங்க, அதாவது வாய் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்குங்க, உள்ள தஸ்லீம் பண்ணிட்டு இருக்குங்க. சொல்லு எப்படிப்பட்ட ஏமாற்றுகள், தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாத ஒரு நிலையை நாம் எல்லாம் அடைந்து விட்டோமா? முடியுமா? அப்ப என்ன குர்ஆனுடைய விளக்கத்தை முதல்ல எங்க போய் பார்க்கணும்? எங்க போய் பார்க்கணும்? குர்ஆன்ல போய் பார்க்கணும். சரி, அடுத்து உதாரணம், இன்னொரு உதாரணம். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அத்தாரிக், வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக், வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக்கின் மீது சத்தியமாக. இப்ப தாரிக்னா என்ன? அரபியில இதுக்கு அர்த்தம் என்ன? தாரிக்னா தட்டுறதுன்னு அர்த்தம், தட்டக்கூடியவர்னு அர்த்தம். இப்ப தட்டக்கூடியவரின் மீது சத்தியமாக நல்லா சொல்றா பாக்குறோம். குர்ஆனுடைய அடுத்த ஆயத்தை பாக்குறோம், அல்லாஹ் உமா அத்ராக மத்தாரிக், நபிய தாரிக் என்றால் உங்களுக்கு எது என்று தெரியுமா? அந்நஜ்மு தாகீப், பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் அது. அப்ப இனிமே தாரிக்கு அரபி தெரியும் எனக்கு, தாரிக்கு தட்டக்கூடியவர், அதுதான் இதுக்கு அர்த்தம். யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குர்ஆன் அதை விவரித்து விட்டது, இந்த இடத்தில் தாரிக் என்பதற்கு இந்த பொருள் தான், மீறக்கூடாது. சரி, அடுத்தது இரண்டாவதாக, குர்ஆனுக்கு விரிவுரை செய்வது என்று சொன்னால் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பார்க்க வேண்டும். காரணம் என்ன? குர்ஆன் ஆயத்தும் சஹீஹான ஹதீஸும் ஒரு காலம் சத்தியமாக 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 முரண்படவே செய்யாது. நல்ல ஒரு தடவை ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய வசனம், குர்ஆனுடைய ஒரு வசனம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற சஹீஹான ஹதீஸ் விட்டுருங்க. பலவீனமானது, பொய்யானது, நுழைக்கப்பட்டது, அதெல்லாம் விட்டுருங்க. புரியுதுங்களா? அதை கொண்டே வராதீங்க. சஹீஹான ஹதீஸ், ஒரு சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுடைய எந்த வசனத்திற்கும் முரண்படாது, முரண்பட முடியாது. காரணம், சஹீஹான ஹதீஸும் அல்லாஹ்வுடைய பேச்சு, குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. சஹீஹான ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருக்க முடியும் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் குர்ஆனின் அடுத்த முரண்பாடுகளை காணுவார்கள், உங்களுக்கு காட்டுவார்கள். வெகு விரைவில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது சொல்றதுக்கு தான் இந்த ஒரு பிளாட்பாரத்தை உங்களுக்கு இன்று போட்டு வைத்திருக்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ் குர்ஆன் முரண்படலாம், அதை நமது அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். எந்த சஹீஹான ஹதீஸ் குர்ஆன் முரண்படவில்லையோ அதை மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும். யாரும் என்று முடிவு செய்கிறது, யார் முடிவு செய்கிறது? இந்த ஹதீஸ் குரானோட முரண்படுது, முரண்படலன்னு சொல்லி யார் முடிவு செய்யறது? அடிப்படையே சொல்லிட்டாங்க. என்ன சொல்றது? லாஜிக், ஒரு சட்டம். சஹிஹான ஹதீஸ் குரானுக்கு முரண்படலாம், அப்படி முரண்படும் பொழுது குரானை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஹதீஸை விட்டுவிட வேண்டும். காரணம், இஸ்லாத்தினுடைய ஒரே ஆதாரம், முதல் ஆதாரம் குர்ஆன் தான். குர்ஆனை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், குர்ஆனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் மோதக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அதை நாம் நிராகரிக்க தயாராக வேண்டும். இதெல்லாம் அவங்க எழுதி இருக்கக்கூடிய அவங்களுடைய வாசகங்கள். அப்படி என்னாச்சு? நல்ல பேசி காங்கிரஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத எல்லாருடைய வாயாலையும் ஊத வைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த விசில் வாங்கிக்கங்க, ஊதுங்க, நீங்களும் வாங்கி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நமக்கு பதிவாகியுள்ள ஒரு சஹீஹான ஹதீஸ், அல்லாஹுவின் புத்தகம் அல் குர்ஆனுடன் முரண்பட முடியாது, முரண்படாது. யார் முரண்படும் என்று சொல்லுகிறார்களோ அடுத்த சில காலங்களில் குர்ஆனுக்குள்ளும் முரண்பாடு இருக்கிறது என்று சொல்லப் போகிறார்கள். ஏன் நம்ம இவ்வளவு உறுதியாக இதை சொல்கிறோம்? அல்லாஹ் நமது நபிக்கு கொடுத்த பணி என்ன தெரியுமா? சூரா அன்-நஹ்லில் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஸல்னா இலைக ஸிக்ரன் லிதுபய்யின லின்நாஸ். நபியே, இந்த ஸிக்ரை நாம் உமக்கு கொடுத்தோம், இறக்கினோம், நீ இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக. லிதுபய்யின லின்நாஸ். எங்க நபி குர்ஆனுக்கு முரணாக பேசுவார், அல்லாஹ்வுடைய நோக்கத்திற்கு முரணாக பேசுவார் என்று இருக்கும் என்றால், இந்த குர்ஆனை விரிவுரை செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுப்பானா? சூரா அல் மஆரிஜ் கடைசி வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், வலவ் தகவல அலைனா பஅத் அல் அகாவி. இந்த மார்க்கத்திலே நாம் சொல்லாததை, நாம் விரும்பாததை இந்த முஹம்மத் புனைந்து கூறினால், அவருடைய வலக்கரத்தை பிடிப்போம், அவருடைய உயிர் நிரம்பை நாம் வெட்டுவோம், உங்களில் எவராலும் அதை தடுக்க முடியாது. ஒரு சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட முடியும், முடியலாம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியாது பில்லா. சூரா அன்-நஜ்ம் 1-6 வரை உள்ள வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறார், வன்-நஜ்மி இதா ஹவா மா பல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யம்சிக்கு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா. சத்தியம் செய்து சொல்கிறேன், நட்சத்திரத்தின் மீது அது விழும் பொழுது உங்களுடைய தோழர் வழி தவறியவர் அல்ல, மன இச்சைக்கு ஆளானவர் அல்ல, அவர் தன் இஷ்டத்திற்கு எதையும் பேச மாட்டார். ஓமா என்ஸிக்வானில் ஹவா, ஹவா தன்னுடைய விருப்பத்திற்கு பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா, அவர் பேசுவதெல்லாம் அவருக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்திகள். என்ன, தங்களை பெரிய அறிஞர்கள், பெரிய ஆய்வாளர்கள் என்று சொல்கிறார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணாம். எத்தனை இடங்களில் இந்த குர்ஆன் பேசுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யூதர்கள் வழிமறிக்கிறார்கள், அவர்களை திகைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. நபியே, ரூஹ் என்றால் யார், ரூஹ் என்றால் என்ன என்பதாக சொல்லியிருக்க வேண்டியதுதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன, தங்களுடைய கற்பனையால் அவர்கள் ஒன்றை சொல்லி இருக்கலாம். சொன்னாங்களா என்னைக்காவது? தெரிந்தால் சொல்வார்கள், இல்லை என்றால் அமைதி காத்து விடுவார்கள். என்னிடத்தில் இது பற்றி வகை இல்மு இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அல்லாஹுடைய வகை இறங்கும் வரை எனக்கு தெரியாது, ரூஹ் என்றால் எனக்கு எதுன்னு தெரியாது. நம்மள மாதிரி கிடையாது. இன்னைக்கு நம்மில் உள்ள பல அறிஞர்களை போன்று அல்ல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியவில்லை என்றாலும், தெரியவில்லை என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டு மழுப்பலா ஒரு பதில் சொல்ல வேண்டியது, கற்பனையாக ஒரு பதிலை சொல்ல வேண்டியது, தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களோ சஹாபாக்களோ அப்படி கிடையாதுங்க. படிக்கணும், படிச்சாதான் தெரியும். சேருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்டு வர்றாங்க. யாரு? குறைஷிகள். எங்க போய் கேள்வியை எடுத்துட்டு வரானுவ? யஹூதிகள்கிட்ட போய் வாங்கிட்டு வரானுவ கேள்வியை. மக்கால இருக்கும் போது மதினால போய் கேள்வியை வாங்கிட்டு வரானோ, நபியே முஹம்மதே துல்கர்னைன் பத்தி உனக்கு தெரியுமா, மஷ்ரிக்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் போனார் அவரை பத்தி உனக்கு தெரியுமா, முந்தைய சமுதாயத்தில் ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்குது, குகைவாசிகள் என்று சொல்வார்கள் அவர்களை பற்றி உமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஏதாவது கற்பனையை அள்ளி விட்டாங்களா? இல்லை, அமைதி காத்தார்கள், போயிட்டு வாங்க நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்ல அதுக்கே அல்லாஹ் புடிச்சிட்டாங்க. நபியே இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளை சொல்லுவேன் என்று எப்படி சொன்னீர்கள்? பயந்து போயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதினால நாள் வகை வரல, காஃபிர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். முஹம்மதே கை விட்டார் ரப் ஒன்னு, முஹம்மதே உன்னை உனது இறைவன் கைவிட்டு விட்டான், கோபித்து போனா இனிமே ஒண்ணு வராது பாவா, இனிமே உங்க பாச்சாலும் படிக்காதுட்டாங்க. அல்லாஹ் தனது நபிக்கு படிப்பினை சொன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா, யாருடைய படிப்புக்கும் அல்லாஹும் பயப்பட மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் பயப்பட மாட்டாங்க. உடனே காஃபிர்கள் எல்லாம் படிச்சுட்டாங்களே, உடனே அல்லாஹ் என்ன ஒரு படிப்பினை பாடத்தை தர்பியாவை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அதை கொடுத்தே தீர்வான், அதற்கு யாருடைய படிப்பையும் அல்லாஹ் பயப்பட மாட்டான். நிறைய உதாரணங்கள் சொல்லணும். அதனால் நாள் கழிச்சு ஆயத்தர்கள் நபி இதெல்லாம் ஓதி காட்டுன்னு, இதெல்லாம் ஓதி காட்டுன்னு, இதெல்லாம் சம்பவம், நீங்க இனிமேலுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லாம எதுவும் சொல்லாதீங்க. وَلَا تَقُولَنَّ لِشَيْءٍ إِنِّي فَاعِلٌ ذَلِكَ غَدًا إِلَّا أَنْ يَشَاءَ اللَّهُ. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, ஓதி காட்டினாங்க, முடிஞ்சு போச்சு. மறுமை நாளை பற்றி எத்தனை இடங்கள்ல வருது, يَسْأَلُونَكَ عَنِ السَّاعَةِ أَيَّانَ مُرْسَاهَا يَسْأَلُونَكَ عَنِ السَّاعَةِ كَأَنَّكَ حَفِيٌّ عَنْهَا. உங்களுக்கு ரொம்ப தெரியற மாதிரி மருமையை பற்றி உங்கள்ட்ட கேட்டு வராங்களே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதை பத்தி, மருமையை பத்தி. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்களா இல்லையா, ரசூலுல்லா ஆலிமுல்கை, எல்லாமே ரசூலுல்லா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போய். குர்ஆன் அப்படி சொல்லவில்லை, ஹதீஸ் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்றான், சில இல்ம் இருக்குது, அது எனக்கு என்று நான் வைத்திருக்கிறேன், யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் நான் கொடுக்கவில்லை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்கிறது, குர்ஆனுடைய விளக்க உரை, முதல் விளக்கம் அதுதான். நீங்கள் ஹதீஸை மறுப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்களிலே முரண்பாடுகள் இருக்கலாம் என்று சொன்னால், அடுத்து நீங்கள் போய் நிற்க வேண்டியது குர்ஆனில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை. குர்ஆனில் முரண்பாடுகள் இருக்கு என்று சொல்வதற்கு நிர்பந்திக்கப்படுவீர்கள், அந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. அப்ப சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுடன் முரண்படாது, முரண்பட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர்ட்ட பேசுறாங்க ரழியல்லாஹு அன்ஹு, சரியா? பேசும் பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க இந்த சட்டத்தை சொல்லிட்டீங்க, உங்க வேலை முடிஞ்சிருச்சு, நான் இதை குர்ஆனோட ஒத்து பார்ப்பேன், குர்ஆனுக்கு ஒத்து வந்தா நான் இதை ஏத்துக்கிறேன், குர்ஆனுக்கு ஒத்து வரலன்னு சொன்னா நான் குர்ஆனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க முடியும், என்ன அதான் அல்லாஹ்வுடைய கிதாபு, உங்க பேச்ச நான் தள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் அனுமதி இருக்கா? அப்படி அபூபக்கர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யாராவது ஒரு சஹாபி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எப்படி அப்படி சொல்லுவது முடியாதோ, சொல்வது கூடாதோ, அப்படி சொன்னால் அபூபக்கர் அபூபக்கர் சித்தீக்காக மாற முடியாதோ, ரழியல்லாஹு அன்ஹு என்ற பட்டத்தை அவர் பெற முடியாதோ, அதுபோலதான் அபூபக்கர் வாயிலிருந்து அபூபக்கருடைய மாணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அபூபக்கர் சொல்லும் பொழுது, அபூபக்கரே நான் இதை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்ப்பேன், குர்ஆன் நான் இதை ஒப்பிட்டு பார்ப்பேன், நீ ரசூலுல்லாஹ் சொன்னது என்று சொல்லியது குர்ஆனுக்கு ஒத்து வந்தால் எடுத்துக்கொள்வேன், இல்லை என்றால் குர்ஆனை எடுத்துக்கொள்வேன், இதை ஒதுக்கி வைத்து விடுவேன் என்று சொன்னார். அவருக்கும் அதே நிலைமைதான். அதுபோன்றுதான் அபூபக்கருடைய மாணவரின் மாணவர் அடுத்தவருக்கு அந்த செய்தியை சொல்லும் போது, இல்ல சந்தேகம் வருது, நான் முதல்ல பார்ப்பேன், குர்ஆனை பார்ப்பேன், அதுக்கப்புறமா தான் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வேன். கவனத்தில் வச்சுக்கணும், அறிவிப்பாளர்கள் நம்பத்தகுந்தவர்களாக, பொய் சொல்லாதவர்களாக, பெரும் பாவங்களில் ஈடுபடாதவர்களாக, நினைவாற்றல் குன்றியவர்களாக இல்லை என்றால் அதான். அப்படி சொல்லும் பொழுது, இல்லைங்க குர்ஆன் தான் எங்கள்கிட்ட இருக்குது, முதல்ல குர்ஆனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம், ஹதீஸ் நாங்க எடுத்துப்போம், அது குர்ஆனுக்கு முரண்படாத பட்சத்துல நீங்க சொல்ற ஹதீஸ் நாங்க பார்ப்போம் அப்படி என்று சொன்னால், என்ன நிலைமையோ அதே நிலைமைதான் இந்த காலத்தில் நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டு எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சஹீஹான ஹதீஸ்களை எல்லாம் மறு ஆய்வு செய்வோம், நம்ம சஹிஹான ஹதீஸ்களை எல்லாம் புதுசா நம்ம ஆய்வு செய்வோம். இப்ப இதுவரைக்கும் ஒரு 50-60 ஹதீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இன்னும் இந்த பட்டியல் கூடிக்கொண்டே போவோம். சொல்லுவாங்கல்ல தமிழ்ல என்ன பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது, அதாவது புலி 10 அடி தண்ணி சொல்லுவாங்க, சொல்லுவாங்க அது தாய் அது மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இதுக்கு உதாரணம் பாருங்க, எனக்கு ஒரு போன் வந்துச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் பாய், நீங்க எழுதுன கிதாப் ரஹீக்ல ஒரு தப்பு இருக்கு பாய். அப்படியாங்க, சொல்லுங்க என்ன தப்புங்க பாய். அதுல குரானுக்கு மாற்றமா இருக்கு பாய். என்னங்க விஷயத்த சொல்லுங்க, அதுல வந்து ரசுல்லா தற்கொலை செய்ய போனதா இருக்குங்க அப்படின்னு சொன்ன. அப்படியா, சரி, அதுக்கு கீழே நாங்க ஒரு ஆதாரம் ஏதாவது எழுதியிருக்காங்களா? நான் அதை மொழிபெயர்த்து நான் சொந்தமா எழுதுறேன். ஒரு பெரிய அறிஞர் எழுதின நூலை நம்ம மொழிபெயர்த்தோம். தம்பிங்களா பேசாத, நம்ம மொழிபெயர்த்தோம். அதுக்கு கீழே ஏதாவது ஆதாரங்கள் குறிப்பு கொடுத்துருக்கா பாருங்க பாய். ஆதாரத்தை விட்டு தெலுங்கு பாய், அது எப்படிமே ரசூலுல்லா தற்கொலைக்கு சொல்லுவாங்க? நம்ம அறிவு கொண்டு சிந்திச்சு பாருங்க பாய், புராணம் முரண்படுதா இல்லையா? வெளியூர்ல இருக்கிற நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருவோம், அப்ப நீங்க போன் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். அதே போல ஒரு 10:30 மணிக்கு போன் வருது, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் பாய், அது பாத்துட்டீங்களா? சொன்ன யாரு பேசுறீங்க? நேற்று பேசிட்டு இருந்தோம்ல, அவங்க தொழில அப்படிதான் இருக்கும். சரி, ஆமா சரி, சொல்லுங்க பாய் சொல்லிட்டு அந்த எடுத்துக்கிட்டாச்சு. நான் சொன்னேன் பாய், அந்த சம்பவத்துக்கு கீழே சஹீஹுல் புகாரின்னு எழுதிருக்கு பாய். என்ன சஹீஹுல் புகாரின்னு எழுதிருந்தா எல்லாத்தையும் ஏத்துக்கலாமாங்க? நீங்க நம்ம அறிவு கொண்டு சிந்திச்சு பார்க்க கூடாது? எப்படிங்க ஒரு நபி தற்கொலைக்கு போவாங்கன்னு எழுதிருக்குது? தற்கொலை செய்வது பெரும்பாலும் நபிக்கு தெரியாது, எப்படிங்க உங்க அறிவுலாம் ஒத்துக்குது? காட்டு பயம், பொறுமையா இருங்க, என்ன கொஞ்சம் நிதானிப்போம், கொஞ்சம் பேசுவோம், பேசுறது கேளுங்க, கொஞ்சம் பேச விடுங்க. என்ன பாய் இருக்கு நீங்க சொல்ல போறீங்க விளக்கம் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு விளக்கம் தேவைன்னு சொன்னா விளக்கம் சொல்றோம், இல்ல நீங்க பேசுனதை எனக்கு சொல்லிட்டு நீங்க போன வைக்க போறீங்கன்னா போன வைங்க, அது நமக்கு ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. என்ன பாய் சொல்ல போறீங்க? நான் சொன்னேன் கொஞ்சம் நிதானிங்க, ஒரு செய்தி அதற்கு கீழே ஒரு ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆதாரம்? சஹீஹுல் புகாரியில் அந்த நூலுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சஹீஹுல் புகாரிக்கு என்ன தரம் இருக்குது ஹதீஸ் நூல்கள்ல. ஒட்டுமொத்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில அஸ்ஸஹுல் கிதாபி பஅத கிதாபில்லா, குர்ஆனுக்கு அடுத்து நூல்களிலேயே மிகச் சரியான நூல் சஹீஹுல் புகாரி. எழுதப்பட்ட அன்றிலிருந்து சமகாலத்து அறிஞர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே நூல் தொகுப்பு ஹதீஸ். ரொம்ப ஹதீஸ் தொகுப்பு இருக்குது, சமகாலத்து அறிஞர்களை விமர்சனம் பண்ணியிருப்பார். ஆனா இந்த நூல் சமகாலத்து அறிஞர்களாலேயே அங்கீகரிக்கப்பட்டது. உண்மையான சனதை கொண்டு, சரியான சனதை கொண்டு, மிகவும் அழுத்தமான ஆதாரங்களை கொண்டு தொகுக்கப்பட்ட நபிமொழி தொகுப்புன்னு சொல்லியிருக்கு. இது மேல உள்ள நம்பிக்கையை முதல்ல உடைச்சிட்டா போதுங்க, அப்புறம் மத்த ஹதீஸ் மேல உள்ள நம்பிக்கையில ஈஸியா உடைச்சிடலாம். அதனாலதான் இன்னைக்கு ஆய்வு செஞ்சு எடுத்திருக்காங்க, 50-60 ஹதீஸ் இதுல வந்து குரானுக்கு முரணா இருக்கு சொல்லி, தங்களுடைய அறிவுக்கு முரணா இருக்கு சொன்னா இவங்களுக்கு மக்கள் குப்பையில போட்டுருவாங்க, மக்கள் ஈஸியா ஐடென்டிஃபை விளங்கிப்பாங்க. அதனால எதுக்கு முரணா இருக்குது? குரானோட போய் மோத விடு, அப்பதானே வாய் முடிக்கும். குரானோட போதுதான் அப்ப எப்படிப்பா நம்ம ஹதீஸ் ஏத்துக்கிறது? ரொம்ப பெரிய தக்குவாதாரி மாதிரி குரான தூக்கி கையில பிடிச்சிருக்கிற மாதிரி மத்தவங்க எல்லாம் குரான புறக்கணிச்சிட்ட மாதிரி. சொன்ன சஹீஹுல் புகாரின்னு போட்டிருக்கு, அதனுடைய தரத்தை முதல்ல புரிஞ்சு, அந்த அறிஞர் எப்படிப்பட்டவர்ங்கிறத முதல்ல விளங்குங்க. இதெல்லாம் நீங்க மனசுல உங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அடுத்து நான் சொல்றேன், இந்த நிகழ்ச்சி எப்ப நடந்துச்சு அதை முதல்ல புரிஞ்சு. நிகழ்ச்சி எப்ப திரும்ப நடந்தது உங்களுக்கு தெரியுமா இருக்காது? ரஹீக் படிச்சிருக்கிறீங்களா? ரஹீக் நூல் படிச்சிருக்கீங்களா? படிக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா மலையில அந்த குகையில போய் தங்கியிருந்தாங்க. இப்ப ஜிப்ரீல் வந்தாங்க, முதல் தடவை வஹீ கொண்டு வந்தாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக்கன. பயந்து உடையாந்துட்டாங்க ரசூல்லா, எனக்கு என்ன ஆச்சோ தெரியலையோ, ஏதாவது சைத்தான்களுடைய தீண்டுதல் ஏற்பட்டுச்சோ, பயந்து நடுங்கினாங்க. ஹதீஜாட்ட வந்து சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா கூட்டிட்டு போறாங்க வரக்கா இப்படி நவுப்பிட்ட வரக்கா ஒரு நவுப்பு எல்லாத்தையும் கேட்டு நீங்க நம்பிங்க உங்கள்கிட்ட வந்த ஒரு ஜிப்ரீலுமே எல்லா விவரத்தையும் சொல்றாரு. ஆனா ரசூல்லா அவளை நம்ப முடியல. ஏன் வந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. எங்க நான் வந்து இறைவனின் மீது பழி சொல்லி சொல்லிவிடுவேனோ, நான் அவன் மீது கற்பனை செய்து கட்டி விடுவேனோ, எனக்கு ஏதாவது சைத்தானுடைய தீண்டுதல்களால் சமுதாயத்தை வழிகெடுத்து விடுவேனோ என்று பயப்படுறாங்க. ஒண்ணுமே தெரியல. இந்த நிலைமை பற்றி தான் அல்லாஹ் நபிக்கு சொன்னான் குர்ஆன்ல, மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். நபியே உங்களுக்கு குர்ஆன் என்னன்னு தெரியாது, ஹதீஸ் ஈமான்னால என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க. நபிக்கே குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாதுன்னு எவனாவது சொல்லலாம்? எந்த முட்டாளாவது பேசுவானா? பேசி விடுவார்கள் இவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் சொல்றான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். நபியே உங்களுக்கு குர்ஆன் என்னன்னு தெரியாம இருந்துச்சு, ஹதீஸ்னா ஈமான்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எப்போ உள்ள காலகட்டம் அது? எப்போ உள்ள காலகட்டம்? நுபுவத்துக்கு நுபுவத் அந்த முதல் வகை இறக்கப்பட்டுச்சுல, அது என்னன்னே நபியால புரிய முடியல. அல்லாஹ் சூரா சூரா வல்துஹா, வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரது கைரு லக்க மினல் ஊலா வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக மாலன் ஃபஹதா. நபியே நீங்கள் வழி தவறி இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழி காட்டினான். பாருங்க, நபிய வழிகட்டுதாங்க இருந்தார் ஆரம்ப காலத்துல. அப்படி யாராவது பயன் செய்யலாமா? அல மெஜிதுக்கு பால்ல நல்லா சொல்றான், நபிய வழிகட்டுதாங்க, வழி தவறிதாங்க இருந்தார், நபிய சிரிப்பு செஞ்சாருங்க, நபிய பெரும்பாவங்க எல்லாம் செஞ்சாருங்க. அப்படி யாராவது விரிவுரை செய்யலாமா? என்ன ஆகும் இப்படி விரிவுரை செஞ்சா? இப்ப சொன்னோம், கொஞ்சம் புரியுங்க. அந்த காலத்துல தான் நபியாக அனுப்பப்படுறோமா, ஷரியத்து சட்டம் தற்கொலை செய்யறது ஹராமு, பெரும்பாவம்னா என்ன, இன்னும் எந்த அளவுக்குனா விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, இதெல்லாம் ஒரு பாவம் என்ற இல்லை என்ற ஷரியத்துடைய சட்டமே தெரியாமல் இருந்த நிலைமை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு நடந்த நிகழ்ச்சி இது. அவர்கள் தங்களை மலையிலிருந்து உறுத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் தோன்றி, இல்லை நீங்கள் உண்மையானவர்கள், நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். திரும்ப வந்து விடுகிறார்கள். இந்த சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர்கள் என்பதற்கு ஆதாரம். ஏன்? அவர்கள் பொய்யர்களாக இருந்திருந்தால் அங்கே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு அழிந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருந்திருக்காது. இது ரசூல் உண்மையானவர்கள் என்பதற்கு உண்டான அடையாளம். ஏது இது? எந்த காலத்தில் நடந்துச்சு? குர்ஆனுடைய சூராக்கள் எல்லாம் இறக்கப்பட்டு சட்டங்கள் எல்லாம் விவரிக்கப்பட்டு ரசூல்லா மதினாவிலே வாழ்ந்தார்களே, அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அல்ல. நபித்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த நபித்துவத்தை புரிந்து கொள்ளாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் அல்லவா? பிறகு ஆயத்து இறங்குகிறது அல்லவா, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபன்ஸிர் ரப்பக ஃபக்பிர் வஸியாதக ஃபத்ஹிர் வர்ஜுத ஃபஹ்ஜுர் வலா தம்ன் தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபக்பிர் ஃபைதா நுகிர ஃபின்நாபூர் ஃபதாலிக யௌம இதின் யௌமுல் அஸீர் அலல் காஃபிரீன கைரு யஸீர். இந்த முழு சட்டங்கள் வறுமையை பற்றி, அல்லாவை பற்றி, ரப்பை பற்றி, இந்த வசனங்கள் எல்லாம் இறக்கப்படுவதற்கு முன்னாடி நாலு அஞ்சு வசனம் தான் இறக்கப்பட்டிருந்து. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக் கலக் அல் இன்ஸான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல் லதி அல்லம பில் கலம் அல்லம அல் இன்ஸான மா லம் யஅலம். புரிஞ்சுக்க முடியல ரசூலுல்லாஹால. அப்ப நடந்த நிகழ்ச்சி சகோதரரே இது. நீங்க இப்படி ஆய்வு செய்ய நீங்கள் முற்பட்டால் கடைசியில ஒட்டுமொத்த ஹதீஸை மறுத்து விடுவீர்கள். நடக்குமா இல்லையாங்க? அப்ப கேட்கணும். ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, குரு போட்டு வச்சாரு சட்டத்தை, முடிஞ்சு போச்சு. அடுத்து வர்றவங்க எல்லாம் ஒவ்வொரு ஹதீஸையும் ஆய்வு செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சமீபத்துல அவங்களுடைய பத்திரிகை ஏகத்துவத்துல வந்த செய்தி, அனைவரும் ஒரு அஞ்சு மாசம் இருக்கும், ஒரு கட்டிங் போட்டு ஒரு பேப்பர்ல ஒரு பக்கத்துல அறிவிப்புன்னு சொல்லிட்டு. என்ன அறிவிப்பு? நாங்கள் சில விஷயங்களை தவறு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், பிற்காலத்தில் அது எங்களுக்கு சரி என்று தென்பட்டது, நாங்கள் அதை திருத்திக் கொண்டோம். நாங்கள் சில விஷயங்களை சரி என்று கூறினோம், பிற்காலத்தில் அது எங்களுக்கு தவறு என்று தெரிந்தது, திருத்திக் கொண்டோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருப்பதால் மார்க்கத்தின் எல்லா விஷயங்களையும் குறிப்பாக அஞ்சாறு விஷயத்தை கொடுத்துட்டு, குறிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் புதிதாக எங்களுடைய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வப்போது நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சிகள் அதில் உண்மை எது சரி தவறு என்பதை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருப்போம். என்னாச்சு? 1400 வருஷத்துக்கு பின்னாடி இனிமே நம்ம 5 4 வருஷம் தொழுகிறோமா இல்லையா? முகர் 4 வருஷம் அசர் தொழுகிறோமா இல்லையா? இதெல்லாம் சரியா இல்லையா? தப்பா? இதெல்லாம் குர்ஆனுக்கு உட்பட்டதா? மகரிப் 3.5 தொழுகிறோமே, அசர் 1.5 தொழுகிறோமே, எல்லாத்தையும் இனிமே புதுசா அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு நமக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க ஃபேக்ஸ் மூலமா. நம்ம அதுக்கப்புறமா அமல் செய்யணும். அது வரைக்கும் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியதுதான். எங்க கொண்டு போய் விடுச்சு பாருங்க. இது அப்ப குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸுகளை நாம் ஆதாரமாக ஆக்கவில்லை என்றால், குர்ஆனுடைய விளக்கமாக ஹதீஸுகளை ஆக்கவில்லை என்றால், சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படாது என்ற முடிவுக்கு வரவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் எந்த நிலைமைக்கு போனாங்களோ அதே நிலைமைக்கு போக வேண்டியதுதான். தாராளமா சொல்லிக்கிட்டே போறோம். இன்னைக்கு ஹதீஸை மறுப்பவர்கள், அதே போல ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும் என்று சொல்பவர்கள், ரெண்டு பேருடைய அந்த லாஜிக்கை வச்சீங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், இஸ்லாத்தை தகர்த்த வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறான், சொல்ல வேண்டியது அவ்வளவுதானே. அப்ப நாலு ரக்காத்து மூணு ரக்காத்துன்னு யாரு நிபந்தனை போடுறது? அப்ப இது குர்ஆனோட முரண்படுதா இல்லையா? வருமா வராதா கேள்வி? வருமா வராதா? ஈஸியா வந்துடும், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அப்ப ஹதீஸ் குர்ஆனுக்கு ஆதாரம் என்று அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னால், இஸ்லாமிய ஷரியாவுடைய எல்லா சட்டங்களையும் உடைக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கும். அதுக்குதான் அவங்க ரூட்டை போட்டு கொடுத்திருக்காங்க. ஹதீஸ் நமக்கு ஏன் தேவை? அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு சொல்றான். அந்த வசனங்களுக்கு நமக்கு ஹதீஸுகள் விளக்கத்தை பெற முடியும். தொழுகையுடைய வசனம், ஜகாத்துடைய வசனம், நோன்புடைய வசனங்கள், இன்னும் எத்தனையோ செயல்முறை சட்டத்திட்டங்கள், வாழ்க்கை வழிமுறைகள், அதனுடைய விளக்கங்களை நாம் அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து பெற வேண்டும். அப்ப குர்ஆனுடைய விளக்கத்திற்கு, குர்ஆனிலிருந்து நமக்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்றால், நான் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நம்ம ரசூலுல்லாஹ்வின் பக்கம் போகிறோம். ரசூலுல்லாஹ்விடத்தில் அதுக்குண்டான விளக்கம் இருக்குதான். உதாரணத்துக்கு ஒரு ஆயத்து சூரா யூனுஸுடைய 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா, நன்மை செய்தவர்களுக்கு நாளை மறுமையிலும் நன்மை உண்டு, இன்னும் அதிகமாக கூலியும் உண்டு. ஜியாதா, இன்னும் அதிகமாக கூலியும் உண்டு. ஜியாதாங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தலாம், சரியா? இப்ப நம்ம பாக்குறோம், என்ன ஜியாதா? அதிகமா அல்லாஹ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறானே. இப்ப மறைவான விஷயத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒன்று அல்லாஹ் பேச வேண்டும், அல்லது அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி பெறுபவர்கள் பேச வேண்டும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? சொன்ன வார்த்தை புரியுதா இல்லையா? மறைவான விஷயத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் உன்னை யார் பேசணும்? யார் பேசணும்? யாரு? அல்லாஹ் பேசணும். இல்லை என்றால் யார் பேசணும்? அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீ பெறக்கூடிய தூதர் பேசணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கு மேல யாருமே பேச முடியாது. பேசுனா முடிஞ்சு, அவ்வளவுதான். இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். உங்களுக்கு நல்லா தெரியும், குர்ஆன் நபிமார்களுடைய சரித்திரங்களை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்வான், நபியே உங்களுக்கு இந்த செய்தி எல்லாம் தெரியாம இருந்துச்சு, நம்ம தான் உங்களுக்கு சொன்னோம். ஞாபகம் இருக்காது? உமக்கும் இந்த செய்திகள் தெரியாது, உம்முடைய சமுதாயத்துக்கும் இந்த செய்தி தெரியாது, நாம் வகையின் மூலமாக சொல்லிக் கொடுத்தோம். குர்ஆன்ல சூரா யூசுப் எடுத்து படிச்சு பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை எடுத்து படிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை எடுத்து படிச்சு பாருங்க, மூசா ஃபிரௌனுடைய சம்பவத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லுவான், தில்க மின் அம்பாயில் குரா நக்ஸுஹா அலைக, இவைகள் எல்லாம் முந்தைய சமுதாய மக்கள் வாழ்ந்து முடிந்த செய்திகள், நபியே நாம் உமக்கு இதை கற்றுத்தருகிறோம் அப்படிங்கிறான். நாம் உங்களுக்கு இதை கற்றுத்தரவில்லை என்றால் உங்களுக்கு இது தெரிகிறதுக்கு வழி இல்லை. நபியே எப்படியே தெரிஞ்சுக்க முடியும்? வரலாறு தொகுப்பு கிடையாது, தெளிவான செய்தி. யாருக்குதான் தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். அல்லது அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீ பெறக்கூடிய நபிக்கு அல்லாஹ் சொல்ல தெரிய வரும், இல்லைன்னா அதுவும் தெரிய வராது. உள்ளார போய் நுழைய முடியாது. ஜியாதா, அதிகம்னா என்ன? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, அல்லாஹ் சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த ஜியாதானா என்ன தெரியுமாங்க அர்த்தம்? நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துடைய நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து விட்டு இறுதியாக திரையை அகற்றி தன்னுடைய முகத்தை அல்லாஹ் தனது அடியார்களுக்கு காட்டுவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும். அல்லாஹை பார்க்கக்கூடிய அந்த அருள் இருக்கிறது அல்லவா, அதைத்தான் இன்னும் அதிகமாக நேமத்துகள் அங்கே அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். சஹி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு. அப்ப இனிமே நம்ம போய் கற்பனை செய்ய முடியாது. ஜியாதானா அதுக்கு அல்லாஹ் சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, இந்த அடிப்படையை வைக்காததுனால, மறைவான விஷயங்களிலே
குரானுக்கு குரானின் மூலமாக நமக்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் ஹதீஸை பார்க்க வேண்டும், ஹதீஸிலிருந்து விளக்கத்தை பெற வேண்டும், இல்லை என்றால் வாய்மூடி சும்மா இருக்க வேண்டும். வாய்மூடி நம்பிக்கை கொண்டும் இறப்பினா எல்லாமே அல்லாஹ் சொன்னது உண்மையா இருக்கும். ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அல்லாஹ் சொல்லிதான் உண்மையா இருக்கும். தலை குனிஞ்சிட வேண்டியதுதான். இனி குழப்பம் பண்ணக்கூடாது, குதர்க்கம் பண்ணக்கூடாது, ஓடலக்கூடாது. இந்த அடிப்படையை விட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனை பாருங்க. சூரா சாதுல அல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை சொல்றான். 38வது அத்தியாயத்துல 24வது வசனம். அப்ப தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் சொல்றான். முதல்ல புரிஞ்சுக்கணும், ஒரு நபியை பற்றி பேசுவதாக இருந்தால் முதல்ல நபிமார்களுடைய தகுதியை புரியணும். நபிமார்களுடைய தகுதியை புரியணும், அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட மனிதர் நபியாக ஆக்கப்படுகிறார், நபியாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய இல்மு என்ன அப்படிங்கறத புரியணும். அப்ப அந்த நபி ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துல அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் எண்ணிக்கொண்டார் நாம் அவரை சோதித்து விட்டோம் என்று. உடனே தனது இறைவனிடத்திலே அவர் மன்னிப்பு கேட்டார், ருக்கு செய்தவராக விழுந்தார் அல்லாஹ்வுக்கு முன்னாடி, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டார். புரிஞ்சா? இதுக்கு என்ன செய்யணும் முதல்ல? அப்ப தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதித்தான்னு விளங்கிக்கிட்டாங்க, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க, ருக்குல விழுந்தாங்க, அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான். இப்ப இதுக்கு ஹதீஸ்ல என்ன விளக்கம்னு பார்க்க போறோம், அல்லது சஹாபாக்கள் இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹிடம் இருந்து கேட்காமல் பொய்யை இந்த மார்க்கத்தில் அந்த மக்கள் சொல்ல மாட்டார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல குரானுக்கு ஒரு சஹாபி தன்னுடைய மனைவிக்கு ஏற்ப பொய்யை சொன்னார் என்று சொன்னா ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க ஆகிவிடும். எது யாரெல்லாம் வழிகெட போகிறார்களோ அல்லது வழிகெடுக்க போகிறார்களோ இவங்க கை வைக்கிறதெல்லாம் முதல்ல அந்த சஹாபாக்கள் மேலதான். அவங்களை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். முஸ்லிம்களை ஈஸியா வழிகெடுத்துடலாம். சரி, இப்ப இவங்க எழுதுறாங்க. ஆரம்பத்தில் எழுதும் பொழுது எப்படி தங்களை உத்தமர்களாக காட்டிக் கொள்கிறார்கள், இருந்தாலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட பொய்யர்களின் முகத்திரையை கிழித்து ஆவான் என்பதை அவர்களே தங்களுடைய எழுதுகோள்களால் நிரூபிக்கிறார்கள். எழுதுறாங்க. இந்த வசனத்தை ஒட்டி திருக்குறான் விரிவுரை என்ற பெயரில் ஏராளமான கட்டுக்கதைகளை எழுதி வைத்துள்ளனர். இவற்றில் எதுவும் ஆதாரபூர்வமானவை அல்ல. பார்க்கறது ரொம்ப வசீகரமா இருக்கு பாருங்க. அடுத்துவாங்க, தாவூத் நபி அவர்கள் செய்த ஒரு தவறை இறைவன் சுட்டி காட்டி அவரும் திருந்தி கொண்டார் என்ற செய்தியை மட்டும்தான் இறைவன் இங்கே குறிப்பிடுகிறான். படிப்பினை பெறுவதற்கு இதுவே போதுமானதாகும். இது நல்லா இருக்கா இல்லையா கேட்கறதுக்கு? நம்ம சொன்னதும் இவங்க சொன்னதும் ஒத்து வருதா இல்லையா? ஆனால் அடுத்தது பாருங்க, தாவூத் நபி அவர்கள் மன்னராக இருந்ததால் அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக சாதாரண மக்களின் நிலத்தை கையகப்படுத்தியது போன்ற ஒரு தவறை செய்திருக்க கூடும். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டி இறைவன் அவரை திருத்தி இருக்க கூடும். என்னாச்சு? ஒரு நபி அபகரிக்கக்கூடிய கொள்ளகாரு, தன்னுடைய பிரஜையின் நிலத்தை அபகரித்துக் கொண்டார். அப்ப நபிமார்கள் பெரும்பாவம் செய்வதற்கு சாத்தியமானவர்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எடுபட்டவர்கள். பெரும்பாவம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அல்லாஹ் அந்த நபியை கைவிட்டுட்டான். இது எங்க உள்ள கதை? இது பைபிள்கள் உள்ள கதைகள் தான் இப்படி இருக்கும். பைபிள்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்க? தாவூது நபி அடுத்தவன் மனைவியை பார்த்து ஆசைப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த மனைவியை அபகரித்தார் என்று எழுதி வச்சிருக்காங்க. அதுவும் பெரும்பாவம். ஒரு சாதாரண மனிதனுடைய நிலத்தை அபகரித்தல் அதுவும் பெரும்பாவம். ரெண்டுமே ஒண்ணுதான். விபச்சாரம் எப்படி பெரும்பாவமோ அது போன்று பிறரின் நிலத்தை கொள்ளையடித்தலும் பெரும்பாவம். ரெண்டும் ஒண்ணுதான். என்னாச்சு? ஹதீஸுக்கு ஹதீஸிலிருந்து, குரானுக்கு ஹதீஸிலிருந்து விளக்கத்தை தேட வேண்டும், ரைபிலே தனது அறிவை கொண்டு பேசக்கூடாது என்ற அடிப்படையை அறியாத காரணத்தினால என்னாச்சு? தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையகப்படுத்தினாங்க அப்படிங்கறது உங்களுக்கு யார் சொன்னா? எங்கிருந்து அறிந்து கொண்டீர்கள்? யார் இந்த செய்தியை சொன்னது? அடுத்து வாங்க, எப்ப இந்த நபிமார்கள் விஷயத்துல இப்படிப்பட்ட இந்த செய்திகளை எல்லாம் புகுத்துறாங்களோ அப்ப இந்த இஸ்லாத்தின் மேல உள்ள எல்லா குற்றச்சாட்டுகளையும் இவங்க உண்மைப்படுத்த வருவாங்க. இப்படி ரசூலுல்லாஹி மேல செஞ்சாங்க, அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மேல, அதே போல சூரா அம்பியால சூரா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோபித்துக் கொண்டு சென்றார். இவங்க எழுதியிருக்கிறது கோபித்துக் கொண்டு சென்றார் நீங்க எழுதி நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா இவங்க பயான் செய்யும் போதும் சரி, அல்லது மறைபூரும் இறை தூதர்கள் என்ற செய்திகள் பேசும்போது சரி, என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, என்ன பேசி வச்சிருக்காங்க, அல்லாஹ் மேல கோபிச்சுக்கிட்டு போயிட்டாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி. யார் மேல கோபிச்சுட்டு போயிட்டாங்களா? யார் மேல? ஒரு நபி அல்லாஹ் மேல கோபித்துக் கொண்டு சென்றார். அல்லாஹ்வை கோரி கோபிப்பது குஃபுர் இறை நிராகரிப்பு. அல்லாஹ்வை கோபிக்கிறது குஃபுர் இறை நிராகரிப்பு. யார் மேல கோபிச்சுட்டு போனாங்க? நபி தங்களுடைய மக்கள் மேல கோபிச்சுட்டு போனாங்க. இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்களே இவங்க. அதாவது வரப்போதுன்னு சொல்லிட்டேன், அதாவது அடையாளங்களும் வந்துருச்சு, இனியும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே என்று சமுதாயத்தை கோபித்துக் கொண்டு சென்றார்களே தவிர, அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு அந்த நபி செல்லவே இல்லை. சரி, அடுத்து அந்த நபி போகும்போது எண்ணிக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க எங்க வேணாலும் எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்ட தர்ஜமாவ வேணாலுங்க, தமிழ், உருது, ஆங்கிலம், மலையாளம், பிரெஞ்சு, இங்கிலீஷ், துருக்கி, எந்த மொழியில உள்ள தர்ஜமாவ வேணாலும் நீங்க எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் என்ன தெரியுமா தர்ஜமா செஞ்சிருக்கிறாங்க? ஏன்னா அதான் உண்மை, அதான் சரி, நேரான புத்தி இருந்தா அங்கதான் வரணும். எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாங்க? இந்த கதர இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் எழுதி இருக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யப்ஸுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்தீர். அல்லாஹ் நாடியவருக்கு உணவை விரிவுபடுத்துவான், நாடியவருக்கு உணவை சுருக்கி விடுவான். இயக்குதிர், அதே கதர இயக்குதிர் வந்த வார்த்தை தான் இங்க. அல்லாஹ் என்னை நெருக்கடிக்கு ஆளாக்கி விட மாட்டான். என்ன அல்லாஹ்ட்ட இருந்து இரண்டாவது வகி வர்றதுக்கு முன்னாடி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே போறாங்க. முதல் வகி வந்துருது, மூணு நாள்ல வேதனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்லல, அதுக்கு முன்னாடி யூனுஸ் நபி வெளியே போறாங்க. என்ன எண்ணத்துல போறாங்க? அதான் அல்லாஹ் ஒரு தடவை சொல்லிட்டான்ல வேதனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, மூணு நாள்ல, மூணாவது நாள் ஆயிடுச்சு, நம்ம போயிடுவோம் இந்த ஊரை விட்டு. நல்ல எண்ணத்துல போறாங்க, அல்லாஹ் நம்மளை கண்டிக்க மாட்டான், அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற எண்ணத்தில் யூனுஸ் நபி வெளியேறி சென்றார் என்று எண்ணிக்கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்லி. இவங்க பெரியவங்க எண்ணத்துல அர்த்தம் எழுதி வச்சிருக்கிறாங்க தெரிஞ்சுமா? மீனுடையவர் கோபித்துக் கொண்டு சென்றார். அவர் நம்மீது, அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார். ஒரு நபி என்ன நினைச்சுக்கிட்டாங்களா? ஒரு நபி என்ன நினைத்துக் கொண்டார்களா? அல்லாஹ்வால நம்ம புடிச்சிட முடியாது, நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம தப்பிடலாம், அல்லாஹ் நம் மீது சக்தி பெற மாட்டான் என்று எண்ணிக்கொண்டு சென்று விட்டார். ஒரு சாதாரண ஒரு சின்ன முஸ்லிமான பையன் கூட பேசுவானாங்க, ஒரு முஸ்லிமான சிறுவர் கூட இந்த வார்த்தையை சொல்லுவாரா, அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்கிறது சக்தி இல்லை சொல்லிட்டு? இது யாருக்கு தெரிஞ்சுமா செஞ்சு வச்சிருக்காங்க? யாருக்கு? யாருக்கு? ஒரு நபிக்கு. அதுவும் எந்த நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல முறை புகழ்ந்து பேசுகின்றானோ. ஒரு தடவையா வந்திருக்கிறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம், திரும்ப 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 அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யூனுஸ் இப்னு மத்தாவை விட உயர்ந்தவராக என்னை நீங்கள் பேசி விடாதீர்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு இவங்க செஞ்சிருக்கிற அர்த்தம் என்ன? நான் அவர் மீது சக்தி பெற மாட்டேன் என்று அவர் எண்ணிக்கொண்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு ஹதீஸ் விளக்கமாக எடுக்கல, ஹதீஸ் நம்பல, ஹதீஸ்ல குளறுபடி இருக்கும் அப்படிங்கிற மனப்பழக்கத்துக்கு வந்துட்டா அடுத்து என்ன செய்வாங்க? இந்த குர்ஆனையே குழப்ப நினைப்பாங்க, இந்த குர்ஆன்லயே கட்டிங் பேஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணி அவனுக்கு கிடைச்சில? குர்ஆன்ல கட்டிங் பேஸ்ட் பண்ணணும், அல்லது குர்ஆன்ல சென்சார் பண்ணணும், குர்ஆன்ல சென்சார் பண்ணணும். நீ ஆச்சரியப்படாதீங்க, நான் இருக்கிறதா சொல்றேன். சூரா அல் பக்ரா, சூரா அல் பக்ரா 102வது வசனம். பெரிய இன்னைக்கு சமுதாயத்தினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, பெரிய பிரச்சனைகள் பல இருக்குது, அதுல இது ஒண்ணு, சூரியம் இருக்கா இல்லையா. ஒரு இடத்துல நடந்த நிகழ்ச்சிங்க, சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். நிறைய சம்பவங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு சம்பவம், அஸ்ஹாபுல் உஹுதுன்னு ஒரு சம்பவம், அதாவது நம்ம நண்பர் சொல்லி காட்டாங்க ரஹமத்துல்லாஹி ஃபிர்தௌசி. பெரம்பூர்ல ஒரு இடத்துல பயான் பண்றாங்க அகல்வாசிகள் சொல்லிட்டு ஒத்தமா இதாக்கு குறிஞ்சு 85வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, ஒரு ஒரு பையனுடைய விளக்கத்தை சொல்றாங்க. அது சஹி முஸ்லீம்ல பதிவான ஹதீஸ். இந்த ஹதீஸை பயான் பண்ணி ஒருத்தர் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை விவரிச்சுட்டு இறங்குறாரு. நம்ம கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு அந்த மக்கள் இது என்ன நீங்க இந்த ஹதீஸ் தெரியுங்க, ஏதோ சஹி முஸ்லீம்ல இருக்கு இந்த ஹதீஸ் சொல்றீங்களே, எப்படி நீங்க சொல்லலாம்? இல்லைங்க, இருக்கிறது அப்படித்தானே சொல்லணும். சஹி முஸ்லீம்ல இருந்தா வேற என்ன சஹி சொல்லணும்? அபுதாபுல இருக்கு சொல்ல முடியும், அதுல இருக்கிறது அதுல இருக்குன்னு சொல்ல முடியும். இல்ல அதுல எப்படி இருக்கும் அண்ணன், இது வரைக்கும் இந்த ஹதீஸ பயன் பண்ணது இல்லையா அண்ணன், இது வரைக்கும் இந்த ஹதீஸ பயன் பண்ணது இல்லையா, அதுல இருக்கிறது அண்ணன் பேசிருப்பாங்கல்ல. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹி அலீயில் அலீம். இந்த அளவுக்கான தக்லீத் போவோம், ஒரு தக்லீதுடைய நிலைமை இந்த அளவுக்கா போவோம்? அப்படியா சஹி முஸ்லீம் இருக்கா? நம்பர் சொல்லுங்க, நாங்க போய் பாக்குறோம்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. என்ன வார்த்தை பாருங்க, சரிவாங்க. இப்ப சென்சார் எப்படி சென்சாரு, இப்ப சூனியங்கிற பிரச்சனை இது இருக்குதா இல்லையா? அண்ணன் சொல்லிட்டாங்க சூனியம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குரான்ல அதுக்கெல்லாம் அண்ணன் சொல்ற அர்த்தம் தானே, ஹதீஸ்ல அதுக்கெல்லாம் அண்ணன் சொல்ற அர்த்தம் தான். இல்லங்க, ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கங்க ரசூல்லாக்கே சூனியம் செய்யப்பட்டாங்கன்னு, அந்த ஹதீஸே தப்புங்க. ஏங்க குரானோட முரண்படுதுங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஒரே கௌதேஷ். சரி, அப்ப குரான்ல பாக்குறோம் என்னடா அது, இவங்க சொல்ற மாதிரி உண்மையான விளக்கம் அதுல இருக்குதா? நம்ம நம்மனதெல்லாம் விட்டுருங்க, நம்ம புரிஞ்சு வச்சதெல்லாம் விட்டுருங்க, ஃப்ரெஷ்ஷா புதுசா ரொம்ப சரியான தர்ஜமான நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட அண்ணன் தர்ஜமா வச்சு பாக்குறோம். அரபி தெரியுது உங்களுக்கு வச்சுக்கோங்க, வார்த்தைக்கு வார்த்தை இதுல அர்த்தம் இருக்கான்னு பாக்குறோம். எல்லாத்துக்கும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செஞ்சுட்டு வந்தாங்க. கடைசியில எங்க தங்களுடைய கொள்கைக்கு இடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சோ கட் முடிஞ்சு. என்ன சாய்த்து கத்துக்கிடு. அல்லாஹ் சொல்றான் சுனியத்தை பத்தி சொல்லிட்டு வரும்போது 102வது வசனத்துல, அந்த பாபில் நகரத்து மக்கள் அந்த ரெண்டு மலக்குகள் இருந்து, இது அவங்க ஏத்துக்கிறது இல்ல, அவங்க கருத்துப்படியே வைங்க, அவங்க சொல்றபடி அந்த ரெண்டு சைத்தான்கள் இருந்து வைங்க, நல்லா பாதுகாக்கிறோம். ரெண்டு பேர் இருந்து கற்றுக்கொண்டார்கள். எதை கற்றுக்கொண்டார்கள்? கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை உண்டு பண்ண செய்திகளை கற்றுக்கொண்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇத்னில்லாஹ். ஒண்ணுக்குற அர்த்தம் சொல்லிட்டு வரேன், வமானா இல்லைன்னு அர்த்தம், ஹும்னா அவர்கள், பிதாரீன் தொந்தரவு செய்பவர்கள் தீங்கு செய்பவர்கள், பிஹி அதை கொண்டு, மின் அஹதின் யாருக்கும், இல்லா தவிர, பிஇத்னில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அவர்கள் அதை கொண்டு யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அப்ப அதை கொண்டுனா என்ன? இதுக்கு முன்னாடி சூனியத்தை பத்தி அல்லாஹ் பேசிட்டு வர்றான். எதை பத்தி பேசிட்டு வர்றான் சொல்லுங்க, என்னோட வந்துட்டே இருங்க. சூனியத்தை பத்தி அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப சூனியத்தை பத்தி பேசிட்டு அதை கொண்டு யாரும் யாருக்கும் தீங்களிக்க முடியாது அல்லாஹ் நாடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூனியம்னு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு ஒருவன் தீங்கலிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் அது தீங்கலிக்காது. விஷம்னு ஒண்ணு இருக்கு, அதை சாப்பிட்டதுனாலே உடனே மௌத்து வந்துடணுமா? இல்ல, அல்லாஹ் நாடினாலும் மௌத்து வரும். எத்தனையோ விஷம் சாப்பிட்டவங்க எல்லாம் பொழச்சுக்கிறாங்க, தற்கொலை பண்ணவன் எல்லாம் என்ன செத்து போயிடறா? அல்லாஹ் நாடினா வரப்போது. அல்லாஹ்வுடைய அந்த கதர் என்ற நாட்டம் இருக்க வேண்டும், சரியா இல்லையா? அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, சூனியன் ஒண்ணு இருக்குது, ஆனா அல்லாஹ் நாடுனாதான் அது வந்து தீங்கலிக்கும், அல்லாஹ் நாடாது தீங்கலிக்காது அப்படிங்கிற கொள்கையை ஈமான அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பிஹி அதை கொண்டுன்னு அர்த்தம் வச்சுட்டா சூனியம் இருக்குங்கிறது வந்து போயிடும். தூக்க அதை விட்டு, குரான விட்ட தூக்க பிஹிங்கிற வார்த்தையை. அப்ப எப்படி அர்த்தம் செஞ்சிட்டாங்க பாருங்க, அல்லாஹ்வின் விருப்பமின்றி யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது. அந்த அதை கொண்டுங்கிற வாசகம் பிஹிக்கு தூக்கிடாத, தைரியமா தூக்கி, யாரு கேட்க போறா நம்மள? அண்ணன் சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு ஆட்சேபனையா இருக்கும் போது தூக்குங்க சொல்லுங்க. 5 எடிஷன் ஆயிடுச்சுங்க. இதுவரைக்கும் பல முறை அவர்களுக்கு நெட்டு மூலமாகவும் தபால்கள் மூலமாகவும் நம்மை விட மூத்த அறிஞர்கள் மூலமாக சொல்லப்பட்டு போச்சு, ஆனா திருத்திக்கிறதுக்கு தயார் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு அங்க? நாங்கள் வேண்டுமென்றே அதை மறைப்போம், எங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் வரை. அர்த்தம் இருக்கு, அல்லாஹ்வின் விருப்பம் என்று யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது. இது பொதுவான சட்டம், அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது நம்ம சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி பொதுவான சட்டம். அதை இங்கே அல்லாஹ் சொல்லவில்லை, சூனியத்தை கொண்டு அதை கொண்டு பிஹிங்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். ஏன் ஹதீஸ்கள் சூனியத்தை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் புறக்கணிச்சாச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று வரப்படுது சஹீஹான ஹதீஸ்ல, அதெல்லாம் குழப்பமான ஹதீஸ் நிராகரிச்சாச்சு. சஹீஹுல் புகாரியில இருக்குது. என்ன புகாரில அவர் என்ன அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு சமமானவரா? அவர் தப்பே செய்ய மாட்டாரா? அவர் தப்பு செய்யறதுக்கு சாத்தியம் இல்லையா? அதனால அந்த ஹதீஸும் தவறு தூக்கு. கடைசியில் என்னாச்சு? அப்ப குரான் அடிச்சு கடைசியில் குரான்ல வந்து நிக்கும் பொழுது குரான் இந்த ஆயத்தை வச்சா சூனியம் இருக்குன்னு வந்துருமே. ஓ அப்படியா, பிரச்சனை. அந்த ஆயத்துடைய அந்த ரெண்டு கட்டையும் தூக்கு, பிஹி பாஹி ரெண்டு வார்த்தையும் தூக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன், இந்த அடிப்படைகளை விட்டு நீங்கள் நகரும் போது இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்ன நாளை புதுசு புதுசா அந்த அறிவிப்பு வந்திருக்கா இல்லையா? அந்த மாதிரி இன்னும் புதுசு புதுசா நாளைக்கு என்னென்ன விளக்கங்கள் வரப்போதோ இருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வந்து விளையாட்டா பேசிட்டாளா? எப்படி பேசிட்டானா? விளையாட்டா பேசிட்டான். நம்ம பேசுறோம்ல அந்த மாதிரி அல்லாஹ் பேசிட்டான். என்னங்க, ஜின்னு ஒருத்தர தீண்ட முடியாது, அப்ப சூனியம் இருக்குன்னு சொன்னா சைத்தான் தீண்டுதான், பைத்தியம் பிடிக்குது, புத்தியை மாற்ற முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்துரும்ல. குரான்ல அப்படி இருக்குதப்பா, அது அப்படியாதுங்க அதுக்கு அர்த்தம். இப்ப யாருக்கு அறிவு சொல்லுத்துற போச்சே போயாச்சு? அல்லாஹுக்கு அறிவு சொல்லுத்துரு போயிச்சு. அல்லாஹ் சொல்றான் சூரா அல் பக்ரால, அல்லதீன யக்லூன ரிபா லா யக்ூமூன இல்லா கமா யக்ூமுல் லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி. நாளை மறுமையிலே வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் சைத்தான் பிடித்து பைத்தியம் பிடித்து பைத்தியத்திற்கு ஆளானவனை போன்று எழுவான். அப்ப அங்க என்ன தெரியுது? சைத்தான் பிடிக்க முடியும், சைத்தான் ஒருத்தனுக்கு பைத்தியத்தை ஏற்படுத்த முடியும். அப்படி பைத்தியமான ஒருத்தன் எப்படி தளபதி கோலமா தான் நில புரியாம தடுமாறிட்டு இருப்பானோ அந்த நிலைமையில தான் வட்டி சாப்பிட்டவன், வட்டியில வாழ்ந்தவன் மறுமையில வருவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உதாரணம் உண்மையாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமையில் வட்டி வாங்கியவர்களை பற்றி உள்ள சொன்ன நிலைமையும் உண்மை கிடையாது. ஒரு உதாரணத்தை நீங்க சொல்றீங்க, அதே போல இதுங்கிறீங்க. அப்ப இது உண்மையா இருந்தாதானே இது அப்படி இருக்கும். அடுத்து அப்புறம் எப்படிங்க அல்லாஹ் சைத்தான் பக்கம் எனக்கு சொன்னா? இப்ப நம்ம சொல்றோமா இல்லையாங்க, ஒரு கெட்டது நடந்துட்டா சைத்தான் சைத்தா செஞ்சான்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப என்ன திரும்ப அர்த்தம் சொல்ல வராங்க? சைத்தான் செய்யாத ஒன்றை சைத்தானின் மீது அல்லாஹ் பழியாக போட்டான். அப்படிதானே? அப்படிதானேங்க சொல்லுங்க. பைத்தியம் பிடிப்பதில் சைத்தானுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால், சைத்தானுக்கு அங்கே தொடர்பு இல்லை என்று சொன்னால், அந்த செயலை நீங்கள் சைத்தானின் பக்கம் சேர்ப்பது என்ன அர்த்தமாயிடும்? சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை போய் குற்றம் சம்பந்தம்னா குற்றமா இல்லையாங்க? குற்றமா இல்லையா? பழி சொல்லது, இட்டு கட்டுவது. அப்ப எப்படி ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த தவறை மறைக்கிறதுக்காக வேண்டி ஒன்னொன்னு சொல்றாங்க, அவர்களுக்கே அது புலப்படுவது கிடையாது. இன்னும் நம்ம பெரிய பெரிய தவறுல விழுந்துகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு அதுக்கு மேல பெரிய பொய்ய சொல்லணும், அதை மறைக்கிறதுக்கு அதை விட பெரிய பொய்ய சொல்லணும் சொல்லிட்டு. அப்படித்தான் உதாரணத்துக்கு சொல்றாங்கல்ல, நம்ம சொல்றது இல்லையா, ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா சைத்தா செஞ்சுட்டான் சொல்லிட்டு நம்மை வழிகெடுப்பதற்கு அல்லாஹ் சைத்தானுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறான். சைத்தான் நம்மை தீமையின் பக்கம் அழைக்கிறான், தீமையில் தள்ளுகிறான். எனவே அந்த செயலை நாம் நம் பக்கமும் சேர்க்கலாம், காரணம் நாம் அதை செய்தோம் என்ற அடிப்படையில். சைத்தானின் பக்கமும் சேர்க்கலாம், காரணம் சைத்தான் அதற்கு நமக்கு அழைப்பு கொடுத்தான், நமக்கு அதை தூண்டினான் என்பதற்காக. நிப முடியாத புரியுதா இல்லையா சொல்றது? ஒரு செய்ய ஒருத்தன் வந்து இஸ்லாம் செஞ்சுட்டான், அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன செஞ்சிட்டாங்க சூனியம் செய்ய முடியாது, ஒருத்தருக்கு பைத்தியத்தை ஏற்படுத்த முடியாது, அதாவது சைத்தான் மனிதனை தீண்ட முடியாது. இப்படி ஒரு அடிப்படையை ஏற்படுத்திக்கிட்டதுனால இப்ப குர்ஆன் ஆயத்து வந்துருச்சு, ஆஹா என்ன செய்யறது, உடனே அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லு. அல்லாஹ் சும்மா சொல்லிட்டான், நம்ம சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி விளையாட்டுக்கு சொல்லிட்டான், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சைத்தானுக்கு ஒருத்தரை பைத்தியமாக்குறதுலாம் என்னங்க நன்மை? சைத்தானுக்கு நோக்க நரகத்துல தரணும்னு ஒருத்தரை பைத்தியமாக்கிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போவாரு, சைத்தானுக்கு நன்மையே இல்லையங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, லாஜிக்லாம் பாக்குறதுக்கு லாஜிக் எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஒருத்தரை பைத்தியமாக்கி அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, அவர்னால பத்து பேர் நரகத்துக்கு போறாங்க, சைத்தானுக்கு எதுல எங்க லாபம் இருக்கு? சைத்தானுக்கு எதுல லாபம் இருக்கு? நீங்க பாக்குறோமா இல்லையா, புள்ள ஒருத்தனுக்கு ஏதாவது புத்தி தங்கி ஆகி போயிடுது, அத்தா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் போய் தரசால உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, எத்தனை பேர் சிறுக்கு செய்யறாங்க? அத்தா அத்தாவுடைய தம்பி அத்தாவுடைய சொந்தக்காரங்க அம்மா அம்மாவுடைய சொந்தக்காரங்க எல்லாம் குடும்பமா போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரிய லாபம் அவனுக்கு, ஒரு மீனை பிடிச்சிட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி பெரிய லாபம். புரியணும், குர்ஆன் ஹதீஸ் அதுல உள்ள மாதிரி புரியணும்னு போனா எல்லாம் விளக்கத்தை கொடுப்பான். கோணலா போனீங்கன்னா கோணல் குத்திட்டான் வரும். நம்ம எதுக்கு சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், ஹதீஸை நாம் மீறிவிட முடியாது, ஹதீஸை நாம் புறக்கணித்து விட முடியாது. சரி அடுத்து வாங்க, நேரம் சுருக்கமா இருக்கிறதால அடுத்து வாங்க. குர்ஆனுக்கு குர்ஆனின் மூலமாக, அடுத்து குர்ஆனுக்கு ஹதீஸின் மூலமாக, அடுத்து இந்த குர்ஆனை ரசூலுல்லாஹ்விடம் இருந்து கற்றுக்கொண்ட சஹாபாக்களிடம் இருந்து இதற்குண்டான விளக்கத்தை நாம் பார்க்கிறோம், பார்ப்போம், பார்த்தாக வேண்டும். எந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு சஹாபாக்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்களோ அந்த விளக்கத்திற்கு மாற்றமான கருத்தை இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்வதற்கு அனுமதி கிடையாது. இது எந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன், உடனே பூத்து கொண்டு வருவாங்க. நம்ம அவங்களை விட நம்ம தான் குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப குர்ஆன் விளங்கி இருக்கிறோம் சொல்லி அவங்க ஒரு சீடி ஒன்று பேசிருக்கிறாங்க சஹாபாக்களை பத்தி சொல்லிட்டு. நம்ம பேசுறதுக்கு மறுப்பா, இந்த புதுசு புதுசு அறிவியல் வருதா இல்லையா, இதை சுட்டி காட்டி இதெல்லாம் சகாபாக்களுக்கு தெரியுமாங்க, இதெல்லாம் சகாபாக்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்களை பின்பற்றுறது? அறிவியலுக்கும் மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இபாதத்துகளுக்கு ஈமானுக்கு அறிவியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அறிவியல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சுலபமாக நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான கண்டுபிடிப்புகள். அது இருந்தாதான் மார்க்கத்தை பின்பற்ற முடியும் அவசியமா? இல்லை, இருந்தா வசதி இல்லைன்னா ஒரு நஷ்டம் ஒன்றும் கிடையாது. பயனுள்ளதாக இருந்தா எடுத்துக்க போறோம், இல்லைன்னா விட்டுற போறோம். சஹாபாக்களுடைய கருத்துக்கள் என்பது எந்த விஷயத்தில் அல்ல, அஷியா அல் மௌகூஃபியா, எது வஹி தொடர்பான செய்திகளோ, எது மறைவான செய்திகளோ, எது மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளோ, அதுல அவங்களதான் நீங்க முன்மாதிரியா வைக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு கருத்து சொல்ல முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரா அன்-நிசாவுடைய 43வது வசனம், வ இன் குன்தும் மர்தா அவ் அலா ஸஃபரின் أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء. நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தால் அல்லது நீங்கள் மலம் ஜலம் கழித்து வந்தால் அல்லது நீங்கள் பெண்களை தீண்டினால் أو لامستم النساء. தீண்டுதல், தீண்டுதல் கெட்டது செய்யறது இல்ல, தீண்டுதல் தொடர்றது இது மாதிரி இருக்குல்ல அதுக்கு சொல்லுவாங்க லாமசன் சொல்றேன். லாமசங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். இந்த லாமசங்கிற வார்த்தை இப்படி தொடர்றதுக்கு வரும், கணவன் மனைவி உறவு கொள்வதற்கு வரும், சரியா? இப்ப என்ன அர்த்தத்தை நம்ம எடுக்கிறது, என்ன அர்த்தத்தை நம்ம எடுப்பது பார்க்கிறோம். இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இந்த இடத்தில் லாமச என்பதற்கு அர்த்தம், லாமச என்பதற்கு அர்த்தம் கணவன் மனைவி உறவு கொள்ளுதல் என்ற அர்த்தம். எந்த அர்த்தம் இல்ல, இப்படி தொடர்றோம்ல இந்த அர்த்தம் கிடையாது. இதுதான் எல்லா சஹாபாக்களுடைய சொல்லும், எல்லா சஹாபாக்களுடைய இதுக்கு மாற்றமான கருத்தங்க கிடையாது. அப்ப என்ன செய்யணும் நம்மளும், இதுதான் இதுக்குள்ள அர்த்தம் சொல்லணும். இல்ல அவர் சொல்றது நாயை ஏத்துக்கணும், இதுக்கு தொடர்றதுங்கிற அர்த்தம் இல்ல, லாங்குவேஜ்ல இருக்கு, லோகத்துல இருக்கு, அகராதியில விஷயங்கள இருக்குது, அதனால நான் இதுக்கு இந்த அர்த்தம் வைப்பேன், அதனால பெண்களை தொட்டாலும் முழு முடிஞ்சு போயிடும், அல்லது வந்து அந்த குளிப்பு கடமையாயிடும், அந்த சட்டத்தை கொண்டு வர முடியுமா? பெண்களை தொட்டா குளிப்பு கடமையாங்கிற சட்டத்தை கொண்டு வர முடியுமா? குர்ஆன்ல இருக்குங்க லாமசங்கிற அர்த்தம், அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. சொல்ல முடியுமா? நம்ம எப்ப சஹாபாக்கள் விளக்கங்கள் அங்க சொல்லிவிட்டார்களோ அவர்களுக்கு மத்தியில அங்க மாற்று கருத்து இல்லையோ புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பேனா க்ளோஸ் மூடி போட வேண்டியதான் பேனாவது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தெரியும் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய மார்க்க வேத என்று அவர்களை பற்றி இங்க தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். وقال ايضا من عدل عن مذاهب الصحابه والتابعين وتفسيرهم الى ما يخالف ذلك كان مخطئا في ذلك بل مبتدعا وان كان مجتهدا مغفورا له خطاه. ثم قال فمن خالف قولهم وفسر القران بخلاف تفسيرهم فقد اخطا في الدليل والمدلول جميعا. يا சஹாபாக்களுடைய அந்த கருத்துக்களை விட்டு, தாபிஈன்களுடைய அந்த கருத்துக்களை விட்டு, குர்ஆனுக்கு அவர்கள் கூறிய விளக்கங்களை விட்டு விலகி புதிய விளக்கத்தின் பக்கம் செல்லுகிறாரோ அவர் தவறு இழைத்தவர், அவர் ஒரு பிதத்தை செய்தவர். காண முப்தி அன்பல் முப்தி அன், அவர் ஒரு ஆய்வாளராக இருந்தால் ஒருவேளை அந்த ஆய்வில் அவர் தவறு செய்தவராக இருந்தால் அல்லாவிடத்தில் ஆதரவு வைக்கிறோம், அவர் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று. ஆனா அது ஒரு பிதஅத்துடைய வழி. சஹாபாக்களுக்கு மத்தியிலே மாற்று கருத்து இல்லை இந்த குர்ஆனுடைய விரிவுரைக்கு என்று தெரிந்ததற்கு பிறகு, தாபியங்களுக்கு மத்தியிலே இந்த குர்ஆனுடைய விரிவுரைக்கு மாற்று கருத்து இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு வேற ஒரு வழியில போனார், அவர் பிதஅத்தில் சென்று விட்டார். இன்னைக்கு நமக்கு பிதஅத்னா முரியா பாத்தியா ஓதுறது, மூணா பாத்தியா ஓதுறது, இது பிதஅத்னு தெரியும். ஆனா அந்த உம்மத்துடைய கருத்துக்கு மாற்றமாக சொல்லுவது இது பிதஅத்து, இதுவும் பிதஅத்து தான். சரி, இப்ப நீங்க கேட்கலாம், சஹாபாக்களுக்கு மத்தியில ரெண்டு கருத்து இருந்துச்சு, மூணு கருத்து இருந்துச்சு, நாலு கருத்து இருந்துச்சு ஒரு குர்ஆனுடைய விரிவுரைக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம், அந்த கருத்துகள் எப்படிப்பட்ட கருத்துகள், அந்த கருத்துகளுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்த முடிகிறதா? உதாரணத்துக்கு وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ, உங்களுடைய இறைவன் கவா செய்து விட்டான், அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று. கவா இந்த வார்த்தை இதுக்கு அரபியில் என்ன வார்த்தை? தீர்ப்பளித்தான் நேரடி பொருள். காவின் சொல்றமா இல்லையா? காசியார் காசியார் தீர்ப்பளித்தான் அர்த்தம். இப்படி அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க கட்டளையிட்டான் அர்த்தம், அமரங்கிற அர்த்தம். இவங்களுடைய மாணவர்கள் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க வஸ்தா, உபதேசம் செய்தான், உறுதிப்படுத்தினான் என்ற அர்த்தம் இதுக்கு இருக்குது. ரபீஉல் இப்னு அனஸ் என்ற தாபிஈ சொல்றாங்க அவ்ஜப, கடமையாக்கினான் என்ற அர்த்தம் இருக்குது. பாக்குறோம், இந்த அர்த்தங்கள் ஒன்றுக்கொன்றும் முரண்பட்ட அர்த்தங்கள் கிடையாது. விதியாக்கினான், கடமையாக்கினான், கட்டளையிட்டான், உபதேசம் செய்தான், இந்த அர்த்தங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். எனவே இது முரண்பாடு கிடையாது, பிரச்சனை கிடையாது. அதே போல சில விளக்கங்கள், உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா சூரா அல் ஆராஃப்ல 176வது வசனத்துல ஒரு சம்பவத்தை சொல்றான், வத்லு அலைஹிம் நபா அல்லதி ஆதைனாஹு ஆயாதினா ஃபன்ஸலஹ மின்ஹா ஃஅத்பஅஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவீன். ஒரு மனிதரை குறித்து அல்லாஹ் சொல்றார், அவருக்கு நாம் நம்முடைய வசனங்களை கொடுத்திருந்தோம், நம்முடைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம், அவருடைய சம்பவத்தை மக்களுக்கு நபியை நீங்கள் ஓதி காட்டுங்கள், ஆனா அவரு அதிலிருந்து வெளியே வந்து சாரு தன் சலக மின்ஹா கலந்து கொண்டார். அப்துல் ஹமீத் ராஜவி அதுக்கு தர்ஜமா செய்யும் பொழுது, எப்படி பாம்பு தனது சட்டையிலிருந்து தோளிலிருந்து கலருகிறதோ அது போன்று அல்லாஹ் கொடுத்த அந்த இல்மிலிருந்து அவன் கலந்து கொண்டான். எப்ப அல்லாஹ் கொடுத்த இல்மிலிருந்து வெளியே வந்தானோ, யாரு கூட்டாளி ஆயிட்டான், யாருங்க? நம்ம தோஸ்து பாய்வர், நம்ம தேடிக்கிட்டு இருந்த நண்பர் இவர். ஃபஅத்பஅஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவீன், அவன் வழிகட்டவர்கள் சென்று விட்டான். இந்த சம்பவம், இந்த சம்பவத்தை குறித்து என்ன சொல்றாங்க? பல கருத்து. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸ்ரவேலர்களில் உள்ள ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சரியா? இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள், யமன் நாட்டில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சில சஹாபாக்களுடைய கருத்து, பல்கா என்ற நகரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்று. மூணு கருத்து. ஒன்னு இஸ்ரவேலர்கள் உள்ள ஒரு மனிதரை பற்றி, இரண்டாவது யமன் நாட்டில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி, மூன்றாவது பல்கா நகரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி. ஆனா அல்லாஹ் யாருக்கு பேரை குறிப்பிடல. இது ஒரு வரலாறு. இந்த வரலாறு எங்கே நடந்த வரலாறு, இதை சொல்றதுல சஹாபாக்களுக்கு மத்தியில மூணு கருத்து. இந்த மூணு கருத்துக்கு இடையில ஒற்றுமை ஏற்படுத்த முடியுமா முடியாதா? பல இடங்களில் வித்தியாசம் வித்தியாசமாக நடந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி தீர்ப்பு சொல்லி இருக்கிறான். முன்னாடி நம்ம சொல்லிட்டு வந்தோம் பாருங்க, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு மதினாவை வாசிக்கும் இடையில நடந்த சம்பவம், அதே போல ஒரு முனாஃபிக்குக்கும் ஹஜ்ரத் உமருக்கு இடையில நடந்த சம்பவம். இந்த ரெண்டுத்தையும் குறிப்பிட்டு அல்லாஹ் வசனம் இறக்கினா பலா ரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். வசனம் ஒன்றாக இருக்கலாம், அது சுட்டிக்காட்டக்கூடிய சம்பவங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இது இஸ்ரவேலர்களுக்கு குறித்து இறக்கப்பட்ட வசனம் என்பதை கேட்டிருக்கலாம். அது போன்ற ஒரு நிகழ்ச்சி யமன் நாட்டிலும் நடந்திருக்கலாம், அது போன்ற ஒரு நிகழ்ச்சி பல்கா நகரத்திலும் நடந்திருக்கலாம். முரண்பாடு எதுவுமே கிடையாது. அவரவர் ரசூலுல்லாஹிடமிருந்து தான் கற்றுக்கொண்டதை நமக்கு சொன்னார்கள். அப்ப இதுல எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம், அல்லது இந்த மூன்றையுமே இந்த வசனத்திற்கு விளக்கமாக நமக்கு சொல்லலாம். இதுல எந்த முரண்பாடும் கிடையாதுங்க. புரியுது உங்களுக்கு? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அதே போல குர்ஆனுடைய சில வார்த்தைகள் அதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான விளக்கங்கள் வரும். அந்த அர்த்தங்களுக்கு இடையில ஒற்றுமைகள் ஏற்படுத்த முடியுமா? அந்த அர்த்தங்கள் எல்லாம் அந்த இடத்துல பொருந்துமா என்று சொன்னால் அதில் எந்த அர்த்தங்களை வேண்டுமானாலும் அங்கே நாம் எடுத்துக் கொள்ளலாம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, பாம்பர மக்களை ஏமாற்றும் போது என்னங்க நீங்க சஹாபாக்கள் சஹாபாக்கள்னு சொல்லியிருக்கீங்க, ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எப்படி இதே சம்பவத்தை உதாரணத்துக்கு என்னங்க நீங்க சஹாபாக்களுடைய கருத்தை எடுத்துக்கன்னு சொல்றீங்க? இப்படி மசூதை பார்த்தா அவர் இஸ்ரவேலருடைய ஒரு நிகழ்ச்சிங்கிறாரு, இப்னு அப்பாஸ் பார்த்தா அவர் யமன் நாட்டில் உள்ள ஒருத்தருடைய நிகழ்ச்சிக்கிறாரு. பாருங்க முரண்படுதா இல்லையாங்க? அப்ப நம்ம தானே முடிவு செய்யணும். இப்படி பேசுறாம பேச முடியாதா? அப்படியா பேசுறத ஒருத்தங்க வந்து செய்தியை சொல்றாங்க. எங்க அத்தா வந்து பஸ்ல வந்தாங்க அப்படிங்கிறாப்ல. இன்னொரு பையன் சொல்ற எங்க அத்தா கார்ல வந்தாங்க அப்படிங்கிறான். உங்க அத்தா சீப்புடன் வந்தாரப்பா, எப்படிப்பா வந்தாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பக்கத்து வீட்டுக்காரு கேக்குறாரு. ஒரு பையன் சொல்ற எங்க அத்தா பஸ்ல வந்தாருன்னு சொல்லிட்டு, ஒரு பையன் சொல்ற எங்க அத்தா கார்ல வந்தாருன்னு சொல்லிட்டு. இது என்னங்க முரண்பாடா, அல்லது இதுல ஒற்றுமையை ஏற்படுத்த முடியுமா முடியாதா? மூத்த பையன் சொன்னா பஸ்ல வந்தாருன்னு சொல்லிட்டு, அப்ப மூத்த பையன் கொஞ்சம் விவரம் உள்ளவன், அவன் விளங்கிட்டான். நீங்க எப்படி எதை கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல இருந்து ஊருக்கு எதுல வந்தாரு, பஸ்ல வந்தாருன்னு பதில் சொல்லிட்டான். சின்ன பையனுக்கு அந்த அளவுக்கு விவரம் கிடையாது. அவன் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கார் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாருல, அதான் பார்த்தான். அத்தா கார்ல வந்தாருன்னா இது முரண்பாடா? இது முரண்பாடா சொல்லுங்க ஜி. இது யாராவது முரண்பாடுன்னு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டார்கள். மூத்த பையன் பஸ்ல வந்தாருன்னு சொன்னத மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி ஏனங்குடி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தது சொல்றாப்ல. சின்ன பையன் கார்ல அத்தா வந்தாருன்னு சொல்றத இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி ஊடு வரைக்கும் வந்தது சொல்றாங்க. இதுல எந்த முரண்பாடும் கிடையாது. புத்தி உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னடா உழவுறீங்க அண்ணன் சொல்றான் பஸ்ல இருந்து, தம்பி சொன்னா கார்ல, என்னடா உழவுறீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இல்லப்பா என்னப்பா சொல்ற நீனு, அவர் சொல்றாரு நான் அத்தா பஸ்ல தாங்க வந்தாங்க, தம்பி வந்து கார்ல வந்ததை பார்த்தா அதை சொன்னாங்க. இது போன்றுதான் சஹாபாக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த கருத்துகள், அந்த கருத்துகளுக்கு மத்தியில நீங்க ஒற்றுமைகளை ஏற்படுத்தலாம். எங்கே பலவிதமான கருத்துகள் ஏற்பட்டு ஒற்றுமைகள் ஏற்படுத்த முடியவில்லையோ அது சஹாபாக்களுடைய ஆய்வுகளாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய மார்க்கு அறிஞர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ஒரு சஹாபி சொன்னதுதான் நீங்க ஏற்றுக்கணும் என்று எந்த வாக்கு அறிஞர்களும் உங்களை நிர்பந்தப்படுத்தவில்லை. அந்த கருத்துகளில் எது குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதை நீங்கள் ஆய்வு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள். புரிஞ்சுங்க பிரச்சனை, உளவு தெளிவாக இருக்கிறது. எப்ப இந்த அடிப்படைகளை எல்லாம் மக்கள் மறக்கிறார்களோ, எப்போது இந்த அடிப்படைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு தனி ஒரு வழியை அமைத்துக் கொண்டு குரான் பக்கம் போறாங்களோ அப்ப குரானை பொய்ப்பிப்பார்கள், அல்லது குரானை பரிகாசம் செய்வார்கள், அல்லது குரானை ஒரு விளையாட்டுப் பொருளாக ஆக்கி விடுவார்கள். இன்னொரு நிகழ்ச்சி பாருங்கள், சூரா அல் பக்ரால ஐம்பத்தி நாலாவது வசனம். உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்சிமம் அதிகமா தெரிஞ்சிருக்கும், இஸ்ரவேலர்கள் காலை சென்றை வணங்கினார்கள், ஒரு கூட்டம் வணங்கினார், எல்லாருக்குமே ஒரு கூட்டம் வணங்கினார். மூசாலயத்தில் திரும்பி வந்தோட பார்த்தாங்க, கோபப்பட்டாங்க, மக்களை பழித்தார்கள், மக்களை திட்டினார்கள், நேர்வழிப்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்கினார், மூசாலயத்திலும் சொல்லி காட்டுறாங்க, உங்களது யார் காலை கன்றை வணங்கினார்களோ அவர்கள் அவர்களையே கொன்று கொள்ளட்டும், பக்துலு அன்புசக்கும், அதுதான் உங்களுக்குள்ள தௌபா. என பனி இஸ்ராயலுக்கு கடுமையான சட்டத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தா. இது வசனம், பக்துலு அன்புசக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்க, முர்த்தத்தை கொல்லக்கூடாது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் இஸ்லாமுக்குள்ள வரலாம், எப்ப வேணாலும் இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடலாம். அதை நபியும் கேட்கக்கூடாது, அல்லாவும் கேட்கக்கூடாது, அதை எந்த சட்டமும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு இக்க அங்க போட்டுட்டாங்க. அப்ப இந்த ஆயத்தின்படி அந்த சட்ட அந்த சட்டத்தின்படி இந்த ஆயத்தது சட்டத்துக்கு முரணாகும், முரணாதா இல்லையா? ஏன்னா யார் காலை கன்றை வணங்கினார்களோ அவங்க முத்துதா போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் அவங்கள கொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இவங்க சட்டம் சொல்லுது மூர்த்தத்தை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன செய்யணும்? இப்ப ஆயத்துக்கு அர்த்தத்தை மாத்து, ஆயத்துக்கு அர்த்தத்தை மாத்து. எப்படி மாத்துறது? ஏன்னா இந்த வீட்டுல அம்மாவை பிள்ளைங்க தொந்தரவு பண்ணும் போது செத்து தொலைய மாட்டியா நீனு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லங்க, அந்த மாதிரிதான் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. செத்து தொலைங்கப்பா நீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சௌபாவுக்காக உங்களை கொல்லுங்கன்னா சொல்லல, கொல்லணுங்கிறது அந்த நோக்கம் கிடையாது. அங்க யாரும் கொல்லப்படவே இல்லை, கேலி கூத்தாகி விட்டது அல்லாஹ்வுடைய வசனம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எந்த ரெண்டு கருத்து, ரெண்டு கருத்து கிடையாது அங்க சஹாபாக்களுக்கு மத்தியில. எண்ணிக்கையில வேணா ரெண்டு அர்த்தம், ரெண்டுக்கு பல கருத்துகள் இருக்கலாம். எத்தனை ஆயிரம் பேர் அங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சகாபாக்களும் சொல்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இப்படி செய்து கொண்ட போது, அதற்காக மனம் வருந்திய போது அவர்களுக்கு தௌபாவாக அல்லாஹ் கத்தலை ஆக்கின. கத்தல் தான் தௌபா. யார் கத்தல் பண்றது? யார் வணங்கலையோ அவங்க கத்தல் பண்ணணும். வணங்கினவங்களை காலையில இருந்த அந்த கத்தல் நடக்குது, சாயந்தர நேரத்தில் மூசாலயத்தில் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் போதும் அல்லாஹ், இதையே நீ தௌபாவாக ஏற்றுக்கள், மன்னித்து விடு அல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் மன்னிக்கிறான். வருது அப்படிதான், பாரிக்கும் உங்களது இறைவனிடத்தில் நீங்கள் தௌபா கேளுங்கள், உங்களை நீங்கள் கொன்று கொள்ளுங்கள். அரபில் அந்த பக்துரு அன்புசக்கும் வார்த்தை இருக்குது, ரெண்டாயிரத்தில் வரும். நீ உன்னை கொல்லாதே என்று சொன்னால் உன் சகோதரனை நீ கொல்லாதே, அந்த அர்த்தம் வரும், குர்ஆன்ல இருக்குது. அல்லது இதுக்கு இன்னொரு அர்த்தம் எப்படி, நீ உன் சகோதரனை கொன்றால் பழிக்கு பழி நீனும் கொல்லப்படுவார், அப்ப நீயே உன்னை கொன்று கொண்டதாயிடும், அந்த அர்த்தத்திலேயே வரும். உங்களை நீங்கள் கொன்று கொள்ளுங்கள், ஹைருள்ளக்கும், இதுதான் உங்களது இறைவனிடத்தில் உங்களுக்கு சிறந்தது. அழைக்கும், அவனும் உங்களை மன்னித்தான். வருது, என்ன வருது அங்க, என்ன வார்த்தை வருது? அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த குர்ஆனின் இந்த தர்ஜுமாவை செய்தவருக்கு அரபி கூட தெரியாது. அந்த ஒரு அரபி வாசகத்தை வைத்திருந்தாலும், வார்த்தையை வைத்திருந்தாலும் கூட சரியான பொருளுக்கு போயிருக்கலாம். இந்த சாங்கிற வார்த்தை எப்ப தெரியுமா வரும்? ஃபஸீஹியா தலீலியா என்று சொல்வார்கள். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதற்கு பின்னாடி ஃபா போட்டு இன்னொரு வார்த்தையை சொன்னா இது நடந்துச்சு, அதனால இந்த சட்டம் வந்துச்சுன்னு அர்த்தம். எப்படி இது வந்துச்சு, அதனால இந்த சட்டம் வந்துச்சுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்க சொல்லுங்க பாக்குறோம், அபி அஸானி ஹாதல் புலூஸ் ஃபஷ்தரைது, எனது தந்தை எனக்கு இந்த பணத்தை கொடுத்தார், ஃபஷ்தரைது, நான் அல் ஜவ்வால், நான் இந்த போனை வாங்கினேன். அப்ப என்ன அர்த்தம்? என் அத்தா கொடுக்குற மாதிரி பாசாங் கட்டினாரு, நான் வாங்கிட்டேன்னு அர்த்தம். கொடுத்தார், ஃபஸ்தரைது, எனவே நான் வாங்கினேன். அப்ப கொடுக்க போனதால் அது எனக்கு கிடைச்சிச்சு. வாங்கும் அந்த ஃபாங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் அரபில, அல்லாஹ் ஃபத்தாப அலைக்கும், எனவே அவன் உங்களை மன்னித்தான். அப்ப என்ன, அல்லாஹ் சொன்னது படி நீங்கள் உங்களை கொன்று கொண்டீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்தான். என்னாச்சு முடிஞ்சு போச்சு. எப்ப சஹாபாத்தினுடைய தப்சீர் தேவையில்லைன்னு ஆயிடுச்சோ அப்ப குரானுடைய வசனம் விளையாட்டு பொருள். எப்படி அம்மா சொல்லுவாங்க ரொம்ப கோபமா இருக்கும்போது செத்து தொலைய மாட்டேடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டான். அல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இன்னும் அல் இஸ்லாமி அல் முகப்பாத் நம்ம அதை ஒரு தனி சப்ஜெக்டாவே எடுக்கணும்னு நினைச்சோம். முத்த குரான்ல உள்ள முத்தஷாபிஹாத் முக்கியமான ஆயத்துகள் அதுக்கே தனியா ரெண்டு மணி நேரம் தேவை. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அறிந்து கொள்ள முடியாத ஒரு வசனம் குரான்ல கிடையாதுங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்ச எல்லாமே தெரியுங்க. முத்தஷாபிஹாத் இது வரைக்கும் மார்க் அறிஞர்கள் என்ன அடிப்படையாக உறுதிப்படுத்தினார்களோ குரான் எதை உறுதிப்படுத்துகிறதோ கொண்டச்சு தகர்த்தாச்சு. சூரா இம்ரான் அல்லாஹ் சொல்றான் ரெண்டு வசனம் இருக்குது குரான்ல, முஹ்கம் இருக்குது முத்தஷாபிஹ் இருக்குது. முஹ்கம் அடிப்படை, அதுதான் சட்டம். முத்தஷாபிஹ்க்கு பின்னாடி அலையாதீங்க. யார்கிட்ட உள்ளத்துல கோணல் இருக்குது அவங்கதான் அலைவாங்க. அந்த முத்தஷாபிஹாத்துடைய விளக்கங்களே அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டாங்க. நபிக்கு தெரியாது, அல்லது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தா நபிக்கு தெரியும். நமக்கு அதுல நன்மை இல்லை என்றால் நபி நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவர் என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வும் அறிவான் கல்வியில் உறுதியானவர்களும் அறிவார்கள். முடிஞ்சு போச்சு. ஷிர்காச்சா இல்லையா? யாருடைய இல்மோட கொண்டு போய் சேர்க்கிறாங்க? முத்துஷாபிஹாத்துடைய இல்மை. அல்லாவிற்கும் அந்த முத்துஷாபிஹாத்துடைய அர்த்தங்கள் தெரியும், கல்வியில் உறுதியானவர்களுக்கும் தெரியும். புரிஞ்சு போச்சு. சஹாபாக்கள் பயந்தார்கள். குர்ஆன்ல கல்வி இல்லாத ஒன்றை சொல்வதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்களுடைய அவங்களுடைய உயர்வுகளை பற்றி சொல்வதா இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா சொல்றாங்க, ஐயு சமாயின் துபில்லுனி வஐயு அர்தின் துகில்லுனி இதா குல்து ஃபீ கிதாபில்லாஹ் பிரஈ, அல்லாஹ்வுடைய இந்த புத்தகத்தில் எனது அறிவை கொண்டு நான் பேசினால் எந்த வானத்தின் கீழ் நான் இருக்க முடியும், எந்த பூமியின் மேல் நான் இருக்க முடியும். அல் இஸ்லாமி இதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாதுங்க. இதுக்கு என்ன பேசுறாங்க, எந்த அர்த்தமும் கிடையாது எழுதி வச்சிருக்கிறாங்க. அர்த்தமே கிடையாது. எப்படி சன் எஸ் யூஎன் சேர்த்து எழுதுனா அர்த்தம் இருக்குமா? எஸ் புல் ஸ்டாப், யூ புல் ஸ்டாப், என் புல் ஸ்டாப் எழுதுனா அர்த்தமே இருக்காது. யாருமே அர்த்தம் சொல்ல முடியாதா? இப்ப நான் கேட்டேன், உங்களுடைய பெரும்பாலான நூல்கள்ல வெறும் பி புல் ஸ்டாப், ஜே புல் ஸ்டாப் எழுதுறீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? என்னங்க உங்களுடைய நிறுவனத்துக்கு டி புல் ஸ்டாப், என் புல் ஸ்டாப், டி புல் ஸ்டாப், ஜே புல் ஸ்டாப் எழுதுறீங்களே, அதுக்கு அர்த்தம் கிடையாதா? நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய தர்ஜமால பின்னு ஒரு வார்த்தை எழுதி புல் ஸ்டாப் வச்சு ஒரு பேர் எழுதிருக்கீங்களே, இந்த பிக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? நீங்க எழுதக்கூடிய அல்பாபேட்டிக்கு அர்த்தம் இருக்கும், அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்பாபேட்டிக்கு அர்த்தம் இருக்கா? எந்த அர்த்தமும் இருக்காதா? சரி என்னங்க அப்படியா சொன்னா, சீடியில் அவங்க பேசிருக்கிறாங்க, கிடைச்ச வாங்கி பாருங்க, முஸ்லீம் இந்தியாவில் எல்லாம் கிடைக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், எப்ப உளர ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு அதை விட பெரிய பொய்ய சொல்லணுமா இல்லையா? அதே நிலைமை என்ன திரும்ப பேசுறாங்க அப்படியே ஆக்ஷனோட. அதாவதுங்க இந்த அல் இஸ்லாம் மீம்ங்கிறது அல்லாஹ் பாவுலா காட்டுறான். எப்படி அல்லாஹ் பாவுலா காட்டுறான் அப்படியே இந்த சைகையில எப்படின்னு சொன்னா, ஒரு குத்து சண்டை போடுறவன் கோதாவை இறங்கினவனே உடனே கட்டி பிடிச்சி சண்டை போடுற மாட்டான். அப்படியே அவர் ஒரு பாவலா காட்டிட்டு உள்ளார இறங்குவாராம். அதே போல ஒரு கராத்தே போடுறவர், அதே போல ஒரு கம்பு சண்டை போடுறவர், அப்படியே முன்னாடி அப்படி ஒரு ஆக்ஷன் பாவலா காட்டிட்டு இறங்குவாராம். அந்த மாதிரி அல்லாஹ் பாவலா காட்டிட்டு குர்ஆன் ஆரம்பிக்கிறான். சரி பாக்குறோம் இந்த அல் இஸ்லாம் மீமுக்கு என்னங்க விளக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லல. சஹாபாக்கள் காலத்துல தாபியீன்கள் கேக்குறாங்க. சஹாபாக்கள் பெரும்பாலான சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, சிர்ரும் மின் அஸ்ராரில் குர்ஆன், இது குர்ஆனுடைய ரகசியங்களில் உள்ள ஒரு ரகசியம். இஸ்தஸரல்லாஹு பிஇல்மிஹி, இதனுடைய இல்மு அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. சொல்லுங்கள், அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக, இதனுடைய கருத்தை அல்லாஹ்வே மிக அறிந்தவன். என்னாச்சு எப்படி விளையாடாகி போய் பாருங்க, அல்லாஹ்வுடைய கலாம் எப்படி பரிகாசம் செய்யப்பட்டு விட்டது. காரணம் என்ன? இந்த அடிப்படைகள் இல்லாத காரணத்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் விளக்கங்களை சரியான முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும், நிதானிக்க வேண்டும். நிதானம், ஒருத்தங்க பேசிட்டாங்களா உடனே அதை எடுத்துக்கொண்டு அப்படியே ஊதிட்டு போகவே கூடாது. கஃபாவில் மரி கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, தான் கேட்டதையெல்லாம் பேசுபவன் அவன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானது. குறிப்பா மார்க்க விஷயங்கள் என்று வரும் பொழுது நிதானத்தை கடைபிடிங்கள், ஆதாரத்தின் பக்கம் திரும்புங்கள், அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜமாஅவை விட்டு நீங்கள் வெளியேறினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை வழிகேடுகளில் சிக்கி நீங்கள் தடுமாறுவீர்களோ அல்லாஹ் தான் விசாரித்தவன். தெளிவான ரூட்ட, தெளிவான உரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலத்திலும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த குர்ஆன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படல, நமக்கு கொடுக்கப்படல என்ன அர்த்தம், நமக்கு இறங்கிடுச்சு, நம்முடைய காலத்திலேயே நபி வாழ்ந்தார்கள் இல்லை. இந்த குர்ஆனை அதனுடைய ஹதீஸை நாம் அணுகுவதாக இருந்தால் நமக்கு முன்பு ஒரு கூட்டம் இதை பின்பற்றி நேர்வழியிலே சென்றிருக்கிறார்கள், வெளிச்சத்திலே சென்றிருக்கிறார்கள். அந்த ஜமாஅ உடனே நம்மை இணைத்து செல்ல வேண்டும். அந்த ஜமாஅவை விட்டு பிரிவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அந்த ஜமாஅவை விட்டு யாரெல்லாம் பிரிந்தார்களோ அவர்கள் ஏதாவது ஒரு வழிகேட்டிலே சென்று விடுவார்கள், முரண்பாடுகளிலே சென்று விடுவார்கள், குழப்பங்களிலே ஆளாகி விடுவார்கள். அவங்களால பதில் சொல்லி மாற முடியாது, பதில் சொல்லி மாற முடியாது. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டேன், கருத்து முடிச்சிட்டேன். அந்த பதில் சொல்லி மாற முடியாதுன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். நிறைய இருக்குது, சொல்ல வருது, ஆசையா இருக்குதான, நேரம் பத்தாது. குர்ஆன் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹஜ்ஜத் நேரத்தில் இரவுடைய மூன்றாவது பகுதியில் ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹ் இறங்குறான், அல்லாஹ் இறங்குறான், கேட்கிறான், இஸ்திக்ஃபார் யாரும் செய்யறீங்களா மன்னிக்கிற, தௌபா யாரும் கேட்கறீங்களா அங்கீகரிக்கிறேன், யாராவது தேவையை கேட்கறீங்களா நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நம்ம நம்புறோம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நம்புறோம், அல்லாஹ்வை பற்றி பொய் சொல்ல மாட்டார் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் இறங்காம அல்லாஹ் இறங்கினாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. மிஅராஜ் வரைக்கும் சென்று வந்த ரசூலுல்லாஹ்வுக்கு வான பூமியின் அத்தாட்சிக்கு தெரியாதா, பூமி உருண்டங்கிறது தெரியாதா, உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இரவு பகல் இருந்து கொண்டே இருக்குங்கிறது தெரியாதா சொல்றாங்க. இது அந்த காலத்தில் அறிவியல் தெரியாத காலத்துல சொல்லப்பட்ட ஹதீஸ். என்னங்க அந்த காலத்துல எல்லாம் என்ன விளங்கி வச்சிருந்தாங்களா, யாரெல்லாம் வார்த்தை பாருங்க எப்படி பூத்துறாங்கன்னு சொல்லிட்டு உலகம் தட்டன்னு விளங்கி வச்சிருந்தாங்களா. அப்ப இரவுனா பகல்னா எல்லா இடத்துலயும் பகலா இருக்கு, இரவுனா எல்லா இடத்துலயும் இரவா இருக்கு விளங்கி வச்சிருந்தாங்களா. அதனால இப்படி சொல்லப்பட்டுச்சு. இந்த ஹதீஸ் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை ஆகி போயிடும். என்ன பிரச்சனை ஆகி போயிடும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அரிசிக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல சொல்றாங்க மூணுல ஒரு பகுதி இருக்கும் பொழுது இரவுல இறங்குறான்னு சொல்லிட்டு, அப்ப அல்லாஹ் அரிசுல இருக்கிறானா இறங்குறானா, அப்ப அரிசி காலையா போச்சுன்னா வேற ஒருத்தர் உட்காந்துட்டானா. எங்க ஒரு முக்கல்லிது கூட மல்ஹபுவாதி கூட இப்படிப்பட்ட குதர்க்கம் செஞ்சிருக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட அபாண்டமான பழியை ஒரு ஒரு விமர்சனத்தை செய்திருக்க மாட்டாங்க ஹதீஸின் மீது. அப்ப என்ன எடுத்துக்கணுமா ஆயத்தை இவங்க விளங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை முதல்ல மறுத்துடணுமா, என்ன அறிவியல் தெரியாத காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னதா, ரசூலுல்லாஹ் அறிவியல் தெரியல, யா ரப்பல் ஆலமீன், ரசூலுல்லாஹ் ஒன்றை வெளிப்படுத்தவில்லை என்றால் அது அவர்களுக்கு தெரியவில்லை என்ற பொருள். பிள்ளைகளை அமைதிப்படுத்தாக்களுக்கு அறிவியல் தெரியல அப்படியே நம்பிக்கிட்டாங்களா, ஆனா நமக்கு விளங்குது இன்னைக்கு பூமி உருண்டைங்கிறது தெரிஞ்சு போச்சு, எங்கேயாவது ஒரு இடத்துல இரவு இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு, எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் ஹதீஸ, குர்ஆன் பொய்யாயிடுமே. அப்ப 24 மணி நேரம் அல்லாஹ் இறங்கிக்கிட்டே இருக்கிறானா, அரசுல இருக்கிறானா, பூமியில முதல் வானத்துல இருக்கிறானா. அப்ப ஒண்ணு இந்த ஹதீஸ் அப்படியே நிறுத்தி வச்சிருந்தோமா, ஏத்துக்க கூடாதா, அப்படி இந்த ஹதீஸை நீங்க சொல்றதா வந்தாலும் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லணுமா, அதாவதுங்க அல்லாஹ் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா இது விளக்கம் சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து அல்லாஹ்ட துஆ கேக்குறீங்க, அல்லாஹ்வை வணங்குறீங்க, இபாதத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறீங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு நேரத்தை ஒதுக்குறா உங்க கோரிக்கையை கேட்கறதுக்கு. எப்படி அந்த மாதிரி ஒரு நேரத்தை அல்லாஹ் ஒதுக்கி உங்க கோரிக்கையை கேட்கறானா, அப்ப இந்த முட்டாள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாப்ல, அல்லாஹ்வும் இவரையும் ஒன்னா விளங்கி வச்சிருக்கிறாப்ல. இப்ப நமக்கு தான் ஒருத்தர் பல வேலையா இருக்கும், ஒருத்தர் பேச வரும்போது அவருக்குன்னு தனியா ஒதுங்கி பேசினாதான் அவர் பேசுனதை கேட்க முடியும். அப்படித்தானே இப்ப படைப்பினங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா கேட்கிறாங்க, நான் பல வேலைகளை பார்த்துக்கிறேன், வானத்தை நிர்ணயிக்கிறேன், சூரியனை சுத்த வைக்கிறேன், சந்திரனை சுத்த வைக்கிறேன், நட்சத்திரத்தை வச்சிருக்கிறேன், பழக்கங்களை கட்டுப்படுத்துறேன், இப்படி எல்லாம் பல வேலைகள்ல இருக்கும் பொழுது அடியார்களுடைய துவாவை அங்கீகரிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு நேரம் இல்ல. அதனால ஒரு ஒன் அவர் டூ அவரை ஒதுக்கி அல்லாஹ் கேட்கிறான். எப்படிப்பட்ட கேவல அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மனிதனுடைய தன்மைக்கு எப்படி ஒப்பிட்டு அல்லாஹை கேவலப்படுத்தினார்கள் பாருங்கள். அல்லாஹ் பாருங்க, இதெல்லாம் பாமர மக்களுக்கு தெரியவில்லை, புரியுது. என்ன இப்ப எதுக்கு சொல்ல வந்த, எதுக்கு சொல்ல வந்த, கடைசியா கடைசியா சொல்ல வந்தோம், எதுக்கு சொல்ல வந்தோம், எதுக்கு சொல்ல வந்தோம், இந்த அடிப்படையில நீங்க போலன்னு சொன்னா எப்படி விளையாடுறீங்க பாருங்க. இப்ப எப்படிப்பட்ட விளையாட்டு வந்துச்சு கிடைச்சில, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிவியல் தெரியாது, பூமி உருண்டைங்கிறது தெரியாது, உலகத்துல எங்கேயாவது இரவு பகல் இருக்குங்கிறது சுத்தி சுத்தி வருங்கிறது தெரியாதுங்கிறாங்களே. இவங்க முதல்ல ஹதீஸிய படிக்கலங்க, என்னங்க ஹதீஸிய படிக்கல. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சில இடங்களில் இரவு நீளமாக இருக்கிறது, பல மாதங்களுக்கு நீடித்திருக்கிறது, பகல் பல மாதங்களுக்கு நீடித்திருக்கிறது, அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி தொழுகைகளை தொழுவது? இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு உலகமே தெரியாதுங்கிறாங்க. பேசும் பொழுது என்ன, கடலையே சகாபாக்கள் பார்த்ததில்லை, அவங்களுக்கு எப்படிங்க ஆள் கடல் அலைன்னு சொன்னா சகாபாக்களுக்கு விளங்கி இருக்கும். இன்னைக்கு நமக்கு விளங்குது, சுனாமி வந்ததுக்கு பின்னாடி ஆள் கடல் அலை என்றால் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறவங்க எல்லாம் வாய குளத்து கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எந்த அறிவாளிக்கும் எடுத்து கேட்கறது தைரியம் கிடையாது. எங்க மக்காவுக்கும் ஜித்தாக்கும் எத்தனை கிலோமீட்டருங்க, 70 கிலோமீட்டர் ஜி, 70 கிலோமீட்டர். கடல் இருக்கா இல்லையா, சிறப்புடைய கடல், அரபிக் கடல் எங்க இருக்குது, ஜித்தால தானே இருக்குது. சகாபாக்கள் கடலையே பார்த்தது கிடையாது, கடல்ல பயணமே செஞ்சது இல்லையா, அவங்களுக்கு கப்பல் என்றால் என்ன வேண்டும் தெரியும் என்று கேட்கிறாரு. என்னங்க பேசியிருக்கு, எது சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு சமுதாயம் இருக்கு, ஏன் என்று கேட்காமல், எப்படி என்று கேட்காமல். அதனால தயவு செய்து ஒருவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்கிறேன் என்று யாரும் எண்ண வேண்டாம், ஒரு ஜமாத்தை தனிப்பட்ட முறையிலே பேசுகிறேன் என்று சொல்ல வேண்டாம். நம்முடைய முயற்சிகள் எல்லாம் சிறுக்கையும் ஹுராபத்தையும் விதாத்துகளையும் பரப்பிக் கொண்டிருந்த பரப்புகின்ற மக்களுக்கு எதிராக இருந்த போது இந்த முயற்சிகள் வீணடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு இது நம்மிலே சிலர் தங்களுக்கு என்று தவறான அடிப்படைகளை வைத்துக் கொண்டு இப்படி மக்களை வழிகெடுக்க முயற்சி செய்வதால் நிர்பந்திக்கப்படுகிறோம். இவற்றை அடையாளம் காட்டுவதற்கு வேற நோக்கம் கிடையாது. ஏன் சொன்னா வெளியில உள்ளவனை திருத்துறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ளவங்களை திருத்தி ஆகணும், சரியா இல்லையா? குர்ஆன் ஹதீஸை பேசுகின்றோம், ஒரே சமுதாயம், ஒரே சகோதரர்கள், நம்ம எல்லாம் அந்த பிராபிகளை விட்டு வெளியேறி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளார மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகளா? வழிகேடு என்பது எந்த உருவத்தில் வந்தாலும் சரி அது வழிகேடுதான், எந்த பெயரில் வந்தாலும் சரி அது வழிகேடுதான். அதுக்காக வேண்டிதான் இப்படி மெனக்கெடுகிறோமே தவிர, இப்படி சிரமப்படுறோமே தவிர, இப்படி நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கு நம்ம புரிய வைக்கிறோமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு நம்ம செய்திகள் மூலமா பேசி சொல்லி அனுப்பியிருக்கிறோம், நூல்கள் மூலமாக அனுப்பப்பட்டிருக்குது, நம்மளை விட மூத்த அறிஞர்கள் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப பேர் கேட்பாங்க, இதெல்லாம் நீங்க நேரா போய் அவர்கிட்ட பேசினா என்ன, இதெல்லாம் நீங்க நேரா போய் அவர்கிட்ட சொன்னா என்ன, நீங்க எல்லாம் ஒரு விவாதம் வச்சா என்ன? அன்பிற்குரியவர்களே, விவாதத்தின் மூலமாக எதையும் நாம் செய்து விட முடியாது. நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சண்டைதான் போட்டுக்கொள்ள முடியும், மீஞ்சது ஒண்ணும் கிடையாது. நசீஹா அத்தீன் நசீஹா, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த கருத்தை சொல்லுகிறோமோ அதை நாம் சொல்லுகிறோம், இதை குர்ஆனுக்கு ஒத்து சொல்கிறோம், ஹதீஸுக்கு ஒத்து சொல்கிறோம், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்ற சஹாபாக்களுடைய அந்த ஜமாஆவிற்கு ஒத்து சொல்கிறோம். இதற்கு மாற்றமா இருந்தா எங்களை நீங்க திருத்துங்கன்னு சொல்லுங்க. ஆனா அவர்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, நாங்க எதை குர்ஆனுக்கு அர்த்தம் சொல்றோமோ அதான் குர்ஆனுக்கு அர்த்தம், நாங்க எதை ஹதீஸ்னு முடிவு பண்றோமோ அதுதான் நாங்க ஹதீஸ், எந்த ஹதீஸை நாங்கள் பலவீனப்படுத்துகிறோமோ அந்த ஹதீஸ் பலவீனம். உதாரணத்துக்கு ஜகாத்துடைய மேட்டர்ல, ஜகாத்துடைய செய்தியில முதல்ல சொன்னாங்க வருஷம் வருஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் கூட கிடையாது, பலவீனமான ஹதீஸ் கூட கிடையாது அப்படின்னு மறுத்தாங்க. ஒரு சகிஹான ஹதீஸ காட்டிருக்கிறான்னு சொன்னாங்க. கடைசியில ஹதீச காட்டப்பட்டதுக்கு பின்னாடி பார்த்துட்டு மேலே இங்கிலி பார்த்துட்டு உடனே தேடுறாங்க. தேடிட்டு இதுவரை வந்த எந்த மார்க்க அறிஞரும் அந்த ஹதீஸை பலவீனப்படுத்தவில்லை. அந்த ஹதீசுடைய அறிவிப்பாளராகிய முஆவியத்துல் காதிரி என்ற நபித்தோழரை இவர் நபித்தோழர் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பெரிய அதிர்ச்சி மட்டும் என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம், நபித்தோழருக்குள்ள எந்த பண்புமே இவர்கிட்ட இல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஏனோ மற்ற மார்க்க அறிஞர்கள் இவரை நபித்தோழர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று நமக்கு புரியவில்லை. ஹதீஸ் பலவீனத்தை ஏகத்துவத்தில் வந்த அவங்க ஜக்காத் ஒரு ஆய்வுங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய வாசகம் என்னங்க, முஆவியத்துல் காதிரி என்பவரை எல்லாரும் சஹாபின்னு சொல்றாங்க, ஆனா இவர் சொல்றாரு புதுசா ஆய்வு செஞ்சு பாக்குறாரு. ஒருத்தர் சஹாபி என்று சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி இன்னைக்கு நீங்கள் நானும் வந்து ஆய்வு செய்ய முடியுமாங்க? நான் அவர் காலத்துல வாழ்ந்தோமா, அடுத்த காலத்துல வாழ்ந்தோமா? அதாவது சஹாபாக்களை குறித்த அறிஞர்கள் வந்து ஒரு இலக்கணங்கள் எழுதியிருக்காங்களா, அந்த இலக்கணத்தை வைத்து இவரை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அந்த இலக்கணங்கள் இவருக்கு பொருந்தவில்லை. எனவே இந்த ஹதீஸ் பலவீனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பு தேடுவோம். நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்போம். நம்மிலே யார் தவறான வழியிலே செல்கிறார்களோ அவர்களுக்கு நாம் விரிவுபடுத்துவோம், விளக்கப்படுத்துவோம், அவர்களை அழைப்போம். ஜமாவாக கூட்டாக இருந்து ஒரே சமுதாயமாக இருந்து தௌஹீதுடைய பணியை நாம் செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதற்கு உதவுவானாக. அப்போது கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிர் அன்னி வஅன்தும்.